நான் கர்த்தருக்கு தொடர்ந்து சேவை செய்யும்படிக்கு ஒரு வேட்டை பயணத்தை ரத்து செய்துவிட்டேன். நாங்கள் இங்கு இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். நான் கடந்த முறை இங்கு உங்களுக்கு இதை கூறினேன் என்று நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்போது யாராவது ஒருவர் காலமாகி விடுகிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்க நாங்கள் அடுத்த வருடம் திரும்பி வருவோமேயானால் அப்பொழுது யாராவது ஒருவர் காலமாகி விடுவார். இருதயத்திலும் ஆவியிலும் எனக்கு மிக மிக நெருக்கமான ஒருவர் இருந்தார். அது சகோதரன் லைல் அவர்களாயிருந்தது. சகோதரன் ஜாக் அவர்களுடைய படிப்பறையில் அங்கே பின்னால் நின்று கொண்டு நால்வரை கொண்ட பண்டைய குழு பாடுவதை கேட்கும் போது அது எப்பொழுதுமே உள்ளே வருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வரவேற்பாய் இருந்து வந்தது. ஆனால் அவர்கள் இன்றிரவு மகிமையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லது. எனவே அந்த குரல்களில் ஒன்று அங்கு அடைந்து மற்ற மூன்றிற்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் நான் அதை இனி ஒருபோதும் பூமியின் மேல் கேட்கவே மாட்டேன் என்று யூகிக்கிறேன். ஆனால் நான் அதை நிச்சயமாக மீண்டும் கேட்க எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். சகோதரன் சகோதரி மூர் இருக்கப் போகும் அந்த தேசம் ஒருபோதும் மங்களடையவே மாட்டாது. சகோதரன் பாமர் ஒரு மகத்தான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாயிருந்தார். தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அவருடைய ஜீவியத்தை குறித்து சகோதரன் என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது. அவர்கள் தச்சர்களாக ஒன்று சேர்ந்து பணிபுரிந்தனர். அவர் தன்னுடைய மதிய உணவை அருந்தும் போது தன்னுடைய ஒரு கையில் இறைச்சி வைக்கப்பட்டுள்ள இடையீட்டு ரொட்டியை வைத்து புசித்துக் கொண்டே தன்னுடைய மற்றொரு கையில் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு வாசிப்பார் என்று கூறினார். பார்த்தீர்களா, சகோதரன் பாமர் சில மகத்தான வல்லமையுள்ள காரியங்களை செய்துள்ளார். அவரே செய்தார். அவர் ஒரு நல்ல தச்சராகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருந்து ஒரு அருமையான குடும்பத்தையும் உடையவராயிருந்தார். அவர்கள் எல்லோரையுமே கர்த்தரை சேவிக்கும்படி வளர்த்தார். எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுள்ளனர். அதுவே இந்நாட்களில் எந்த மனிதனும் தன்னுடைய பையன்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் செய்துள்ள ஒரு மகத்தான உதவியாகும். ஆனால் பாருங்கள், அவர் எப்போதும் செய்துள்ள எல்லாவற்றிலும் அவர் தேவனை சேவித்திராவிடில் தேவனை சேவிக்கும் அளவிற்கு அவை ஈடாகாது. அவர் பூமியின் மேலிருந்த போது தான் செய்திருந்த தன்னுடைய நல்ல செய்கைகளின் நிமித்தமாக தன்னுடைய பலனை அடையும்படி அவர் இன்றிரவு அவர்களோடு இருக்க சென்று விட்டார். தேவன் நம்முடைய சகோதரின் ஆத்மாவை இளைப்பாறச் செய்வாராக. இந்த கூடாரம் இங்கிருக்கும் வரையில் அவருடைய சத்தம் இன்னமும் இங்கே இருக்கும் என்பதை நான் அறிவேன். உங்களால் அதை கேட்க முடியும் என்று நான் அறிவேன். சகோதரி அனஜின் மற்றும் அவளுடைய சகோதரியும் இசைப்பேழையையும் இசைக்கருவியையும் வாசிக்கும் போது எப்படியாய் அவர்கள் காத்திருக்க வேண்டியதா இல்லாதிருந்தது. சகோதரன் பாமர் இங்கே அப்படியே எழுமி நின்று ஒரு பாடலை எடுத்து அதை தொடர்ந்து பாடுவார். அவர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். அவர் பாடலை முன்னின்று நடத்துவதை கேட்க நான் எதிர்நோக்கியிருந்தேன். அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் சகோதரன் ஜாக் அவர்களையும் அவருடைய நெருங்கிய நண்பரையும் அவர்கள் இத்தனை வருடங்களாக நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். சகோதரன் பிரவுன் மற்றும் சகோதரி பிரவுன் மற்றும் கூடாரத்தில் உள்ள உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நானும் கூட அவரை இழந்து வருந்துகிறேன். நாம் சமாதானமாக அவரை சந்திக்கும் வரையில் தேவன் அவருடைய தீரமான ஆத்மாவை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, சற்று முன் இந்த மகத்தான ஊழியக்காரரை குறித்து பேசினேன். அதாவது அவர் என்னுடைய கரங்களை குலுக்கினதையும் நாங்கள் உள்ளே வாசலண்டை நடந்து செல்லும் போது அவர் சகோதரன் பிரண்ணாம் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி மனதை கவரக்கூடிய சிறு புன்னகையோடு எப்போதும் இருந்து வந்ததையும் நான் இன்றிரவு இழந்து வருந்துகிறேன். அவர் இன்றிரவு உம்முடைய வீட்டிற்கு வந்துள்ளார் என்பதை நான் அறிவேன். ஆகையால் அன்புள்ள தேவனே, அவரை பின்தொடர்ந்த அவருடைய கிரியைகளும் பலன்களும் மகத்தாய் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் தொடரும்படிக்கு நீர் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். நீர் உண்மையான விதவைகளுக்கு புருஷனாக இருப்பதாக கூறினீர். நான் எங்களுடைய சகோதரி பாமர் அவர்களுக்காகவும் எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். நான் என் துணைவியையும் என் தகப்பனையும் கூட இழந்துவிட்டபடியால் இவ்விரு சாராரோடும் எப்படி பரிவிறக்கம் கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிந்துள்ளேன். ஆகையால் பிதாவே, நாங்கள் இன்றிரவு இங்குள்ள போதே நீர் அந்த வேலைக்காக எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரியாது, அந்த நேரம் அவருக்கு சரிதியாய் வந்தது போல வரலாம். அது எப்பொழுது வரும் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அது வர வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகையால் தேவனே, நீர் இங்குள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் இன்றிரவே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, என்னை விட்டுவிடாதேயும், என்னையும் கூட ஆராய்ந்து பார்த்து என்னையும் சோதித்தறியும். கர்த்தாவே, எங்களுக்குள் ஏதாவது பொல்லாங்கு காணப்படுமாயில் அதை எடுத்து போடும். நாங்கள் உம்மை சேவிக்க விரும்புகிறோம். உம்மை சேவிப்பதே எங்களுடைய முழு நோக்கமாய் உள்ளது. உம்முடைய ஆவியை எங்கள் மேல் இன்றிரவும் இந்த வாரத்தின் மற்ற நாட்களிலும் ஊற்றும். ஜீவ கூடாரம் என்னும் பெயரை கொண்டுள்ள இந்த கூடாரத்தை ஆசீர்வதியும். இது அந்த பெயரைக்கேற்ற முழு ஆசீர்வாதங்களையும் பெற்று தேவனுடைய ஜீவனின் நிறைவாயிருந்து இந்த வாரம் இழந்து போன ஒவ்வொரு ஆத்துமாவையும் ரட்சிக்கும்படி ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கு எங்களுக்குள்ள நம்பிக்கைகளை மீண்டும் கர்த்தாவே புதுப்பியும். எங்களுக்கு மத்தியில் வந்துள்ள வியாதிஸ்தர் மற்றும் அவதியுற்றோர் எல்லோரையும் கூட சுகப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய மகத்தான பரிசுத்த ஆவியிலிருந்து சுகப்படுத்துவதாக. இதை விசுவாசிக்கும்படி ஒவ்வொருவரையும் அபிஷேகியும். பிதாவே, இந்த காரியங்களை அருளும். தேவனே, இப்பொழுதே எனக்கு உதவி செய்யும். இது செய்தியை கொண்டு வருகிற என்னுடைய தருணமாக இருக்கிறபடியால் தேவனே, நீர் மனிதபாகம் ஒருபுறம் நிற்க செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து கர்த்தாவே எங்கள் மேல் அசைவாடுவாராக. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தை பொறுப்பேற்றுக் கொள்வாராக. நாங்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் எவருமே அதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியும் என்று நாங்கள் உரிமை கோருகிறதில்லை. ஆனால் கர்த்தாவே, நீர் ஒருவரே அதை செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவரே, அசைவாடி எங்கள் மீது புதிதாக விடும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது தேசத்தினூடாக தொலைபேசி மூலம் இணைக்கப்பட்டுள்ள சபைகளுக்கு நான் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் தொலைபேசியின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். டெக்சாஸில் உள்ள போமாண்டை சேர்ந்த நம்முடைய சகோதரன் பேரிகிரின் அவர்கள் மூலம் இந்த அருமையான முறை கிடைத்துள்ளது. இன்றிரவு ஐக்கிய நாடுகளினூடாக முழுமையாக இந்த செய்தியை பின்பற்றுகிற சபைகள் தொலைபேசியின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் மேற்கு கரைக்கும் வான்குவர் தொடங்கி மெக்சிகோவில் உள்ள டியானா வரைக்கும், சான் ஜோன்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் அங்குள்ள எல்லா குழுக்களுக்கும் ஷீவர் போர்ட்டிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். மேலும் இங்கிருந்து அரிசோனாவில் உள்ள பிரஸ்காட்டில் அங்கே கர்த்தர் பேரில் காத்துக் கொண்டிருக்கிற குழுவுக்கும், டூசானுக்கும், சிரவஸ்டாவில் உள்ள உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். தொடர்ந்து நியூயார்க் வரைக்கும் தேசத்தினூடாக உள்ள யாவருக்கும் வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு நீங்கள் இங்கிருந்தால் நலமாயிருக்கும். இந்த அழகான பண்டைய லூசியானா மாநிலம் எனக்கு ஒரு இரண்டாம் வீட்டை போல தென்படுகிறது. நியூயார்க்கில் உள்ள ஜனங்களாகி நீங்கள் பேசுகின்ற விதம் சற்று சிரிப்பாக உள்ளது என்பதை நீங்களே அறிவீர்களா? எனக்கு இன்றிரவு வீட்டில் உள்ளதை போன்றே உள்ளது. ஆம், இங்குள்ள ஒவ்வொருவரும் என்னை கூப்பிட்டு, அருமை சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் சகோதரி பிரணாம் அவர்களையும் பிள்ளைகளையும் எங்களை காணும்படி அழைத்து வாருங்கள் என்றனர் என்பது உங்களுக்கு தெரியும். ஓ என்னே, அது எனக்கு நல்லுணர்வை உண்டாக்குகிறது. அதுவே எனக்கு உண்மையான ஆங்கிலமாயிருக்கிறது. அப்படியானால் கிழக்கிலும் வடக்கிலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் உள்ள ஜனங்களாகி உங்களை அவமதிக்கிறேன் என்பதல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் மற்றவைகளை புரிந்து கொள்ள இயலாதவனாக பிறந்தேன் என்றே நான் யோசிக்கிறேன். ஆயினும் அந்த விதமாகவே தரித்திருக்க வேண்டும். ஆனால் இது எனக்கு ஒரு விதமாக பிடிக்கிறது. அது உண்மையான ஆங்கிலமாயிருக்கிறது. நான் இங்கு அண்மையில் வர்த்தக புருஷருடைய காலை சிற்றின் கூட்டத்தில் இருந்தேன். அப்பொழுது அவர்கள், நாம் இப்பொழுது எழும் என்று தேசிய கீதத்தை பாடுவோம் என்று கூறினர். அப்பொழுது நான் எழும் என்று தூரத்தில் உள்ள என்னுடைய பண்டைய கெண்டக்கி வீடு என்றே பாடினேன். அதுவே எனக்கு தேசிய கீதமாக இருந்தது. அதை குறித்து நான் அறிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆகையால் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். சனிக்கிழமை காலை நடைபெற உள்ள வர்த்தக புருஷருடைய காலை சிற்றுண்டி வேளையிலான கூட்டத்தையும் அவர்கள் ஒலிபரப்ப முயற்சிக்கப் போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் கிரீன் உங்களுக்கு அதை கூறுவார். இப்பொழுது அவர் இங்கே ஒலிபெருக்கிகளின் அருகில் இருக்கிறார். ஆகையால் அவர் காலை சிற்றுண்டி கூட்டம் எந்த நேரத்தில் துவங்கும் என்றும் ஒவ்வொரு இரவும் அது எந்த நேரத்தில் ஒலிபரப்பப்படும் என்றும் உங்களுக்கு சொல்லுவார். நாங்கள் மிகுந்த தயவோடு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். இப்பொழுது இன்றிரவு நான் இங்குள்ள உள்ளூர் சபைக்கும் சகோதரன் ஜாக்கினுடைய கூடாரத்துக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கப் போகிறேன். நான் இன்றிரவு என்னுடைய நன்றி செலுத்தும் செய்தியை தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும், இந்த செய்தியை பின்பற்றுகிற நம்முடைய உள்ளூர் சபைகளுக்கும் அளிக்கப் போவதாயிருக்கிறபடியால் இது சற்று நீண்டதாயிருக்கக்கூடும். அதன் பின்னர் நான் மீண்டும் சில உபதேசத்தை பிரசங்கிக்கலாம். ஆகையால் அவ்வாறு இருக்குமேயானால் நீங்கள் அதனோடு இணங்காமற் போனால், நான் செர்ரிப்பழம் சாப்பிடுவதை குறித்து எப்பொழுதும் கூறினது போலவே, நான் செர்ரிப்பழத்தை சாப்பிடும் போது அதில் ஒரு கொட்டை அகப்பட்டால், அப்பொழுது நான் அந்த கொட்டையை வீசிவிட்டு அப்பழத்தை தொடர்ந்து புசித்துக் கொண்டே இருப்பேன். ஆகையால் நான் இன்றிரவு ஏதோ ஒன்றை கூற நேர்ந்தால் நல்லது. நான் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரே காரணம் என்னவெனில், தேசத்தினூடாக உள்ள குழுவினர்களுக்கு இங்கிருந்து என்னுடைய நன்றி செலுத்தும் செய்தி அளிக்க வேண்டும் என்பதேயாகும். ஏனென்றால் சகோதரன் ஜாக் அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய கதவை முழு மனதுடன் திறந்து உங்கள் இருதயத்தில் உள்ளதை பிரசங்கிங்கள் என்று கூறுகிறார். ஆகையால் நான் உண்மையாகவே வீட்டில் உள்ளதை போன்றே உணர்கிறேன். சகோதரன் ஜாக் அவர்களோடு இங்கே உள்ளூர் சபையில் உள்ள ஊழியக்காரர்களும் சில ஜனங்களும் இங்கு இந்த உபதேசத்துடன் இணங்காமல் இருக்கலாம். வழக்கமாகவே அவருக்காக என்னை வந்து பேசும்படி அழைத்திருக்கிற ஒரு மனிதனுடைய பிரசங்கமிடத்திலிருந்து என்னுடைய உபதேசத்தை குறித்து பேசக்கூடாது என்ற ஒரு மரியாதையை நான் வைத்துள்ளேன். ஆகையால் இன்றிரவிற்கு பிறகு நான் வியாதிஸ்தக்காக ஜெபித்து விட்ட பின்னர் வழக்கமான ஆராதனையை நடத்தலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் நான் உங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும்படி செய்ய நினைத்தது என்னவென்றால், அதாவது ஒப்புக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு காரியத்தை நான் கூறினால் அது என்னுடைய அறியாமையையும் அதை பார்க்கிலும் மேலும் நான் அறிந்திருக்கவில்லை என்றுமே நான் யூகிக்கிறேன். எனவே எனக்காக ஜெபியுங்கள். ஆகையால் இப்பொழுது நாம் இங்கே வார்த்தையில் உள்ள ஒரு அதிகாரத்துக்கு திருப்புவோம். நான் இன்றிரவு அநேக இடங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இங்குள்ள ஒரு குறிப்பு புத்தகத்தில் அநேக வேத வாக்கியங்களையும் சிறு குறிப்புகளையும் எழுதி வைத்துள்ளேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் முதன்முறையாக ஜீவ கூடார மேடையின் மேல் ஏறினதை நினைவு கூறுகிறேன். அப்பொழுது நான் என்னுடைய வேத வாக்கியங்களையோ குறிப்புகளையோ எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. அப்பொழுது நான் 20 ஆண்டுகள் இளைஞனாயிருந்தேன். ஆனால் நான் 2ஆம் முறையாக இப்பொழுது 25 வயதை கடந்துவிட்டேன். எனவே என்னால் முன்பு போல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே நான் என்னுடைய வேதவசனங்களை எழுதி வைக்க வேண்டியதா இருக்கிறது. சில நேரங்களில் நான் குறிப்பிட வேண்டும் என்கிற மற்ற ஏதோ காரியத்தையும் சுருக்கமாக கீழே எழுதி வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் இதை ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்று போதிக்க விரும்புகிறேன். ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். வழக்கமாக ஜெஃபர்சன் வீட்டில் உள்ள கூடாரத்தில் உள்ள உங்கள் யாவரையும், அதாவது அங்கே உள்ள கூடாரத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து இன்றிரவு உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்து கூற விரும்புகிறோம். இன்றிரவு கூடாரத்தில் உள்ளதை போன்றே காணப்படுகிறது. நீங்கள் இங்கிருப்பீர்களேயானால் ஜனங்கள் சுவர்களை சுற்றி நிரம்பி வடிய நின்று கொண்டிருப்பதை காணலாம். இப்பொழுது நீங்களும் கூட அந்த விதமாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தேசத்தின் அந்த பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் செய்தியை கேட்பதற்காக வந்திருப்பார்கள். இப்பொழுது நாம் இதை ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போல போதிக்கப் போகிறோம். இது எந்த காரியத்திற்கும், எந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் அல்லது எந்த காரியத்திற்கும் எதிராக சுட்டிக்காட்டப்படாமல் வெறுமன சபைக்கு நாம் ஆழமான கருத்துக்களுக்கும் உயர்வான நோக்கங்களுக்கும் வழிநடத்த முயன்று கொண்டிருக்கிறோம் என்றும் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். நாம் அதை விசுவாசிக்கிறோம். நான் முதன்முறையாக சீவர் போட்டுக்கு வந்திருந்ததை காட்டிலும் அது 20 ஆண்டுகள் சமீபமாய் உள்ளது. ஓ, அந்த நேரம் முதற்கொண்டு எவ்வளவோ காரியங்கள் சம்பவித்துள்ளன. இப்பொழுது நம்முடைய சந்ததியில் நாம் கர்த்தருடைய வருகைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததியில் நான் எழுப்புதலுக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை. நம்முடைய சந்ததியில் நான் கர்த்தருடைய வருகைக்காகவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ரோமர் 7ஆம் அதிகாரம் தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ள நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வேதாகமங்களை அந்த அதிகாரத்திற்கு திறப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் கவனமாக படிக்க விரும்புகிறோம். இங்கே கொடுக்கப்பட உள்ள இந்த செய்தி விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறிப்பிடுவது போன்று தென்படுகிறது. ஆனால் அது உண்மையில் அப்படியல்ல. எனக்கோ அது கடைசி நாளில் உள்ள சபைக்கான ஒரு தீர்க்க தரிசனமாய் உள்ளது. நாம் வாசிப்போமாக. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷரையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, புனிதமான தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிற வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவை யாவும் நிறைவேறுவதற்கு முன்பு வேதத்தில் உள்ள ஒரு இடத்தின் ஒரு புள்ளி அல்லது ஒரு உறுப்பு கூட அவமாய் போவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் எவனாவது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று எங்கள் கர்த்தாவே நீர் எங்களிடம் கூறினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின் தவறான வியாக்கியானத்தினால் சாத்தானது ஏவாளுக்கு தவறாக வியாக்கியானித்த காரணத்தால் அவளை ஒரு வார்த்தை சந்தேகிக்கும்படி செய்தபடியால் அது முழு மானிட வர்க்கத்தையும் வீழ்ச்சியடைந்த ஒரு குழப்பத்திற்குள்ளாக வீழ்த்தியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். வெறுமன ஒரே வார்த்தை. அதன் பின்னர் வேதாகம புத்தகத்தின் மையத்தில் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமானவர் வந்து அவர் இதை குறித்து இந்த மேற்கோளை எங்களுக்கு அளித்தார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாகும். அதன் பின்னர் கடைசி புத்தகமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒருவன் இவைகளோட ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது எடுத்து போட்டால் அவனுடைய பங்கு ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்னும் பயபக்தியான எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. ஓ தேவரே, நாங்கள் எந்த அளவு உடைந்து போகக்கூடியவர்கள் என்பதைக் கண்டு இந்த அழிவுள்ள ஜீவியத்தில் எளிதில் அறிந்து போகக்கூடிய ஜீவ கயிர்களின் மேல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் எந்த நேரத்தில் பதில் கூறும்படியாக உன்னதத்திற்கு அழைக்கப்பட போகிறோம் என்பதை அறியோம். ஓ கர்த்தாவே, எங்கள் இருதயங்களில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் சிந்தைகளில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு உம்முடைய வார்த்தையை இன்றிரவு நேராக நோக்கி பார்க்கும்படி நீரே வந்து அந்த ஜீவிக்கிற வார்த்தைகளை வியாக்கியானம் செய்வீராக. இதை அருளும். உம்முடைய ஆவியானது எங்கள் மேல் விழுந்து வார்த்தையை எங்களுடைய இருதயத்திற்கு அபிஷேகித்து இன்று மாலை நாங்கள் இங்கிருந்து செல்லும் போது நாங்கள் இப்பொழுதுள்ளதை காட்டிலும் மேலான ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஆழ்ந்த அறிவை பெற்றவர்களாய் புறப்பட்டு செல்வோமாக. நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை புரிந்து கொள்ளும்படியாகவும் இப்பொழுது நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இருளான நேரத்தை, நெருக்கடியான நேரத்தை, இந்த மகத்தான நேரத்தை புரிந்து கொள்ளும்படியாகவும் இந்த வேளையில் அவருடைய பிள்ளைகளுக்கான தேவனுடைய ஆயத்தத்தையும் புரிந்து கொள்வோமாக. கர்த்தாவே இதை அருளும். தேவரே இதை அபிஷேகியும். பேசுபவரை மாத்திரமல்ல, கேட்கிறவர்களையும் அபிஷேகியும். எங்கள் இருதயங்கள் ஒருமித்து உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குபடி செய்யும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிதாவே இந்த காரியங்களை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Was going to make here and some scriptures that I would like to follow up closely behind if
the Lord will. சித்தமானால் நான் இங்கு பேசவிருக்கும் சில வார்த்தைகளும் அதற்கு ஆதாரமாக நான் உபயோகிக்கவிருக்கும் வேதவசனங்களும் ஒருங்கே கொண்டதான என் நன்றி செலுத்தும் செய்திக்கு காணக்கூடாதது பற்றி, அதாவது கிறிஸ்துவின் மனவாட்டியின் காண முடியாத இணைப்பு, கிறிஸ்துவின் மனவாட்டியின் காண முடியாத இணைப்பு என்று தலைப்பிட விரும்புகிறேன். இது ஒரு நன்றி செலுத்தும் செய்தியைப் போல் ஒலிக்காது. எந்த ஒரு வேதவசனமாயிருந்தாலும் நாம் அவை எல்லாவற்றுக்காகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இவ்வுலக சரித்திர காட்சிகளின் முடிவான இந்த நேரத்தில் ஜீவிப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். எனக்கு தெரியாது, உலக தோற்றத்துக்கு முன்பு எனக்கு பேசும்படியான ஒரு தருணம் அளிக்கப்பட்டு தேவன் எனக்கு முன்பாக முழு திட்டத்தையும் வைத்து விவரித்து நீ சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எனவே நீ எந்த காலத்தில் பூமிக்கு சென்று பிரசங்கிக்க வாஞ்சிக்கிறாய் என்று என்னிடத்தில் கேட்டிருப்பாரேயானால் அப்பொழுது நான் இந்த காலத்தையே தேர்ந்தெடுத்திருந்திருப்பேன். ஏனெனில் இதுவே பொற்காலம் என்பது என் கருத்து. அவர் இவ்வுலகில் விஜயம் செய்த நேரத்தில் நான் இங்கிருக்க நிச்சயமாகவே விரும்பியிருப்பேன். ஆனால் இதுவோ அதை காட்டிலும் மகத்தான காலமாய் இப்பொழுது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் மீட்டிருக்கிற ஜனங்களை கொண்டு செல்ல வரப்போகிற ஒரு நேரமாய் இது இருக்கிறது. அப்பொழுது மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் உயிரோடு எழுந்து வருவார்கள். மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களிடம் நாம் பேசுவதென்பது எவ்வளவு மகிமையான தருணம், மகத்தான தருணம். நாம் அதை குறித்து உற்சாகம் கொண்டிருக்கிறோம். சரித்திரமானது முடிவுற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். உலக வரலாறு சீக்கிரத்தில் முடிவுறும். அப்பொழுது நாம் ஒரு புதிய நாளுக்குள்ளாக ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ளாக அடியெடுத்து வைக்கப் போகிறோம். அதாவது ஒரு விசுவாசி என்ற முறையில் நான் ஆயிரம் வருட அரசாட்சியில் பூமியின் மேல் ஆயிரம் வருடங்கள் கிறிஸ்துவோடு ஆயிரம் வருட அரசாட்சி செய்வோம் என்றும், கர்த்தராகிய இயேசு சரீரப்பிரகாரமாய் மறுபடியும் வந்து தம்முடைய சுத்திகரிக்கும் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு மகிமைப்படுத்தி இருக்கிற ஜனங்களை கொண்டு செல்வார் என்று விசுவாசிக்கிறேன். பவுல் இந்த நம்முடைய வேத வாக்கியத்தில் ஒரு விளக்கத்தை அளிக்கிறார். அதாவது நியாய பிரமாணத்தையும் கிருபையையும் குறித்து விவாகமும் விவாகரத்தும் இவைகளை போன்று அதை விளக்குகிறார். இந்த பகுதி பிரசங்கிப்பதற்கென உபயோகப்படுத்துவது மிகவும் அபூர்வமே. ஏனென்றால் இது ஏறக்குறைய விவாகமும் விவாகரத்தையும் போன்றே ஆகும். ஆனால் இது விவாகமும் விவாகரத்தை காட்டிலும் மகத்தான ஒரு பாகத்தை சார்ந்ததாயிருக்கிறது. அதாவது அவன் இங்கே நாம் ஒரு சபையாயிருக்கிற காரணத்தால் நம்மை ஒழுங்குபடுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது நாம் ஒரே நேரத்தில் உலகத்தையும் கிறிஸ்துவையும் விவாகம் செய்து கொள்ள இயலாது என்றும், அதை குறித்த சட்ட ரீதியானதையும் சட்டப்பூர்வமானதையும் எடுத்துரைத்து அவ்வாறு செய்வது ஒரு ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கையில் வேறொருவனுக்கு வாழ்க்கைப்படுவதற்கே சமானம் என்று எடுத்துரைக்க முயற்சிக்கிறான். அதை குறித்த என்னுடைய சொந்த கருத்தை நான் உடையவனாயிருக்கிறேன். வேதாகமம் கூறுகிறது, சத்தியமாக இருக்கிறது என்றே நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஆனால் நான் விசுவாசிப்பது என்னவென்றால், தீர்க்க தரிசனங்களின் மகத்தான ரகசியங்களில் ஒன்றை இது வெளிப்படுத்துகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றிரவு நாட்டின் பல்வேறு பாகங்களில் காத்திருக்கும் நம்முடைய ஜனங்களுக்கு இதை நாம் அளிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஒரு சமயம் இவ்வாறு கூறப்பட்டது. நான் இதற்காக ஒரு குறிப்பை எழுதி கொண்டிருந்த போது நான் அதை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அந்த புத்தகத்தில் உள்ளதை சரியாக என்னால் நினைவு கூற முடியவில்லை. ஆனால் நான் கூறுவது சரியாக இருக்கிறது என்று உறுதி கூறுகிறேன். அதாவது சிக்காகோவில் இருந்த திரு மூடி அவர்களின், டுவைட் மூடி அவர்களின் புத்தகங்களில் ஒன்றை வாசித்தேன். இன்றிரவு சிக்காகோவிலும் கூட இந்த செய்தியை மிக கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு உண்டு. அதாவது திரு மூடி அவர்கள் ரோமர் ஏழாம் அதிகாரத்தை வாசித்த பிறகு தெருவில் ஓடி அவர் சந்தித்த முதல் மனிதனிடத்தில் அவர், நீர் கிருபையை குறித்து அறிவீரா என்று அவரிடத்தில் கேட்டாராம். அதற்கு அந்த மனிதன், கிருபை என்பது யார் என்று பதிலுரைத்தானாம். அப்பொழுது திரு மூடி அவர்களோ, தேவனுடைய கிருபை என்று கூறினாராம். கிருபையானது நியாயப்பிரமாணத்தின் நம்ம எவ்வாறு வேறு பிரித்திருந்தது என்பதை அவர் கண்டபோது அது அவரை அவ்வளவாய் சிலிர்ப்படைய செய்தது. அதாவது கிருபை எப்படியாய் அந்த பாகத்தை வகித்துள்ளது. இப்பொழுது நான் செய்ய விரும்புகிற எந்த காரியமும், அதாவது நான் அதை எப்போதும் ஜனங்களிடம் கூறியிருக்கிறேன், நான் எல்லையை கடந்து மறுபக்கத்தை அடையும் போது நான் அங்கு நின்று இவ்வாறு பாட விரும்புவேன். ஆச்சரியமான கிருபை, அது எவ்வளவு இனிமையாய் துணிக்கிறது. அது என்னை போன்ற ஒரு ஈழனை ரட்சித்ததே. கிருபை, விலையேறப்பெற்ற கிருபை, கிருபையை குறித்தே அதிகமாக அறிந்து கொள்ள செய்கிறதே. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்மால் ஏதோ செய்ய முடியும் என்பதனால் அல்ல. நாம் எதை செய்தாலும் அது கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. கிருபை மாத்திரமே நம்மை ரட்சித்தது. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ஸ்திரீக்கு நான் கிருபையை கூட்டுவேனாக. நான் அவளை தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று அழைக்கப்படுகிறவளை, நான் பேசப்போகிற இந்த குமாரி கிருபையை வேதத்தில் பொருத்தி காண்பிப்பேனாக. வேதம் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு என்று உரைப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளே என்ற வார்த்தையிலிருந்தே தெரிந்து கொள்ளுதல் என்பது வந்தது. மற்றெல்லா பெண்மணிகளில் இருந்தும் ஒரு பெண்மணியே தெரிந்து கொள்ளப்பட்டாள். பூமியின் மேல் தேவனுடைய சரீரத்தை கொண்டு வர கன்னியை இருந்தது போலவே அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்மணியாயிருந்தாள். தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். தேவனும் கூட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அம்மாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய மனவாட்டியா இருக்கிறது. அவள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாள். இன்றிரவு உலகின் பல்வேறு பாகங்களில் சரியாக கூறினால், அதாவது நாட்டின் பல்வேறு பாகங்களில் உள்ள நாம் அதனுடைய அங்கத்தினராக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இங்குள்ள உதாரணம் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளாகிய மனவாட்டிக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவை எடுத்து காண்பிக்கிறது. அவள் எப்படி அவரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டியவளாய் இருந்தாள் என்பதையும், அவள் எங்கிருந்து வருவாள் என்பதையும், அவள் எப்படி அவரிடத்தில் கொண்டு வரப்படுவாள் என்பதையும் இது காண்பிக்கிறது. நமது காட்சியில் உள்ள இந்த சபைக்கு ஒரு ஸ்திரீயின் மூலமே உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. ஒரு ஸ்திரீயானவள் எப்பொழுதுமே ஒரு சபையின் மாதிரியாக இருக்கிறாள். ஏனென்றால் சபையானது ஒரு மனவாட்டியாக கருதப்படுகிறது. ஒரு மனவாட்டி, அவள் தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் மனவாட்டியாக இருக்கிறாள். எப்பொழுதுமே நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஸ்திரீகளின் நடத்தையையும் நிலைமைகளையும் கவனிப்பீர்களேயானால், அப்பொழுது சபையானது எங்கே உள்ளது என்பதை நீங்கள் காணலாம். இப்பொழுது இது இந்த மாதிரியான சில குறிப்புகள் உங்களில் சிலருக்கு வினோதமாக தென்படலாம். ஆனால் நான் கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை பெற்று இதை மக்களுக்கு இலவசமாக அளிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இயற்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அது இயற்கையில் எவ்வாறு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கூட நிச்சயமாக சரியாகவே பொருந்துகிறது. இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு உலகில் உள்ள ஸ்திரீகளின் நடத்தையை கவனிப்பீர்களேயானால் இன்றைய உலக பிரகாரமான சபையின் நடத்தையும் அவ்விதமாகவே இருப்பதை கவனிக்கலாம். சற்று கவனித்து பாருங்கள். நிச்சயமாகவே இப்பொழுது ஆவிக்குரிய மனவாட்டி சபையின் நடத்தையும் கூட உண்டு. புரிகின்றதா? அதையும் கூட கவனித்து பாருங்கள். ஏனென்றால் மாம்ச பிரகாரமான சபையும் கூட மனவாட்டி என்று உரிமை கோருகிறது. இப்பொழுது தயவு கூர்ந்து நான் இதை உள்ளூர் சபைக்கு மீண்டும் கூறுகிறேன். இப்பொழுது இதை மோசமாக நினைக்க வேண்டாம். நான் தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இருக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட சீவாட்டியாக நான் கருதுபவர்களிடமே பேசுகிறேன். என்னோடு இணங்காத ஊழியக்காரர்கள் இங்கிருக்க நேர்ந்தால் சிறிது நேரம் உங்களுடைய அமைதியை அப்படியே நீடித்திருக்க செய்யுங்கள். புரிகின்றதா? கவனியுங்கள், சற்று கவனியுங்கள், இந்த தன்மையை கவனியுங்கள். ஸ்திரீயானவள் மூர்க்கமான நடத்தை கொண்டு அவள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்வதை நீங்கள் காணும் போது சபையும் அதையே செய்கிறதை நீங்கள் காணலாம். கவனியுங்கள். ஆனால் ஆவிக்குரிய மனவாட்டியை நீங்கள் கவனியுங்கள். அவளுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக துவங்கும் போது அவள் திரும்பி வந்து தன்னை தேவனுடைய வார்த்தையுடன் வரிசைப்படுத்திக் கொள்ள துவங்குகிறாள். அப்பொழுது மீண்டும் கவனியுங்கள். அந்த நேரத்தில் எப்படியாய் வேத வாக்கியங்கள் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது அந்த மனவாட்டியை பிடிக்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீயை பிடிக்க ஒரு செய்தி புறப்பட்டு வேகமாய் செல்வதாயிருக்கும். ஏனென்றால் உலகத்தை பொறுத்த அளவில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படிக்கு அவருடைய வார்த்தையை அவிசுவாசிப்பதன் மூலம் வஞ்சகனான சாத்தான் முதல் மனவாட்டியை வஞ்சித்தான். இப்பொழுது இன்றைக்கு நாம் மாம்ச பிரகாரமான சபையை காணும் போது உங்களுடைய அறிவுக்கூர்மையான சுவிசேஷத்தில் அது சமுதாய சுவிசேஷத்தின் விளைவாக வார்த்தையிலிருந்து தூர அகன்று சென்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய அங்கத்தினர்கள் தெருக்களில் செல்லும் உலக பிரகாரமான பெண்களை போன்றே தங்களை நடத்திக் கொண்டு அதே சூழ்நிலையில் உள்ளனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். நீங்கள் அவர்களுக்கு கூற முடியாது. அவர்கள் ஜனங்கள் கொண்டுள்ள சாதாரண ஒழுக்க முறையின் உணர்வுகள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டிருக்கின்றனர். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் சபையும் இருக்கிறது. அது நேராக சபை ஆலோசனை சங்கத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதையும் அது உலகத்தில் உள்ள காரியத்தை போன்றே அவ்வளவு நிச்சயம் உள்ளதையும் அது ரோம மார்க்கத்திற்குள்ளாக செல்வதையும் உங்களால் காண முடியும். பாருங்கள், ஏனென்றால் அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் அவள் இருக்கிறாள். அதுதான் அவளுடைய நடத்தையாயுள்ளது. ஆனால் அதன் பின்னர் மீண்டுமாக ஆவிக்குரிய பிரகாரமான சபையை கவனியுங்கள். எப்படியாய் அந்த கூட்ட ஜனங்கள் வெளியே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொரு எழுப்புதலின் மூலமாகவும் வெளிவருகின்றன. மார்ட்டின் லூத்தரின் காலத்தில் அது சீர்திருத்தலில் அந்த விதமாகவே அதற்கு சம்பவித்தது. ஜான் வெஸ்லியின் காலத்திலும் அந்த காரியமே அதற்கு சம்பவித்தது. பெந்தகோஸ்தையினர் முதலில் துவங்கின போதும் அந்த காரியமே அதற்கு சம்பவித்தது. அவர்கள் ஸ்திரீகளை வார்த்தையுடன் வரிசைப்படுத்தினர். அதன் பின்னர் அவர்கள் அகன்று சென்றனர். ஆனால் அவள் மீண்டுமாக குழப்பத்திற்குள்ளாக செல்கிறாள். ஆனால் ஜனங்கள் வார்த்தையில் சரிபடுத்திக் கொள்ள நேரம் வருகிற போது ஒரு செய்தி புறப்பட்டு வருகிறது. அப்பொழுது அவர்கள் அதனோடு சரிபடுத்திக் கொள்ளுகின்றனர். லூத்தர் ஒரு நாளிலே நீதிமானாக்கப்படுதல் என்பதற்கு செய்தியாளனாயிருந்தார். சபையானது அதனோடு வரிசைப்படுத்திக் கொண்டது. அவர்களில் சிலர் அதனோடு சரிபடுத்திக் கொண்டனர். ஆனால் மற்றவர்களோ பழைய போக்கிலேயே சென்றனர். வெஸ்லி பரிசுத்தமாகதலோடு வந்தார். சபையானது அதனோடு வரிசைப்படுத்திக் கொண்டது. பெந்தேகோஸ்தையினர் வரங்கள் திரும்பளிக்கப்படுதலோடு வந்தபோது சபையானது, அதாவது அந்நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதனோடு வரிசைப்படுத்திக் கொண்டனர். அதன் பின்னர் மறைந்து போகிறார். பின்னர் அவர்கள் மற்றவர்களைப் போல திரும்பவும் தொடர்ந்து ஸ்தாபனத்திற்குள்ளாக சென்று விட்டனர். இப்பொழுதோ, ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஜனங்கள் வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ள முயற்சிக்கும் போது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு புதிய செய்தி ஜனங்களிடத்திற்கு நேராக வருகிறது. அப்பொழுது அவர்கள் அந்த செய்தியை புரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் தங்களை சரிபடுத்திக் கொள்கின்றனர். அது தேவனிடத்தில் இருக்கிறது, நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். நமக்கு குடும்பங்கள் உண்டு. இங்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதனுடைய வித்தியாசமான அனுபவம் உண்டு. சில சமயங்களில் பல வருடங்களாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்றாக நடந்து கொண்டிருக்கும். அதன் பின்னர் திடீரென்று ஒரு கடினமான நேரத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நாம் இங்கே தென்பகுதியில் அநேக முறை இதை இவ்வாறு கூறுகிறோம், அதாவது மழையானது பெய்யும் போதே அது பொழிகிறது என்பதே. எனவே அதன் பின்னர் எல்லா காரியமும் தவறாய் செல்லும். நீங்கள் ஒரு நேரத்தின் வழியாய் கடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் பின்னர் ஒரு காலை உதயமாகிறது, பின்னர் ஒரு இரவு நேரம். எனவே ஒவ்வொரு காரியமும் தொடர்ச்சியாக நடக்கிறது. ஒரு ஸ்திரீ தன்னுடைய முதலாம் புருஷன் மறிக்கும் வரைக்கும் மறுபடியும் விவாகம் செய்யக்கூடாது என்று தீர்க்கதரிசியாகிய பவுல் இங்கே கூறிக்கொண்டிருக்கிறான். அவளுடைய முதலாம் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவள் மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. அவள் எக்காரணத்தைக் கொண்டும் அப்படி செய்யவே கூடாது. அவளுடைய முதலாம் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவள் தனியாக இருக்க வேண்டும். அவள் அத்தகைய ஒரு பாவத்தை புரிந்தாள், அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள். நான் இப்பொழுது இயற்கையான பிரகாரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை ஆவிக்குரிய பிரகாரமாக சம்பந்தப்படுத்தி காண்பிக்க உள்ளேன். இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்வாளேயானால் அப்பொழுது அவள் விபச்சாரி என்று குறிக்கப்படுகிறாள். அவளுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு புருஷர்கள் உயிரோடு இருந்தால், ஆகையால் இதை செய்வதன் மூலம், அவ்வாறு செய்வதன் மூலம் அவள் தேவனிடத்திலும் பரலோகத்திலும் உள்ள அவளுடைய உரிமைகளை பறிகொடுத்து விட்டிருக்கிறாள். நிச்சயமாகவே அவள் பறிகொடுத்து விட்டாள். நான் வாசித்துள்ள வேத வாக்கியங்களின்படி அவள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டிருக்கிறாள். எனவே சபையானது தேவனுடைய வார்த்தையோடு கோட்பாட்டையும் ஸ்தாபனத்தையும் கலக்க முயலும் போது அவ்வாறே உள்ளது. அவள் ஸ்தாபனத்தை விவாகம் செய்து கொண்டு அதே சமயத்தில் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்க முடியாது. அவள் ஒன்று இதற்கு அல்லது அதற்கு மறித்தவளாயிருக்க வேண்டும். நியாய பிரமாணமும் இங்கு அவ்வண்ணமே கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையில் நிறைய நியாய பிரமாணங்கள் உள்ளன, அது அவருடைய பிரமாணமாயிருக்கிறது. பவுல் இங்கே அதே காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறான். அவள் உலக பிரகாரமான கோட்பாட்டை கொண்ட ஒரு சபையை விவாகம் செய்து கொண்டு கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்க முடியாது, ஏனென்றால் அவை ஒன்றுக்கு ஒன்று முரணாய் உள்ளன. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்களோ நல்லது, நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், ஆனால் நாங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை என்று கூறலாம். நீங்கள் கிறிஸ்துவை விவாகம் செய்திருந்தால், கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தையாயிருந்தார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாயிருந்தார். அவர் இன்னமும் வார்த்தையாயிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாயிருப்பார். அவர் தேவனின் தன்மைகளின் வெளிப்படுத்துதலாய் மாத்திரமே இருந்தார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். எந்த குமாரனும் தன்னுடைய தகப்பனின் தன்மைகளாயிருக்கிறான். உங்களுடைய தகப்பனார் ஒரு வாலிப பையனாய் இருந்த போது நீங்கள் அவருடைய சரீரத்தில் ஒரு அணுவாக இருந்தீர்கள். நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். அதே சமயத்தில் அவர் உங்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாதிருந்தது, ஏனென்றால் அவர் உங்களை அறியாதிருந்தார். ஆனால் அதன் பின்னர் ஒரு தாயின் கருப்பையில் விதைக்கப்பட்ட விதையின் மூலம் நீங்கள் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு உங்களுடைய தகப்பனின் சாயலானீர்கள். அப்பொழுதே அவரால் உங்களுடன் ஐக்கியம் கொள்ள முடிந்தது. அதே போன்றே சந்திரனோ நட்சத்திரங்களோ அல்லது ஒரு மூலக்கூறோ உண்டாயிராததற்கு முன்பே நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருந்தீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருந்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் துவக்கத்தில் தேவனுக்குள்ளிருந்த சரீர பிரகாரமான வெளிப்படுத்தலாய் மாத்திரமே இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரே ஒரு வகையான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அது முன்பு நீங்கள் இருந்ததாம். நீங்கள் அதை குறித்து ஒன்றையுமே அறிந்திருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய பூமிக்குரிய தகப்பனுக்குள் இருந்த போதும் கூட அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் அவருடைய சாயலில் வெளிப்பட்டிருக்கிறீர்கள். தேவ சாயலில் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய மகிமைக்காகவும் ஐக்கியத்திற்காகவுமே வெளிப்படுத்தப்பட்டீர்கள். ஆகையால் உங்களுடைய இயற்கையான பிறப்பிற்கு முன்னர் உங்கள் மரபணு உங்களுடைய தகப்பனாருக்குள் இருக்க வேண்டியது எவ்வளவு நிச்சயமோ, அவ்வாறே உங்களுடைய ஆவிக்குரிய மரபணு தேவனுக்குள் இருக்க வேண்டியதாக உள்ளது. ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்பே நீங்கள் அவருடைய சிந்தையின் தன்மைகளின் வெளிப்படுத்தலாயிருக்கிறீர்கள். சரி, அதை தவிர வேறு வழியே இல்லை. அது உண்மை. இப்பொழுது நாம் கவனிப்போம். ஆகையால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவன் உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஜீவனாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஸ்தாபன கோட்பாட்டை வார்த்தையுடன் கலக்க முடியாது, ஏனென்றால் அவை ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. சாத்தான் சரியாக தன்னுடைய அறிவாற்றலான கருத்தை கொண்டு ஏவாளுக்கு அதைத்தான் செய்ய முயன்றான். தேவன் அதை கூறினார் என்பதை அவன் ஒப்புக்கொண்டதாக கூறினான். ஆனால் அவனோ நிச்சயமாக நீ சாகமாட்டாய் என்றான். புரிகின்றதா? அவர்கள் அதை விசுவாசித்தனர். அதைத்தான் இன்றிரவு கோட்பாடும் செய்துள்ளது. ஸ்தாபனம் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரித்துள்ளது. இயேசுவானவர் வந்தபோது நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனைகளை அகமாக்கினீர்கள் என்று கூறவில்லையா? நம்முடைய கோட்பாடுகளின் மூலமாக இந்த சந்ததிக்கு அளிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையை அபிஷேகிக்கும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திலிருந்து நாம் பிரிந்திருக்கிறோம். ஸ்தாபனத்தின் மூலமாக ஜனங்கள் அதை காணும்படியான ஒரு தருணம் உண்டாயிராதபடிக்கு நாம் அவர்களை பிரித்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது தேவன் அவர் ஒவ்வொரு சந்ததியிலும் அவர் தம்முடைய புத்தகத்தின் ஒரு புதிய பாகத்தை சேர்க்கிறார். அவை யாவும் ஒன்றாக செல்கிறது. என்னுடைய சரீரம் உருவாக்கப்பட்டது போன்றேயாகும். அது முதுகெலும்பில் தொங்குவதாக எனக்கு கூறப்பட்டது. ஆனால் சரீரம் முழுவதுமே முதுகெலும்பு அல்ல. அது முதுகெலும்பிலிருந்து விலா எலும்புகளுக்கு சென்று, அங்கிருந்து நுரையீரல்களுக்கு சென்று, கரங்களுக்கு சென்று, உள்ளங்கைகளுக்கு சென்று, கால்கள் போன்றவை உண்டாகி முடிவிலே நான் இருக்கும் உருவத்தை கொண்டதாக தோன்றுகிறது. ஆகையால் தேவன் ஆதியில் வெளிப்பட்டார். முடிவிலே அவர் யெகோவாவாக பிதாவாகிய தேவனாக தோன்றினார். அதன் பின்னர் அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவகுமாரனாக தோன்றினார். இப்பொழுது அவர் தேவனாகிய பரிசுத்த ஆவியாக தோன்றினார். அதே தேவன் எல்லா காலங்களிலும் ஒரே தேவனின் மூன்று வெளிப்படுத்தல்கள். இப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு சந்ததிக்கும் பகிர்ந்தளித்து வந்திருக்கிறார் என்பதையே நாம் இதில் கண்டறிகிறோம். படிப்படியாக உருவான உயிரியல் கோட்பாட்டை போன்றே தேவன் முதல் காரியமாக சிருஷ்டித்தது போலவே அநேகமாக அவர் முதலில் தாவர ஜீவனை சிருஷ்டித்தார் என்றே கூறுவோம். அதன் பின்னர் அவர் மிருக ஜீவனை சிருஷ்டித்தார். அதன் பின்னர் அவர் மானிட ஜீவியத்தை சிருஷ்டித்தார். இப்படியே படிப்படியாக உயர்வான ஒரு விதமான உயிரியல் கோட்பாடு. அது தேவனிலும் அவருடைய சபையிலும் அவ்வண்ணமே இருந்து வருகிறது. லூத்தரின் கீழான நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அது இப்பொழுது தம்முடைய மனவாட்டியை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய மனவாட்டியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். லூத்தரின் கீழே நீதிமானாகுதல், வெஸ்லியின் கீழே பரிசுத்தமாகுதல் போன்றவை நீங்கள் பாருங்கள். ஆவியின் பரிணாம வளர்ச்சி அதிக அதிகமாய் அளிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சரீரமானது வளர்ந்து கொண்டே தலையண்டைக்கு வருகிறது. அது கிறிஸ்துவாய், கிறிஸ்துவின் சரீரமாய் உள்ளது. இப்பொழுது சபையானது ஒரு ஸ்திரியாய் இருக்கின்ற காரணத்தால் அவள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை திருமணம் செய்து கொண்டால் நலமாயிருக்கும். ஆனால் அவள் அதே நேரத்தில் ஒரு ஸ்தாபன சபையை விவாகம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவள் அதனால் கட்டப்பட்டிருக்கிறாள். அவள் ஒரே நேரத்தில் இரண்டு கணவன்மார்களிடத்தில் ஜீவிக்க முடியாது. அவை ஒவ்வொன்றும் முரணாய் உள்ளன. ஒன்று தேவனால் அனுப்பப்பட்டது, மற்றொன்றோ மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எனவே அவை முரணாயிருக்கின்றன. அவர் எல்லா மனுஷருடைய வார்த்தையும் பொய்யாயிருப்பதாக, என்னுடையது சத்தியமாயிருப்பதாக என்றார். தேவனே அதை கூறினார். பவுல் இங்கே கூறுகிறது போலவே, நியாயப்பிரமாணம் கிருபைக்கு முரணாய் உள்ளது போலவே, இவை ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு முரணாய் உள்ளன. ஒன்றை பெற மற்றது மறிக்க வேண்டும். எனவே அவள் அவைகள் இரண்டையும் கலக்க முயன்றால் அப்பொழுது அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள். ஓ, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நியூயார்க், அரிசோனா தேசத்தில் உள்ளவர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். தேவன் அவள் ஒரே சமயத்தில் இருவரையும் விவாகம் செய்து கொள்ள முயற்சிப்பாளையானால் அப்பொழுது அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள் என்றார். எந்த விபச்சாரி பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும்? தேவன் விபச்சாரியை விவாகம் செய்து கொள்வாரா? நிச்சயமாக இல்லை. நாம் அதை செய்யக்கூடாது என்று அவர் நம்மிடம் கூறினார். அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுவாள். அப்படியானால் அவளுடைய பிள்ளைகள், அவள் விபச்சாரி என்றால் அவளுடைய பிள்ளைகள் முறைதவறி பிறந்தவர்கள், முறைதவறி பிறந்தவர்களாயிற்றே. எதற்கு முறைதவறி பிறந்தவர்கள்? சபைக்கு அல்ல, ஆனால் வார்த்தைக்கே. அவள் முறைதவறினவள். கடைசி காலத்து குறித்த லவோதிக்கியா சபையை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இங்கே என்ன அழகாக சித்தரிக்கிறது! என்ன ஒரு முறைத்தவரின குழு, என்ன ஒரு ஸ்தாபன கலப்பு! வெதுவெதுப்பானது. அவர்கள் இந்த விதமாக தொடர்ந்து நடந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு வார்த்தையை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார்கள் என்று தீர்க்கதரிசி கூறியுள்ளார். விவாகம் என்பது இவ்வுலகில் மிக பழமையான நியமனமாய் உள்ளது. விவாகம் முதலில் ஏதேன் தோட்டத்தில் நடத்தப்பட்டு அங்கே நிறுவப்பட்டது. ஒரு ஸ்திரீக்கு நிலையான நற்பண்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதாவது அவள் அதை கடைபிடிக்க கூடாது. ஒரு ஸ்திரீக்கு அதில் நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஸ்திரீயை போன்று எந்த சிருஷ்டியுமே இந்த பூமியில் கிடையாது. ஒரு பெண்ணாயோ வேறெந்த இனத்தை சேர்ந்த பெண் இனமும் ஒரு ஸ்திரீக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள நற்பண்பை பெற்றிருக்கவில்லை. ஒரு ஸ்திரீயானவள் சிருஷ்டிப்பின் துவக்கத்தில் கூட இல்லாதிருந்தாள். ஏனென்றால் அவள் விழுந்து போவாள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். மற்ற பெண்ணினங்களும் விபச்சாரம் செய்ய முடியவில்லை. அவள் ஒருவள் மாத்திரமே விபச்சாரம் செய்யக்கூடியவளாயிருந்தாள். அவள் மூல சிருஷ்டிப்பில் இருந்திருப்பாளேயானால் அப்பொழுது அவள் தேவனுடைய மகத்தான ஞானத்திற்கு நிகழ்ச்சியை தெரிவிப்பவளாக இருந்திருப்பாள். புரிகின்றதா? அவள் ஒரு மனிதனின் உப சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்டாள். ஆனால் அவள் அந்த பக்கத்தில் தள்ளப்பட்ட காரணத்தால் மீட்பிற்காக அவளுக்கும் கூட ஒரு புனிதமான கட்டளை தேவனிடத்திலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது. அவள் தன்னை கடைபிடித்துக் கொள்ளக்கூடாத நற்பண்புகளை பெற்றிருக்கிறாள். அவள் அவைகளை கடைபிடித்தினால் அப்பொழுது அவள் வாழ்நாள் முழுவதும் கடைபட்டவளாயிருக்கிறாள். அவள் எவ்வளவுதான் மன்னிக்கப்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல, ஏனெனில் அவள் நீதிமானாக்கப்பட முடியாது. இப்பொழுது நான் அதை சற்று மனதில் பதிய வைக்க உள்ளேன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதன் பேரிலான ஒரு வேத வாக்கியத்தை கூறும்படி எழுதி வைத்துள்ளேன். அவள் தன்னுடைய கரைப்படுத்துதலுக்காக மன்னிக்கப்படக்கூடும், ஆனால் அவள் இந்த ஜீவியத்தில் நீதிமானாக்கப்பட முடியாது. அது எப்பொழுதுமே அவளோடு இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவளுக்கு இது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவள் மன்னிக்கப்படலாம், ஆனால் நீதிமானாக்கப்பட முடியாது. அவளுடைய சரீரமானது அவளுக்கு ஒரு புனிதமான பொறுப்பு தேவனிடத்திலிருந்து அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பெண்ணாயும் மற்றெந்த மிருகங்களும் அதை போன்று வேறெந்த சிருஷ்டியுமே இல்லை. இல்லை, அவள் ஒருவள் மாத்திரமே அவ்வாறு இருக்கிறாள். அதன் மூலம் அவள் காரணம் அது மிகவும் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது. அவள் பூமிக்கு ஜீவனை பிறப்பிக்க வேண்டியவளாயிருக்கிறாள். அவளுடைய சரீரம் ஜீவன் புதைக்கப்படும் விளைநிலமாய் உள்ளது. ஆகையால் அந்த காரணத்தினால் அவளுக்கு இந்த புனிதமான பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது வேத பண்டிதர்களாகிய உங்களில் அநேகர் இதனுடன் இணங்காமல் இருக்கலாம். அதுதான் முழு மாநில வர்க்கத்தையுமே கரைபடுத்தினது. அதாவது துவக்கத்தில் நடந்த அந்த விபச்சாரமே. அவளுடைய விளைநிலம் கரைபடுத்தப்பட்டது. அவள் காயின் ஆவேலனும் இரட்டையர்களை பெற்றெடுத்தாள். ஒரே உடலுறவு, இரண்டு பிள்ளைகள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவளுடைய சரீரம் விளைநிலமாயிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆகையால் அது ஒரு புனிதமான பொறுப்பாயிருக்கிறது என்றும் அதை கரைபடுத்தக்கூடாது என்பதையும் நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது சபையானது எங்கே நிற்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாகவே இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது உங்களுக்கும் தேவருக்கும், மனுஷர்களாகிய உங்களுக்கும் தேவருக்கும் இடையே உள்ளதாகும். ஆனால் நான் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தேவன் தாமே அளிக்கக்கூடிய ஜீவனை தோன்ற செய்ய இது அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய கணவன் ஒரு கால் அணுக்களை சுமப்போராயிருக்கலாம். ஆனால் தேவனே ஜீவனை உற்பத்தி செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அது உண்மை, அது தோன்ற வேண்டும். எல்லா ஜீவனும் தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும். எந்த ஜீவனுமே தேவனிடத்திலிருந்தே வர வேண்டியதாயிருக்கிறது. அது தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனை பாவம் நிறைந்ததாக ஆக்குகிறது. ஆனால் ஜீவனோ தேவனிடத்திலிருந்தே வர வேண்டும். அவரே ஜீவனின் காரணராயிருக்கிறார். இப்பொழுது அவள் விலகி செல்லக்கூடாத மூன்று காரியங்களை நான் இங்கு பெயரிட்டுக் கூற விரும்புகிறேன். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கையில் இங்கே பவுல் ரோமர் 7 அதிகாரத்தில் சொன்னது போல நான் இந்த மாம்ச பிரகாரமான ஸ்திரீ குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது சபையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் தன்னுடைய கர்த்தரால் ஒரு நிச்சயமான கற்பை, ஒரு புனிதமான கற்பின் பொறுப்பு அவளுக்கு அளிக்கப்பட்டுள்ளதை உடையவளாயிருக்கிறாள். ஒரு ஸ்திரீயை தவிர வேறு யாரும் அதை வைத்திருக்க முடியாது. சரி, அது தேவனால் அவளுக்கு அருளப்பட்டுள்ளது. அவள் அந்த கற்பை கரைப்படுத்தக்கூடாது. அவள் ஏதோ ஒரு காரியத்தில் தவறு செய்தாலும் கூட அவளை தன்னுடைய கணவனுக்கு முன்பாக, அதாவது அவன் அவளை ஏற்றுக்கொள்ளும் முன்பு அதை அவனிடத்தில் அறிக்கை செய்து சரி செய்ய வேண்டும். அந்த விதமாகவே நியாயப்பிரமாணத்துக்கு விவாகம் செய்யப்பட்ட சபையானது 2 விவாகத்துக்கு முன்பு கிறிஸ்துவிற்கு முன்பாகவும் கூட வர வேண்டியதாகவும் இருக்கிறது. அவள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அவள் அறிக்கை செய்யவில்லை என்றால், அவள் 10 வருடங்களாக தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து அதன் பின்னர் அதை அறிக்கை செய்தால், அப்பொழுது அவன் அவளை தள்ளிவிட்டு வேறொரு ஸ்திரீயை விவாகம் பண்ண அவனுக்கு உரிமை உண்டு. அது வேத வாக்கியமாகும். வேசித்தனம் அசுத்தமான ஜீவித்தலாகும். யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்கள், அவன் அவளுக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பிறகு அவன் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். நீங்கள் ஒருத்திக்கு நிச்சயம் செய்யப்படும் போது தேவரை பொறுத்தவரையில் நீங்கள் அவளோடு விவாகம் செய்து கொண்டீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், கர்த்தரால் அவளிடத்தில் பொறுப்பளிக்கப்பட்ட, அவளிடத்தில் அளிக்கப்பட்டுள்ள ஒரு புனிதமான கற்பின் பொறுப்பை அவள் உடையவளாயிருக்கிறாள். தேவன் அந்த கற்பை அவளுக்கு அளித்தார். அது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போலவே, அதாவது அவளால் ஆம் அல்லது இல்லை என்று கூற முடியும். அவள் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு புனிதமான பெண்மைத்துவ பொறுப்பை உடையவளாயிருக்கிறாள். அவள் அதை முறித்து போடக்கூடாது. நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற பெண்மைத்துவம் அவளுடைய நடத்தையாகும். அதாவது புருஷனிடத்தில் காட்டப்படும் நடத்தையே ஆகும். இந்த திரைப்படங்களை பாருங்கள். இந்த திரைப்பட நட்சத்திரங்களை முத்தமிட்டு கட்டி தழுவி உணர்ச்சிகளை இந்த பெண்களிடம் வெளிக்காட்டி தூண்டிவிடுகின்றனர். அவ்வாறு செய்யும் ஒரு பெண் மோசமான நடத்தையுள்ளவளாயிருக்கிறாள். அவள் மற்றபடி கற்புள்ளவளாக இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவளுடைய இதயத்தில் அந்த சுரப்பிகள், பாலுணர்வு சுரப்பிகள் உதடுகளில் உள்ளன. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை முத்தமிடுகிற போது அவன் உண்மையாகவே மறைமுகமாக விபச்சாரம் செய்கிறான். பாலுணர்வு சுரப்பிகள் பெண்களின் உதடுகளிலும் ஆணின் உதடுகளிலும் உள்ளன. அவன் அவளுடைய கரத்தில் முத்தமிட்டால் அது அவளுடைய பாலுணர்வு சுரப்பிகளோடு கலவாது. ஆனால் பாலுணர்வு சுரப்பிகள் உதடுகளில் உள்ளன. இன்றைக்கு இந்த எல்லா அர்த்தமற்றவைகளும், பாலுணர்வை தூண்டுவதும், பெண்களை காதலிப்பது போன்ற யாவுமே திரைப்படங்களில் காட்டப்படுகிறபடியால் சிறு பெண் பிள்ளைகள் அவை எல்லாவற்றையுமே பார்க்கிறார்கள். நம்முடைய ஒழுங்கு நெறிமுறைகள் அழுகி பாழாக்கப்பட்டு அசுத்தமாயிருப்பதில் வியப்பொன்றுமில்லையே பாருங்கள். ஏனென்றால் அது பிள்ளைகளுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறது. அது உண்மை, அது கடைசி நாளில் அதவிதமாகவே இருக்க வேண்டியதாக உள்ளது. இப்பொழுது சபையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் முத்தமிட்டுக் கொண்டும் ஒழுங்கற்ற விதத்தில் நடந்து கொண்டும் வார்த்தை தவிர மற்றெல்லாவற்றிலும் கலந்து பிசாசையும் கல்வியையும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் போன்றவற்றையும் உள்ளே அனுமதித்து விட்டாள். விஞ்ஞானம், கல்வி மற்றும் ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு முற்றிலும் முரண்பட்டதாகவே அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் பெற்றுள்ள முழு நாகரிக முறைமையும் முற்றிலும் அந்தி கிறிஸ்துவாய் உள்ளது. கல்வி முறைமை அந்தி கிறிஸ்துவாய் உள்ளது. நாகரிகம் அந்தி கிறிஸ்துவாய் உள்ளது. அது தேவனுக்கு விரோதமாய் உள்ளது. நீங்களோ நாகரிகம் விரோதமானதாக இது கேட்கலாம். இந்நாட்களில் ஒன்றில் தேவன் ஒரு நாகரிகத்தை உள்ளவராக இருப்பார். அதனோடு மரணம் எவ்விதத்திலும் சம்பந்தப்பட்டிருக்காது. இந்த நவீன நாகரிகம் சாத்தானால் உண்டானது. கத்தருக்கு சித்தமானால் என்று நான் அதை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நிரூபிக்க உள்ளேன். இந்த எல்லா காரியங்களுமே சாத்தானால் உண்டானதாக இருக்கின்றன. நம்முடைய புதிய நாகரிகத்தில் இவை எதுவுமே இருக்காது. அவள் இந்த புனிதமான பெண்மைத்துவத்தை உடையவளாயிருக்கிறாள். ஆண்கள் இவ்விதமாக பெண்களிடம் நடந்து கொள்வதில் வியப்பொன்றுமில்லை. ஏனென்றால் பெண்கள் ஆண்களிடம் அந்த விதமாக நடந்து கொள்கிறார்கள். அவள் குட்டைக்கால் சட்டைகளையும் சருமத்தோடு ஒட்டிக் கொண்டுள்ள ஆடைகளையும் அணிந்து கொண்டு புருஷனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு வீதியில் தன்னை நெழித்துக் கொண்டு சென்று தன்னுடைய நடத்தையை வெளிப்படுத்துகிறாள். அவள் என்ன கூறினாலும் வியப்பொன்றுமில்லை. அவள் தன்னுடைய கணவருக்கு கூடுமான வரையில் கற்புள்ளவளாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலோ அவள் விபச்சாரியாயிருக்கிறாள். ஒரு ஸ்திரீயை செய்யோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அவள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தன்னை காண்பித்தாள். சபையானது உலகத்தோடு அதைத்தான் செய்துள்ளது. கவனியுங்கள், புனிதமான கற்பு, புனிதமான பெண்மைத்துவம், அதன் பின்னர் புனிதமான தாய்மைத்துவம், தன்னுடைய கணவனை கனப்படுத்துதல் என்பதே அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அப்படியே நோக்கி பாருங்கள். குறிப்பிட்ட பட்டணங்களில் அநேக நகரங்களில் அவர்கள் சங்கம் என்று அழைப்பதில் பெரிய விருந்துகளை நடத்துகிறார்கள். சபை அங்கத்தினர்களும் கூட அதில் பங்கேற்கிறார்கள். தங்களுடைய தொப்பிகளை கீழே வைத்துவிட்டு அவர்கள் குடித்து பின்னர் அந்த தொப்பிக்குள் தங்களுடைய சாவிகளை போடுகிறார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்திரீயும் போய் அந்த தொப்பியிலிருந்து ஒரு சாவியை எடுக்கிறாள். அதன் பின்னர் அது எந்த மனிதனுடைய சாவியோ அந்த மனிதனோடு அவள் அந்த வார இறுதியை கழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா விதமான விருந்துகள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்னும் எவ்வளவோ காரியத்தை கூற வேண்டும். அதை குறித்து கூற எனக்கு நேரமில்லை. அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமாயிற்று. சபையும் எல்லாவற்றோடும் விபச்சாரம் செய்து அவ்வளவு மோசமாக உள்ளது. அவளுக்கு எதனோடும் செல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அவள் வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டும். கட்டிடங்கள் சரிதான், மருத்துவமனைகள் சரிதான், மற்ற எல்லா காரியங்களும் சரியா இருக்கின்றன. கல்வி திட்டங்கள் அது சரிதான். நாம் இங்கே ஜீவிக்க வேண்டும், படிக்க வேண்டும், எழுத வேண்டும். அது பொருளாதார திட்டங்களில் ஒன்றாயிருக்கிறது. நாம் துவக்கத்தில் எந்த ஆடையையும் உடுத்த வேண்டியதாக இருக்கவில்லை. கத்திற்கு சித்தமானால் நான் இந்த வார கடைசியில் அதன் பேரில் பிரசங்கிப்பேன். ஆனால் நாம் ஆடைகளை உடுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு உடைகளை அளித்தார். ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு அவைகள் தேவையில்லாதா இருந்தது. நாம் திரையிடப்பட்டிருந்தோம். இப்பொழுது அவள் தன்னுடைய பாவத்திற்கு திரையிடப்பட்டிருக்கிறாள். பாருங்கள், அவள் அப்பொழுது இருந்தது போலவே இப்பொழுதும் அவள் பாவம் செய்து கொண்டிருக்கிறதையும் கூட அறியாதிருக்கிறாள். இப்பொழுது அவள் பிசாசினால் திரையிடப்பட்டிருக்கிறாள். அப்பொழுதோ அவள் தேவனால் திரையிடப்பட்டிருந்தாள். இதை குறித்த வித்தியாசம். இப்பொழுது அவள் முறித்து போடக்கூடாத இந்த புனித பொறுப்பு அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது பெண்மைத்துவம், நடத்தை, அவளுடைய நற்பண்பை கொண்டிருத்தல், அவளுடைய பிள்ளைகளை வளர்த்தல், அவளுடைய கணவனுக்கு கனமுள்ளவளாக இருத்தல் என்பதாகும். ஆனால் இன்றைய உலகிலோ அவர்கள் அதற்கு ஒரு துளியளவும் கவனம் செலுத்துவதே கிடையாது. நீங்கள் என்னுடைய அலுவலகத்தில் சில நேரத்தில் அமர்ந்து புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளை அழைத்து வருவதை பார்க்க வேண்டும். அவர்கள் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்த எல்லா மனிதர்களிடமும் புரிந்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்து தேவனோடு சரிபடுத்திக் கொள்ள முயற்சிப்பதையும் காண வேண்டும். ஓ, நீங்கள் அது என்றெல்லாம் கூறலாம். இல்லை, அது பெந்தேகோஸ்தக்காரர்கள், மற்றவர்கள் வரமாட்டார்கள். நீங்கள் உலகத்தோடு கலந்து விடும்போது, சபையானது எல்லா விதமான நாகரிகங்களோடும் நாம் பெற்றுள்ள மற்ற காரியங்களோடும் கலந்து விடுகிற போது அது எவ்வாறு அகன்று செல்ல முடிகிறது என்பதை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் மூல பெந்தேகோஸ்தினரை போல இல்லாமல் பகலுக்கும் இரவுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசமாக காணப்படுகிறோம். நாம் குழப்பமான இருளுக்குள்ளாக எங்கோ மிதந்து கொண்டு சென்று காணாமற் போய்விட்டோம். என்ன ஒரு புனித ஒப்படைப்பு! ஒரு ஸ்திரீக்கு என்ன ஒரு பொறுப்பு! இப்பொழுது அவள் ஏன் ஒரு சபைக்கு மாதிரியாக இருக்கிறாள் என்று பாருங்கள். சபையும் அதே பொறுப்பை உடையதாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ தன்னுடைய தாய்மைக்கும் தன்னுடைய கற்பிற்கும் தன்னுடைய கணவனுக்கும் ஒரு புனிதமான பொறுப்பினை உடையவளாய் இருக்கிறது போலவே சபையும் ஜபத்திற்கும் வார்த்தைக்கும் கிறிஸ்துவிற்கும் ஒரு புனிதமான பொறுப்பினை உடையதாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் கொண்டிருக்கும் அதே பொறுப்பினை உடையதாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ வேறொரு மனிதனோடு ஓடிவிடுவது போன்றே சபையானது ஸ்தாபன திட்டங்களையும் கட்டிட திட்டங்களையும் மற்றும் பள்ளிக்கூடங்கள் போன்றவர்களின் பேரில் சென்றுவிடுகிறது. நான் அவைகளுக்கு விரோதமாக ஒன்றையுமே கூறவில்லை. அவைகள் யாவும் சரிதான். அவைகள் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்றன. ஆனால் அவைகள் அல்ல. இயேசுவோ போய் பள்ளிக்கூடங்களை நிறுவுங்கள் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் வார்த்தையை பிரசங்கிங்கள் என்றார். அங்கேதான் அவர்கள் அதை அசட்டை செய்கின்றனர். கல்வி நிறுவனங்களையோ மருத்துவமனைகளையோ உருவாக்குவதல்ல. அவைகள் சரிதான், ஆனால் அது சபையினுடைய கடமை அல்ல. அவர்களுடைய கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும். ஆனால் நாமும் அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். நாம் சாத்தான் செய்தது போலவே சுவிசேஷத்தோடு இதை கலந்து அது ஒன்றுமற்ற ஒரு கடம்ப கூலமாகும் அளவிற்கு வேறேதோ ஒன்றை கலந்து மற்றதை கலந்துவிட்டு அகன்று சென்று விட்டோம். சீரழிவு. நம்முடைய முழு உலகமும் கூட சீரழிவாய் உள்ளது. உலகத்தின் போக்கை கவனியுங்கள். இங்கே அண்மையில் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற புத்தகத்தில் வாசித்தேன், அதில் வாலிப பெண் பிள்ளைகள் மாதவிடாய் நின்று போகும் நிலையை அடைகின்றன. புருஷர்களுக்கு 20 மற்றும் 25 வயதிற்கு இடையிலேயே மாற்றம் ஏற்படுகின்றதாம். பின்பு அவர்கள் தங்களுடைய நடுத்தர வயதினை அடைந்து விடுகின்றார்களாம். சீர்குலைவு. ஏன் நம்முடைய சரீரத்தில் நாம் உட்கொள்ள வேண்டிய இயற்கையான காரியங்களை விஞ்ஞான ஆராய்ச்சியின் உணவு பாழ்படுத்திவிட்டது. நாம் மறித்து அழியும் ஒரு கூட்டமே அன்றி வேறொன்றுமல்ல. இப்பொழுது அந்த விதமாகத்தான் சபையும் கூட உள்ளது. அது அதே நிலைமையில் தான் உள்ளது. அவள் ஒரு மாதிரியாயிருக்கிறாள். அவள் உலகத்தின் காரியத்தோடும் அல்லது வேறெந்த காரியத்தோடும் ஒருபோதும் விபச்சாரம் செய்யாமல் வார்த்தையையும் ஆவியையும் பாதுகாக்கும்படி ஆவியினால் அவளுக்கு அளிக்கப்பட்டுள்ள வெளியேறப்பட்ட கற்பை உடையவளாயிருக்கிறாள். ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு கற்புள்ளவளாக தரித்திருப்பது போன்றே சபையும் வார்த்தைக்கு கற்புள்ளவளாக தரித்திருக்க வேண்டும். அது எந்த மனித கோட்பாட்டிற்கும் ஞானத்திற்கும் ஸ்தாபனத்திற்கும் மேலாக தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியான ஒரு புனிதமான பொறுப்பு ஆகும். சபைக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களோ நல்லது என்னுடைய சபை என்று கூறுவார்கள். உங்களுடைய சபை எதை விசுவாசிக்கிறது என்பது குறித்து நான் கவலைப்படுகிறதில்லை. அது தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாக இருக்குமானால் அதிலிருந்து விலகியிருங்கள். வேதம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. மார்க் 16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறியுள்ளது. ஒரு சபையானது அதிலிருந்து வித்தியாசமாக பிரசங்கித்தால் நீங்கள் அந்த காரியத்துக்கு மறித்து விடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக மறுபடியும் பிறந்து விடுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த விதமாகவே அது அவ்வளவு தூரம் செல்ல வேண்டியதாக இருந்தது. உலகம் முழுவதும் விசுவாசிக்கிறவர்களை விசுவாசிக்கும் ஒவ்வொரு சிருஷ்டியும் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நாம் அதிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி சென்று விட்டோம் என்பதை பார்த்தீர்களா? நிச்சயமாக. ஆனால் சபையே அதற்கான பொறுப்பாயிருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன நோக்கி பாருங்கள். திரைப்பட நவீன நாகரிக துறையானது நம்முடைய பெண்களிடமிருந்து நல்லொழுக்கங்களை எடுத்து போட்டு விட்டது. நான் இங்கு உட்கார்ந்து கொண்டு அருமையான வயோதிக பெண்மணியான சகோதரி சென்னையை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இங்கே அநேக பெண்மணிகள் இருக்கிறார்கள். பின்னால் அமர்ந்துள்ள வயோதிக ஸ்திரீயான சகோதரி மூர் அவர்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தது என்பது ஞாபகம் இருக்கும். அவர்களுடைய தாயார் அல்லது அவர்களோடு கூட வீதியில் நடந்து சென்று இன்றைக்கு இந்த பெண்களில் சில நடந்து கொள்ளும் விதத்தை சபை அங்கத்தினர்களை கண்டிருந்தால் அப்பொழுது அந்த ஸ்திரீக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றும் அவள் தன்னுடைய உள்ளாடையை அணிய மறந்து விட்டாள் என்றும் கருதி அவளை அவர்கள் அறையில் அடைத்து பூட்டிவிட்டிருப்பார்கள். அது அப்பொழுதே பைத்தியமாக இருந்தது என்றால் இப்பொழுதும் அது பைத்தியமாகவே உள்ளது. முழு உலகமும் அது பைத்தியமாக இருக்கிறது என்று நிரூபிக்கிறதை உற்று நோக்குங்கள். கொலைகாரர்களையும் உலகத்தில் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களையும் நோக்கி பாருங்கள். புரிகிறதா? பைத்தியக்காரத்தனமாய் உள்ளதே. முழு காரியமும் வெளிப்படுத்த விசேஷத்தின் நிறைவேறுதலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை இந்த வாரம் பார்க்கலாம். அந்த பயங்கரமான காரியங்கள் அவைகள் இயற்கையானவைகள் அல்ல. அது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. அது ஜனங்களை பர்வதங்களையும் கண்மலைகளையும் மற்ற எல்லாவற்றையும் நோக்கி தங்கள் மேல் விடும்படியாக கூக்குரலிடச் செய்யும். இந்த முழு உலகமும் இப்பொழுதே பைத்தியத்திற்குள்ளாக சென்றுவிடும். அது இப்பொழுதே ஏறக்குறைய அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஏன்? நீங்கள் அதனுடைய அடிச்சுவடுகளை காண்கிறீர்கள். அதுதான் காரியம். அது தெருக்களில் பவனி வந்து கொண்டிருந்து இப்பொழுது நேராக சபை இருக்கைக்கே வந்து முழு பைத்தியமாகிவிட்டது. நாகரிகம் அடைந்துள்ள மாநில வர்க்கம் நினைத்துக் கூட பார்க்கக்கூடாத காரியங்களை செய்கின்றனர். திரைப்பட நவீன நாகரிக துறையான ஸ்திரீக்கு என்ன செய்துள்ளது என்பதை நோக்கி பாருங்கள். அது எவ்வாறு உள்ளது என்பதை நோக்கி பாருங்கள். அது ஸ்திரீகளுடைய புனிதமான கற்பை களவாடி விட்டது. நாம் இவ்வாறு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகலாம். புரிகின்றதா? இவை எல்லாவற்றையுமே அவள் இழந்து விட்டாள். அவள் அதை எப்படி இழந்தாள்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல சபை என்று அழைக்கப்படுகின்ற தந்திரமுள்ள கருவி இருந்ததே அதற்கு காரணமாகும். பிசாசு ஏதேன் தோட்டத்தில் செய்தது போலவே ஒரு தந்திரமுள்ள நபராய் சபைக்குள் நடந்து சென்று அவளை வஞ்சித்தது போன்றே இவளையும் வஞ்சித்து விட்டான். ஸ்திரீயானவள் தவறு செய்ய நினைக்கவில்லையே என்று அவள் எண்ணுகிறாள். ஏவாள் தவறு செய்ய நினைக்கவில்லை. அவள் மனப்பூர்வமாய் செய்யவில்லை. வேதம் 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று கூறியுள்ளது. வஞ்சிக்கப்படுதல் என்பது நீங்கள் மனப்பூர்வமாய் அதை செய்வதல்ல, அதை செய்யும்படி நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்பதாகும். அதுதான் சரியாக இன்றைக்கு சம்பவித்துள்ளது. அவள் தொலைக்காட்சியினால், பத்திரிகைகளினால், இந்த ஜனங்களினால், வெளியே வீதியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற அருமையான காரியங்களினால் அவள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாள். நவீன நாகரிக காலத்து பெண் பிள்ளைகள் அவர்கள் பத்திரிகைகளை பார்க்கிறார்கள், அவர்கள் புகைப்படங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் வீதிகளின் மேல் நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் கடைகளில் உள்ள உடைகளை பார்க்கிறார்கள். எப்படி சாத்தான் அந்த நரகத்தின் பெரிய கருவியாய் ஜனங்களுக்கு மத்தியில் வந்திறங்கி இந்த எல்லா காரியங்களிலும் அவர்களை வஞ்சித்தான். ஸ்திரீயானவளோ தான் சரியாயிருப்பதாகவே எண்ணிக்கொள்கிறாள். அவள் மறித்து போய் அதை அறியாதிருக்கிறாள். அவள் தேவனிடத்திலிருந்து தூரமாய் விலகி போயிருக்கிறாள். அவள் எப்படியாய் இவை எல்லாவற்றையும் இழந்து விட்டாள் என்பதையும் அது எவ்வளவு தந்திரமுள்ளதாக இருந்தது என்பதையும் பார்த்தீர்களா? இன்றைக்கு நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு அதை குறித்து பேசினார். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் கூட அதை வாசிக்கலாம். இது நிறைவேறும் என்று இயேசு குறிப்பிட்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சிலுவை மரணத்திற்கு சற்று முன்னர் இருந்த தம்முடைய கடைசி மணி வேளையில் அதை குறிப்பிட்டார். நாம் ஒரு நிமிடம் ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்று அதை பரிசுத்த லூக்கா 23 அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போமாக. 27 வசனத்தில் இருந்து அதை இங்கே வாசிக்க துவங்க வேண்டும் என்று நான் குறித்து வைத்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். இயேசு கல்வாரிக்கு செல்லுதல். நான் அதை வாசிக்கையில் கவனியுங்கள். சரி, பரிசுத்த லூக்கா 23:27 நான் படிக்கப் போகிறது அங்குதான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அந்த விதமாகத்தான் அதை என்னுடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். ஆம், இதோ அது இருக்கிறது. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கூடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு அவள் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளுதல் என்பது ஒரு அவமானமாயிருக்கிறது. புரிகிறதா? அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஸ்திரீகள் பிள்ளைகளே இது வேண்டாம் என்று கூறும் அந்த நாளை குறித்தே பேசுகிறார். அவர்கள் ஒரு நாய் அல்லது ஒரு பூனை அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றே வேண்டும். ஆனால் அவளுக்கு இனிமேல் பிள்ளைகளே வேண்டியதில்லை. ஏன்? அவள் ஒரு பிள்ளையை பெற்றால் அந்த வயதான தாயை போல் ஆகிவிடுகிறாள். புரிகின்றதா? எனவே அவள் அதை விரும்பவில்லை. அதுவே நவநாகரிக திரைப்படத்துறையின் கருத்துறையாயிருக்கிறது. அந்த நவநாகரிக திரைப்படத்துறை தன்னுடைய பெண்கள் வயோதிக தாய்மார்களை போன்றிருக்க விரும்பவில்லை. ஆகையால் அவள் தனக்கோ அல்லது தனக்கு குழந்தை உண்டாகாதபடிக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்வாள். அவர்களுக்கு பிள்ளைகளே வேண்டியதில்லை. இயேசு அதை குறித்து பேசினார். அவர் என்ன சொன்னார்? அந்த நேரத்தில் அவர்கள் மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்பார்கள் என்றார். அவள் விருந்துகளுக்கு செல்ல வேண்டும் என்று குடும்ப கட்டுப்பாட்டை செய்து கொள்வாள். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய தொல்லை அவளுக்கு இருக்கக்கூடாது. அது அவளுடைய உடலழகை குலைத்துவிடும். அப்பொழுது அவள் முன்பிருந்ததைப் போலவே காணப்பட மாட்டாள். அவளுடைய கணவரும் அறியாமையினால் அவளை அந்த வழியில் செல்ல அனுமதிக்கிறார். எனவே அவள் அவனுக்கு ஒரு குழந்தையும் பெற்றுத்தர மாட்டாள். இயேசுமானவர் அதை குறித்து பேசினார். அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் மலைகள் தங்கள் மேல் விழ வேண்டும் என்று கதறுவார்கள் என்றார். அது கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. அவர்கள் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் தாயாக இருக்கும்படியாக அதிக பணத்தை செலவழிக்கிறார்கள். அது உண்மை. அவள் ஏதோ ஒன்றுக்கு தாயாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனால் அவளுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சுவாபமாயிருக்கிறது. நான் கவனித்திருக்கிறேன். நான் பெரிய மிருகங்களை வேட்டையாடுகிறேன். வருடத்தின் இலையுதிர் காலத்தில் ஒரு பெண் கரடி, அதாவது அது ஆண் கரடியுடன் இனச்சேர்க்கை புரிகிறது. அதன் பின்னர் அது குட்டிகளை இணைகிறது. அவைகள் ஒரு கால் ஒவ்வொன்றும் 100 பவுண்டு அல்லது அதற்கும் அதிகமான எடை கொண்ட அழகான பருமனான கரடி குட்டிகளாயிருக்கும். தாய் கரடியானது வேறு குட்டிகளை ஈனும் நேரம் நெருங்க போகின்ற காரணத்தால் அது ஏற்கனவே என்ற குட்டிகளை ஓடியாடவும் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளவும் பழக்குவிக்கும். அவைகள் பிப்ரவரி மாதத்தில் பிறக்கின்றன. தாய் கரடிக்கோ அந்த மாதத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவைகள் சிறு உரைகளில் பிறக்கின்றன. எப்படியாய் தேவன் அவைகளே இந்த சிறு உரைகளை, சிறு செலோபோன் உரைகளை போன்ற உரைகளை திறக்கும்படி செய்துள்ளார்? அவைகளே தங்களுடைய வழியை கண்டுபிடித்து வெளியே வருகின்றன. அவைகளுடைய தாயோ நன்கு உறக்கத்தில் இருக்கும். தாய் கரடி அக்டோபர் மாதத்திலிருந்து எதையுமே சாப்பிடாது. இது சம்பவிப்பதோ பிப்ரவரி மாதமாகும். எனவே அந்த குட்டிகள் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் பாதி நாட்கள் வரை தாயிடம் பால் குடிக்கும். தாய் கரடி தன்னுடைய குட்டிகளை காணும் போது அப்பொழுது அவைகள் அழகாகவும் பருமனாகவும் ஒவ்வொன்றும் சுமார் 10 அல்லது 15 பவுண்டு எடை கொண்டதாகவும் இருக்கும். அவைகளை தாயே பாலூட்டி போஷிக்கிறது. ஆனால் தாய் கரடி எப்படி பாலை பெற்றுக் கொள்கிறது? அது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அது தானும் ஜீவித்து தன்னுடைய குட்டிகளுக்காகவும் பாலை உற்பத்தி செய்கிறது. அது குட்டிகளை ஈனும் காலத்தில் அதற்கு குட்டிகள் இல்லாமற் போனால் அப்பொழுது அந்த தாய் கரடி கடந்த வருடம் இந்த குட்டிகளை தேடி கண்டுபிடித்து அவைகளை கோடைக்காலம் முழுவதும் பாலூட்டுகிறது. ஏனென்றால் அது தேவனால் அளிக்கப்பட்ட இயல்புணர்ச்சியாகும். அது ஏதோ ஒன்றுக்கு தாயாக இருக்க வேண்டியதாய் உள்ளது. ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவருக்காக ஒரு குழந்தையை பெறாவிடில் அப்பொழுது அவள் ஒரு நாயையோ அல்லது ஒரு புனையோ அல்லது வேறேதோ ஒன்றை எடுத்துக் கொள்கிறாள். அவள் ஏதோ ஒன்றுக்கு தாயாக இருக்க வேண்டும். அது ஒரு இயல்புணர்வாகும். ஆனால் தன்னுடைய கணவனுக்கு ஒரு குழந்தையை பெற்று தேவனுடைய சேவைக்கென்று அதை வளர்ப்பது அவளுடைய கருத்துக்கு முற்றிலும் அப்பாற்பட்டதாய் உள்ளது. அவள் அதை செய்ய வேண்டும். ஓ, அவள் அதை செய்தால் அப்பொழுது 1965 பாவத்தை நேசிக்கும் இந்த வகையான மகளிரை கொண்ட சங்கத்தின் மூலம் அவள் இழிவாக கருதப்படுவாள். இன்றைய நவீன சபையின் ஒரு உண்மையான காட்சியாயிற்றே. நவீன சபையானது கதறுகின்ற, சத்தமிடுகின்ற, அந்நிய பாஷைகள் பேசுகின்ற, அப்போஸ்தலர் 2:38 பிறந்த பிள்ளைகள் மற்றும் இதை போன்று எவருமே சுற்றி இருக்க விரும்புகிறதில்லை. ஆம், ஆம், புரிகின்றதா? ஆம். அதற்கு கூச்சலிடுதல், அழுதல், கதறுதல், ஆமேன், அல்லேலூயா என்று கூறுகிற எவருமே வேண்டியதில்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உடனடியாக அவள் தன்னுடைய ஸ்தாபனத்தை விட்டு வெளியே தள்ளிவிடுகிறாள்? இந்த சபைகளில் ஒன்று அதை போன்ற ஒருவர் இருந்தால் ஏன் அப்பொழுது அவர்கள் அவரை உடனடியாக வெளியே தள்ளிவிடுவார்கள்? அது மட்டுமின்றி நீ ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறாய் என்றும் கேட்பார்கள். ஆகையால் நீங்கள் பாருங்கள், அவள் ஏதோ ஒன்றினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். ஏனென்றால் அவள் எல்லா நேரத்திலும் அங்கத்தினர்களை தோன்ற செய்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு கூச்சலிடுகிற, சத்தமிடுகிற, உளறுகிற அப்போஸ்தலர் 2:38 எவருமே வேண்டியதில்லை. அவர்கள் பரிதவிக்கப்படத்தக்க சிருஷ்டிகள் என்றே அவள் கருதுகிறாள். அது நிச்சயமாகவே அவளை திக்குமுக்காட செய்யும். அது அவளுடைய படித்த வேதசாஸ்திரம் அறிந்த அவள் இங்கு சார்ந்துள்ள விஞ்ஞான பூர்வமான சமுதாய சபையை பாழாக்கிவிடும். அடுத்த ஆலோசனை சங்க கூட்டத்திலே அவர்கள் அவளை வெளியே எரிந்து விடுவார்கள். அவள் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. எனவே அவள் வார்த்தையினால் கர்ப்பம் தரிக்கப்பட விரும்புகிறதில்லை. ஏனெனில் அந்த வகையான ஒன்று மாத்திரமே வார்த்தையை தோன்ற செய்ய முடியும். தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கும் போது அது தேவனுடைய ஆவியை தனக்குள்ளே கொண்டதாயிருக்கும். அப்பொழுது நுண்ணறிவு படைத்த சபையை சேர்ந்து கொள்ளுதல், கோட்பாடுகளை கை கொள்ளுதல், குட்டையாக தலைமுடியை வெட்டுக் கொள்ளுதல், வண்ணம் திட்டப்பட்ட முகத்தை உடவலாயிருத்தல் போன்றவைகளே இருக்காது. அதற்குள் அப்படிப்பட்ட ஒரு காரியமே இருக்காது. நீங்கள் அதை தேவனுடைய வார்த்தையில் கண்டறிகிறதில்லை. நீங்கள் பண்டைய நாகரிக பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளையை, தேவனுடைய ஆவியினால் பிறந்த பிள்ளையை, கூச்சலிடுகிற, சத்தமிடுகிற, ஆரவாரமிடுகிற, தேவனை துதிக்கிறவர்களையே கண்டறிகிறீர்கள். இது அவளுக்கு எட்டக்கூடாத தூரத்தில் உள்ளது. அவள் அதை விரும்புகிறதில்லை. ஓ இல்லையா, உண்மையாகவே இல்லை. அப்படியானால் அவள் என்ன செய்கிறாள்? அவள் முகத்தில் வர்ணம் திட்டின, குட்டைக்கால் சட்டை அணிந்த இசபேல் சமுதாயத்தை அவர்கள் பூனை என்று அடைக்கும் முறை தவறி பிறந்தவர்களையே தோன்ற செய்கிறாள். அது அவ்வாறுதான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். பார்த்தீர்களா, அவர்கள் அதை பூனை என்று அழைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். புரிகிறதா? அங்கே போய்க் கொண்டிருக்கிற பூனையை நோக்கி பாருங்கள் என்றே அவர்கள் கூறுகிறார்கள். அல்லது அதை போன்ற ஏதோ காரியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவள் பிறந்து இல்லை, அவள் தன் புருஷனாகிய முந்தின ஆதாமுக்கு விபச்சார மனைவியாகிய ஏவாளின் மூலம், ஆதாமினுடைய முதல் மனைவியின் மூலம் தொடர்பு கொண்டவளாய் விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறாள். நீங்கள் விபச்சாரியா என்று கேட்கலாம். நிச்சயமாகவே அவள் விபச்சாரியாகத்தான் இருந்தாள். ஆனால் ஓ, அவள் இந்த ஆதாம், இந்த முந்தின ஆதாம் மறித்து விட்டான் என்று உரிமை கோருகிறாள். ஓ நிச்சயமாகவே அவன் நீண்ட காலத்துக்கு முன்பே மறித்து போனான், நான் மீண்டும் பிறந்து விட்டேன். அவள் நான் நிச்சயமாகவே வார்த்தையாகிய கிறிஸ்து என்னும் பிந்தின ஆதாமுக்கு விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்றாள். எப்படி? அவள் எதை நேசிக்கிறாள் என்பதை கவனியுங்கள். அவளுடைய காதலனை கவனித்து பாருங்கள். அவள் யாருடன் அன்பு கொண்டிருக்கிறாள் என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்களா? வார்த்தை இது என்று கூறுகிறது. ஆனால் அவளோ என் சபை இதை கூறுகிறதே என்கிறாள். அப்படியானால் அவள் யாருடன் அன்பு கொண்டிருக்கிறாள்? யார் அவளுடைய புருஷன்? அவளுடைய சொந்த கனிகளே அவள் யாராயிருக்கிறாள் என்பதை நிரூபிக்கின்றன. அதுவே அவள் யாராயிருக்கிறாள் என்று சரியாக காண்பிக்கிறது. கவனியுங்கள், அவள் முதலில் ஆதாமுக்கு பிறந்தாள். ஏனென்றால் அதுவே அவளுடைய இயற்கையான பிறப்பாயிருக்கிறது. புரிகின்றதா? அவள் அதை ஒருபோதும் விடவே இல்லை. அதுவே உலகத்தின் காதலனாயிருக்கிறது. அவள் இரண்டாம் முறையாக கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறாள் என்று அவள் உரிமை கோருகிறாள். ஆனால் அவளுடைய காதலன், கவனியுங்கள், இன்னமும் ஆதாமாகவே இருக்கிறான். ஏனென்றால் அவள் உலகத்தில் அன்பு கூறுகிறாள். மற்றொரு காரியம், அவள் எந்த விதமான பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் என்பதை கவனியுங்கள். அதுவே அவர்களுடைய தகப்பன் யார் என்பதை கூறுகிறது. அது முந்தின ஆதாமா அல்லது பிந்தின ஆதாமா என்பதை கூறுகிறது. சபையானது பிந்தின ஆதாமிற்கு ஒரு பிள்ளையை பிறப்பிக்குமேயானால் அந்த பிள்ளை பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் செய்தது போலவே பிந்தின ஆதாமுடைய வழியின் செய்யையே செய்வான். அதுவே உண்மையான இரண்டாம் ஆதாமினுடைய பிள்ளைகளாகும். புரிகின்றதா? சரி, அவர்களுடைய சுவாபம் அவருடைய சபையின் சோபத்தை போன்றே இருக்கும். ஆமையா? ஆனால் ஸ்தாபன குமாரத்திகளோ வர்ணம் திட்டப்பட்ட முகத்தையும், குட்டையான தலைமுடியை வெட்டிக்கொண்டவர்களுமாய், புருஷருடைய ஆடைகளை அணிந்தவர்களுமாய், குட்டைக்கால் சட்டைகளை அணிந்தவர்களுமாய் இருக்கிறார்கள். வேதமோ அவள் அதை செய்யக்கூடாது என்று கூறியுள்ளது. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரிக்கிறாள். அது அவளுக்கு ஒரு அவமானமாயிருக்கிறது. நீங்களோ அதை குறித்து பேசாமல் வாயை மூடி என்று கூறலாம். அதைத்தான் வார்த்தை கூறுகிறது. நான் சுவாபத்தை மாத்திரமே சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதைத்தான் அவள் செய்கிறாள். அவளுடைய குமாரர்கள், அவளிடத்திலிருந்து பிறந்த அவளுடைய குமாரர்கள் கல்வியின் பேரிலும், பள்ளியின் பேரிலும், ஏதோ ஒரு வேதசாஸ்திர பள்ளியின் பேரிலும், அவ்வாறு அழைக்கப்படும் ஏதோ ஒன்றின் பேரிலும், நீண்ட காலத்திற்கு முன் ஒரு மகத்தான வேதப்பாட கல்லூரி என்று கருதப்படுகின்ற ஏதோ ஒரு விதமான கோழி குஞ்சு பொறிக்கும் என்ற முறையில் அவர்களை உருவாக்கி வெளியே அனுப்பும் முறையின் பேரில் சார்ந்துள்ளனர். ஸ்தாபனத்தை நாடுபவர்கள், காகிதை போன்று பக்தியானவர்கள், காகிதை போன்று வார்த்தைக்கு முறைதவறி பிறந்தவர்கள், உண்மையாகவே நிச்சயமாகவே காகினை போல பொல்லாங்கனாய் முறைதவறி பிறந்தவர்களாகவே ஸ்தாபனத்தை நாடுபவர்கள் இருக்கிறார்கள். அது என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கவே இல்லை. அவர் எப்பொழுதுமே அதற்கு எதிராகவே இருந்து வருகிறார். அவருடைய வார்த்தை அதற்கு எதிரானதாகவே இருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை இருக பற்றிக் கொண்டுள்ளனர். ஆகவே அவர்கள் எதை தோன்ற செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் பாருங்கள். அதுவே அவர்களுடைய தாய் தகப்பன் யார் என்பதை காண்பிக்கிறது. சரியாக, சரியாக காகிதை போல முறைதவறி பிறந்தவர்களா இருக்கிறார்கள். அந்த விதமான ஒரு குழந்தையே அவன் ஏவாளிடத்திலிருந்து தோன்ற செய்தான். அவர்கள் வார்த்தையிலிருந்து விலகிச் சென்றனர். அதன் பின்னர் அவள் எதை தோன்ற பண்ணினாள் என்று பார்த்தீர்களா? அதைத்தான் சரியாக சபையும் அதே காரியத்தையே தோன்ற செய்துள்ளது. காயரின் மூலமாகவே கல்வியும் நாகரிகமும் தோன்றினது என்பதை வார்த்தையைக் கொண்டே உங்களுக்கு அது நிரூபிக்க முடியும். அது முற்றிலும் உண்மையே. ஏனென்றால் அவர்கள் தேவகுமாரர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உரிமை கோருகிறார்கள். ஆனால் அவர்களோ ஸ்தாபனங்களால் உண்டாக்கப்பட்டு ஸ்தாபன வேத பாட பள்ளியில் வேத சாஸ்திர மேதைகளாக்கப்பட்டுள்ளனர். அது முற்றிலும் உண்மையே. தந்திரமும் சாமர்த்தியமுள்ளவர்களாயிற்றே என்னே. ஆகையால் சர்பமே அவர்களுடைய தகப்பனாயிருந்தது. காயினை போன்று அவர்கள் தந்திரமும் விஞ்ஞான பூர்வமான பிரசங்கிகளுமாய் இருக்கிறார்கள். புரிகின்றதா? அது முற்றிலும் அதே காரியமாயிருக்கிறது. நீங்களோ சகோதரன் பிரணாமே அது உண்மையா என்று கேட்கலாம். ஆதியாகமம் 4:16 திருப்பி அதை கண்டறியுங்கள். அப்படியே ஒரு நிமிடம், ஆதியாகமம் 4:16 இங்கே திரும்பி வருவோம். அப்பொழுது அது எப்படி சம்பவித்தது என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரையிட்டான். வழிபடியாக தூபால் வரைக்கும், அதாவது அவர்கள் இசைக்கான இசைக்கருவிகளை உண்டாக்க துவங்கினர். காயினின் மூலம் நாகரிகம் உண்டானது. உண்மையே பட்டணங்களை கட்டி இசைக்கருவிகளை உண்டாக்கிறார்கள். சர்பத்தின் வித்தாகிய காயினின் மூலமே விஞ்ஞானிகள் தோன்றினர். இப்பொழுது 25 வசனத்தை கவனியுங்கள். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். இப்பொழுது அவன் அவளை ஒருமுறை அறிந்தான். அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தனர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவள் காயினையும் ஆபேலையும் பெற்றாள். ஒரே செயல், 2 பிள்ளைகள். நீங்கள் கூறலாம், அது அவ்வாறு நடந்திருக்க முடியாது என்று அவர்கள் அண்மையிலிடம் கூறினர். நாம் ஹாலிவுட் என்ற நவநாகரிக திரைப்பட வட்டாரத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை அறிந்துள்ளோம். நவநாகரிக திரைப்பட வட்டாரத்திலா டூசா நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கு இப்பொழுது உள்ளதை நாம் அறிந்துள்ளோம். ஒரு ஸ்திரீ கருப்பு நிற இனத்தைச் சேர்ந்த குழந்தையையும் வெள்ளை நிற இனத்தைச் சேர்ந்த குழந்தையும் ஒரே சமயத்தில் பெற்றாள். அவளதை அவ்வாறு பிரசவித்திருக்க முடியாது என்று அவர்கள் கூறினர். அவளும் கூட 2 கருவுள்ள விதைகளை பெற்றிருக்க முடிந்தது. அவர்கள் அதை இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். நாய்கள் அவ்வாறு கருவுறும் என்பதை நான் அறிவேன். மிருகங்கள் அவ்வாறு கருவுறும். அவள் அங்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது அந்த வெள்ளைக்கார மனிதன், நான் என்னுடைய சொந்த குழந்தைக்கு உதவி செய்வேன், ஆனால் மற்ற குழந்தைக்கு உதவி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ அதை ஒப்புக்கொண்டாள். அதாவது அவள் அன்று காலை தன்னுடைய கணவனோடு உறவு கொண்டு அன்று பிற்பகல் கருப்பு நிற இனத்தைச் சேர்ந்த மனிதனோடும் உறவு வைத்திருந்தாள். எனவே மருத்துவர், அப்படியானால் 24 மணி நேரத்திற்குள் மற்றொரு கருவுறக்கூடிய வித்து அங்கிருந்தால் அப்பொழுது அது அவ்வாறு நடைபெறும் என்று கூறுகிறார். அவளும் அவ்வாறே செய்துள்ளாள். அதுதான் அங்கே சரியாக சம்பவித்திருந்தது. அதாவது சாத்தான் குடிகொண்டிருந்த சர்பம் காலையிலும் அன்று பிற்பகலில் ஆதாமும் அவளோடு உறவு கொண்டனர். அவள் 2 பிள்ளைகளை உடையவளாயிருந்தாள். இப்பொழுது பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். 2 முறையாக அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் ஆதாமின் குமாரன் என்று வேதாகமத்தில் எங்கும் கூறப்படவே இல்லை என்பது நினைவிருக்கட்டும். அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் என்றுதான் கூறப்பட்டுள்ளது. ஆதாமினால் அல்ல, பிசாசினால். அவன் அறிந்தான். 2 முறையாக ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார், காயின் உண்மையான வித்தா இருக்கவில்லை என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோக்கு என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அது காயினில் இருந்து உண்டான சந்ததியின் வம்ச வரலாறு அல்ல, ஆனால் சேத்தினுடைய வம்ச வரலாறு. ஆகையால் காயின் பொல்லாங்கான ஒருவனாயிருக்கிறான். அங்குதான் சர்பம் வருகிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவளுடைய முதலாம் புருஷன் மரிக்க வேண்டும் என்று வேதம் இங்கே தெளிவாக கூறுகிறது. வெறுமன தள்ளிவிடக்கூடாது, அவன் மறித்துவிட வேண்டும். நான் சற்று முன்பு விவாகமும் விவாகரத்தும் என்பதன் பெயரில் பிரசங்கித்தேன். நீங்கள் யாவரும் அதை குறித்து அறிந்துள்ளீர்கள். நான் இங்குள்ள இந்த சபையோருக்கு மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கவில்லை, தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ள மற்றவர்களிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, இப்பொழுது விவாகமும் விவாகரத்தும் என்ற விஷயத்தில் என்ன சம்பவித்துள்ளது என்பதை நீங்கள் பாருங்கள். 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அது அதை குறித்த உண்மையான சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தது. ஆகவே 2 ஆதாமாகிய வார்த்தையாகிய கிறிஸ்துவை விவாகம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் முதலாம் ஸ்தாபன புருஷனை மரணத்தின் மூலம் நீங்களே பிரித்துவிட வேண்டும். ஏனென்றால் அவர்களை ஒன்று கூட தேவனுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்காக ஒன்றிருந்தால் அதை எனக்கு காண்பியுங்கள். ஓ, நீங்களோ என்னுடைய ஸ்தாபனம் என்று கூறலாம். மற்றொரு நபர் தன்னுடைய ஸ்தாபனம் கூட சரியானது என்று கூறுகிறார். அவர்களை ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பொழுது அவர்கள் இருவருமே தவறாயிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். நீங்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட உடனே தவறாயிருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷ 17 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த காரியத்திலிருந்து மறித்திருக்க வேண்டும். இப்பொழுது நான் இந்த உள்ளூர் சபையிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை, நான் தேசத்தினூடாக உள்ள பல்வேறு இடங்களில் உள்ளவர்களை சேர்த்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய முதல் புருஷனுக்கு மறித்தவர்களாயிருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு அதே சமயத்தில் ஒரு ஸ்தாபனத்தை விவாகம் பண்ணி இருந்தால் நீங்கள் ஒரு விபச்சாரியாயிருக்கிறீர்கள். நீங்கள் லவோதிக்கேயா சபையாயிருக்கிறீர்கள். தேசத்தினூடாக உள்ள ஒரு சபையாய் நாங்கள் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். மனவாட்டியாய் இருக்க நீங்கள் கிறிஸ்துவாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை மறு விவாகம் செய்து கொள்ள வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நீங்கள் மனிதனுடைய ஸ்தாபனங்களின் பாரம்பரியத்தை பற்றிக் கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஒரு விபச்சாரி என்று அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ஒரு ஸ்தாபன கோட்பாட்டை நாடும் வரையில், வார்த்தையை மறுதளிக்கும் ஒரு ஸ்தாபன சபையை சேர்ந்து கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் ஒரு விபச்சாரியாய் இருக்கிறீர்கள். அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. இயேசு ஒரே சமயத்தில் உங்களால் இரண்டு தேவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது உலக பொருள்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலக பொருள்கள் என்பது உலகமாய் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அல்லது உலகத்தின் காரியங்களில் அன்பு கூர்ந்தால் அவனுக்குள் தேவனுடைய அன்பு இல்லை. அதே சமயத்தில் தேவனுடைய வெற்று அவனுக்குள்ளாக இருக்க முடியாது. அதாவது தேவனுடைய அன்பு, உலகத்தின் அன்பே அங்கே அவனுக்குள் இருக்கிறது. தேவனுடைய வித்து உங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கும் போது அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதே சமயத்தில் அங்கே உலகத்தின் அன்பு இருக்க முடியாது. இப்பொழுது குட்டை தலைமுடியும் குட்டைக்கால் சட்டைகளும் வர்ணம் திட்டப்பட்ட முகங்களும் எங்கே இருக்கின்றன? இப்பொழுது அது எங்கே உள்ளது? நீங்கள் தேவனுடைய வார்த்தையாய கிறிஸ்துவுக்கு கற்புள்ளவர்களாகவும் அதே சமயத்தில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஸ்தாபனத்தை சேவிக்க முடியாது. அது வார்த்தைக்கு பொருளாக அமைந்துள்ளது. பவுல் இங்கே கூறினார், எங்கே? ரோமர் 7 அதிகாரத்தில். நீங்கள் முறை தவறிய இந்த ஸ்தாபன குழுக்களுக்கு அவருடைய வார்த்தையின்படியான தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுத்தர முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. உங்களுடைய குஞ்சு பொறிக்கும் எந்திரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையின்படியான தேவகுமாரனை தோன்ற செய்ய முடியாது. நான் சபையினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னமும் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருப்பதாகவே உரிமை கோருகிறீர்கள். தேசியாகிய ஏவாளின் குமாரனாகிய காயின் அவ்வண்ணமாகவே மிகவும் பக்தி உள்ளவனாய் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி அவருக்கு தசமபாகம் செலுத்தி பக்தியுள்ள ஒருவன் செய்யும் எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் அவன் அந்த வார்த்தையை கை கொள்ள தவறி போனான். அவன் வெளிப்பாட்டை பெற தவறி போனான். வெளிப்பாடு மாத்திரமே முக்கியமான காரியமாக இருக்கிறது. வார்த்தையின் வெளிப்பாடு. வெளிப்பாடு என்றால் என்ன? இயேசு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். விசுவாசம் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே வெளிப்பாட்டினாலே காயினிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அவர்கள் ஆப்பிள் பழங்களையே சாப்பிட்டனர் என்று காயின் எண்ணிக்கொண்டான். அவர்கள் இன்னமும் அந்த கருத்தையே கொண்டுள்ளனர். ஆனால் இதுவோ அதுவாய் இருக்கவில்லை. அது விபச்சாரமாய் சர்பத்தின் வித்தாய் இருந்தது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அது இதனை வெளிப்படுத்தி இதை நிரூபித்து விட்டது. அதன் பேரிலான என்னுடைய புத்தகம் வெளிவந்துள்ளது. நாம் இப்பொழுது இங்கே 1000 பிரதிகளை வைத்துள்ளோம் என்று நினைக்கிறேன். புரிகின்றதா? கவனியுங்கள், அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வேத பூர்வமானதாக காணப்படுகிறது. கடைசி காலத்தில் இந்த 2 விருட்சங்களும் தனியின் மூலம் தங்களை நிரூபிக்கின்றன. இங்கே இன்றைக்கு நாம் அவ்வாறே காணப்படுகிறோம். அதாவது லவோதிகேயா சபையும் மனவாட்டியுமாய் காணப்படுகிறோம். வேதாகமத்தில் அது தெளிவாகவும் அழகாகவும் உள்ளது போன்றே உங்களுக்கு முன்பாகவும் உள்ளது. தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கும் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு ஸ்தாபன விவகாரத்தில் உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியாது. நீங்கள் அதை ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. ஒன்று மரித்திருக்க வேண்டும், மற்றொன்று ஜீவிக்க வேண்டும். உங்களால் தேவ வார்த்தையின் குமாரனை பெற முடியாது. சபையும் அதை தோன்ற செய்ய முடியாது. அவர்கள் அலறுகிற பிள்ளைகளையும் சத்தமிடுகிற அந்நிய பாஷைகளை பேசுகிற பிள்ளைகளையும் அதை போன்ற எல்லா காரியங்களையும் அவைகளை ஒன்றையுமே விரும்புகிறதில்லை. நீங்கள் அதை ஒரு ஸ்தாபன சபைக்குள்ளே செய்ய முடியாது. அவர்கள் உங்களை வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் அதை போன்று அவர்களை வளர்ப்பதில்லை. அவர்கள் அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களுடைய கரங்களை குறுக்கி நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான் என்கிறார்கள். பார்த்தீர்களா? அது வார்த்தைக்கு முறை தவறி பிறந்த பிள்ளைகளாய் உள்ளது. அதே சமயத்தில் அவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்று உரிமை கோருகின்றனர். ஆகையால் சபையானது சாத்தானுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இந்நிலைக்கு மாறிவிட்டதே. அவர்கள் ஆமேன் என்பதை சரியாக எப்படி உச்சரிப்பது என்று கற்றுத்தர அவர்களுடைய ஜனங்களை வேதாகம பள்ளிக்கு அனுப்புகின்றனர். அவர்கள் இவை எல்லாவற்றையும் எப்படி கூற வேண்டும் என்றும் மிகவும் அறிவாற்றல் கொண்டவளாய் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றனர். அது என்ன? அது பிசாசின் கர்ப்பந்தரித்தலாயிருக்கிறதே. சாத்தான் ஏவாளை எதனால் கர்ப்பந்தரிக்கப்படினான்? அறிவுபூர்வமாய் இருப்பதற்காக. வார்த்தையை அவிசுவாசிப்பதன் மூலம் அறிவு அதுவே முழு சிருஷ்டிப்பையும் பாழாக்கினது. சபையும் இன்றைக்கு வார்த்தையில் அதைத்தான் செய்துள்ளது. அவள் வேதாகம பள்ளிகளாலும் கல்லூரிகளாலும் அதை போன்ற காரியங்களினாலும் கர்ப்பம் தரிக்கப்பட்டு எழுதவும் படிக்கவும் கணித முறையும் அறிந்திருக்கிறாள். ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினருக்கு எகிப்தின் இரவு கதையை குறித்து ஒன்றுமே தெரியாதது போல அவளுக்கு தேவனை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய எல்லா கோட்பாடுகளையும் அவருடைய ஜெப புத்தகங்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து அதே சமயத்தில் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாயிருக்கிறார்கள். வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படுகிறதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். தேவன் முன்காலத்தில் பேசி தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு சந்ததிக்கும் பகிர்ந்தளித்துள்ளபடியால் அது தொடர்ந்து வருகிறது. இதோ நோவா தோன்றினான், அவன் அந்த சந்ததிக்கு பிரசங்கித்தான். இப்பொழுது அதன் பின்னர் மோசே வந்து நாம் பெயரை உண்டாக்குவோம் என்று கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அது வித்தியாசமான பாணியில் அமைந்திருக்கும். ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் தேவனுடைய வெளிப்பாட்டை இருந்தான். தேவன் அது சத்தியம் என்பதை ரூபகாரப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பத்தை காண்பித்தான். அது தீர்க்கதரிசியை ரூபகாரப்படுத்தினது. அவர் சரியாக என்ன செய்வதாக கூறினாரோ அதையே அவர் செய்தார். அப்பொழுது அவர்களோ, தேவன் பேசாதிருக்கட்டும், நான் மறித்து போகாதபடி மோசேவே பேசட்டும் என்றார்கள். அப்பொழுது அவர், நான் இனிமேல் அந்த விதமாக அவர்களுடன் பேச மாட்டேன், ஆனால் நான் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுவேன், அவர்கள் பேசுவார்கள் என்றார். அங்கு ஏசாயா நின்று கொண்டு ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்று உரைத்தார். அந்நாளில் அவனை போன்ற ஒரு மனிதன் எப்படி ஒரு கன்னியை கர்ப்பம் தரிக்க போகிறாள் என்றான். நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் ஆலோசனைக்கத்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நெத்திய பிதா எனப்படும். அவர் தம்முடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அது எப்படி சம்பவிக்க போகிறது? அவருக்கு தெரியவில்லை. தேவனிடம் கூறினாரோ அதையே அவன் அப்படியே உரைத்தான். அது எந்த கற்பனைக்கும் நுண்ணறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்டதாயிருக்கிறது. அது எந்த விஞ்ஞான பூர்வமான ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டதாயிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இப்பொழுது நாம் நம்முடைய மாணாக்கரை எல்லா விதமான வேதாகம சாஸ்திர வேத பாடசாலை கருத்தரங்கிற்கும் அனுப்பி பயிற்சி அளித்து அதை போன்ற காரியங்களிலும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்திலும் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு சபையை, அதாவது லவோதிகேயா சபை எப்படி இருக்கும் என்று தேவன் கூறினாரோ அதே விதமான சபைகளையே பெற்றுள்ளோம். நான் அதை நோக்கி பார்க்கும் போது அது எனக்கு ஒரு நடுக்கத்தை உண்டாக்குகிறது. அறிவாற்றல் உள்ள கருத்துக்களால் கர்ப்பம் தரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பே உயர்நிலை படிப்பை முடித்தவராயிருக்க வேண்டும். நீங்கள் அபிஷேகப்படுவதற்கு முன்னர் மனோதத்துவ நிபுணருக்கு முன்னால் நிற்க வேண்டும். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஒரு மனோதத்துவ நிபுணருக்கு முன்னால் செல்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கிறீர்களா? அங்கே மேலரங்கில் கூடியிருந்த 120 பேருக்கும் தங்களுடைய சொந்த பெயரையே கையொப்பமிட முடியாது என்பது நினைவிருக்கிறதா? அதாவது அவர்களுடைய அறிவு புலன் சரியாக இருக்கிறதா என்பதை காண ஒரு மனோதத்துவ நிபுணருக்கு முன்பாக இருப்பது. அவர்கள் ஒரு அறிவுத்திறனை பெற்றிருந்தனர், ஆனால் அது அறிவுபூர்வமான கருத்து அல்லது விஞ்ஞான பூர்வமான ஆராய்ச்சியாக இருக்கவில்லை. அது தேவனுடைய வல்லமையுள்ளாக உண்டானதாக இருந்தது. அது அவர்களுக்கு உண்டான போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வதாக உரைத்தாரோ அதன் பேரில் செயல்படுவதை தவிர வேறொன்றையுமே அறியாதிருந்தனர். அவர்கள் எந்த அறிவாற்றலுக்கும், சபை என்ன கூறினது என்பதற்கும், ஆசாரியர்கள் என்ன கூறினார்கள் என்பதற்கும், இது என்ன கூறியுள்ளது, அது என்ன கூறினது என்பதற்கு கவனம் செலுத்தவே இல்லை. அவர்கள் ஆவியினால் ஏவப்பட்டவர்களாய் மனித பயமற்றவர்களாய் இருந்தனர். 1 யோவான் 2:15 அவர், நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லவே இல்லை என்று கூறினார். புரிகின்றதா? ஆகையால் உலகத்தை கண்டிக்கிற ஹாலிவுட் என்ற திரைப்படத்துறையை கண்டிக்கிற, அதனுடைய எல்லா நாகரிகத்தையும் கண்டிக்கிற, இந்த எல்லா விருந்துகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்கிறவர்களையும் கண்டிக்கிற, மதம் என்ற பெயரில் போலியாக அடைக்கப்பட்டு அவர்கள் கொண்டுள்ள எல்லாவற்றையும் கண்டிக்கிற தேவனுடைய வார்த்தைகளால் நீங்கள் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும்? அது இதனை கண்டிக்கிறது. எப்படி வார்த்தையானது ஒரு நபரை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியும்? எப்படி குட்டை தலைமுடியை வெட்டிக்கொண்ட ஒரு ஸ்திரீ, முகவர்ணம் தீட்டப்பட்ட ஒரு ஸ்திரீ, குட்டைக்கால் சட்டைகளை அணிந்துள்ள ஒரு ஸ்திரீ வார்த்தைகளால் கர்ப்பம் தரிக்க முடியும்? வேதாகம கல்லூரிக்கு செல்கிற ஒரு பிரசங்கியார் அப்போஸ்தல நடவடிக்கை 2:38 பார்த்துவிட்டு வேதாகமத்தில் அந்த பட்டப்பெயர்களில் ஒரு நபரும் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்று அறிந்த பிறகு எப்படி அவர் தேவனுடைய வார்த்தையினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூற முடியும்? அப்படி கூறினால் அவன் உன்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறானே. அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டான். அவன் இடத்துக்கும் அதே காரியத்துக்கு எதிராக அவனை விபச்சாரம் செய்திருக்கிறான். அவன் தள்ளி வைத்து விட்டு விவாதத்தை செய்து விட்டான். தேவன் ஒரு கற்புள்ள சபையை, சரியாக ஒரு மனவாட்டியை பற்றிக் கொள்ளப் போகிறார். வேதமோ வார்த்தை உங்களுக்குள் இல்லை என்று கூறிவிட்டது. எனவே நீங்கள் எந்த விதமான ஒரு பிள்ளையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஸ்தாபனங்களையே, உன்னுடைய முதலாம் காதலனிடமிருந்து உன்னை பிரிக்க மரணமே உண்டாகவில்லை. நான் போய் அழுது அந்நிய பாஷையில் பேசினால் ஜோன்ஸ் குடும்பத்தினர் என்ன நினைப்பார்கள்? நான் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன ஒரு அர்த்தமற்றத்தனம்! நீங்கள் ஜோன்ஸ் குடும்பத்தை விவாகம் பண்ணிக் கொண்டீர்களா? நீங்கள் சபையை விவாகம் பண்ணிக் கொண்டீர்களா? நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை விவாகம் பண்ணிக் கொண்டீர்களா? இப்பொழுது அதனால்தான் அவள் இன்னமும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். அவள் எந்த விதமான பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள்? இதோ இன்றைக்கு அவர்கள் அழைக்கிற அவர்களுடைய பெயர்களில் சில பூனைகள், பீட்டல்ஸ், கோர பிராணிகள், ரிக்கிகள், ரிக்கட்டாக்கள், பூனைகள், பீட்டல்ஸ், அவர்கள் சபையகத்தினர்கள் நிச்சயமாகவே. அவர்கள் யாவரும் காயினின் குமாரர்கள், அவனுடைய குமாரர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தந்திரமுள்ள மிருகத்தின் குமாரர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவு வளவளப்பாயிருக்க முடியுமோ அந்த அளவு வளவளப்பாயிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய பிரகாரமான ஆழ்ந்த அறிவை கொண்டு உங்கள் ஆத்மாவை ஒரு நிமிடம் நன்கு ஆராய்ந்து பாருங்கள். அப்படியே சுற்றி நோக்கி பாருங்கள். நான் இப்பொழுது இதை தேசம் முழுவதிலும் உள்ளவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நோக்கி பாருங்கள். அங்கே பிரணாம் கூடாரத்தில் உள்ள உங்களைத்தான், மேற்கு கரையில் உள்ள கூடாரத்தில் உள்ள உங்களைத்தான், அரிசோனாவில் உள்ள உங்களைத்தான், நீங்கள் எங்கிருந்தாலும் அப்படியே நோக்கி பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் உங்களையே நோக்கி பாருங்கள். நீங்களோ சகோதரன் பிரணாமே, நீர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அந்த செய்தியானது தவறாக இருக்கிறது என்று கூறலாம். உங்களையே சற்று நோக்கி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையினால் உங்களுடைய சிந்தைகளை ஆராய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது அந்த செய்தியை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாகிய கிறிஸ்துவுடைய சொந்த மனசாட்சியை ஆராய அனுமதியுங்கள். அது சரியாயிருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை காண அவர் உங்களுக்குள்ளாக வரட்டும். அவைகளில் நூற்று கணக்கானவைகள் இருக்கின்ற போது அதில் வெறுமன ஒன்று இல்லை இரண்டு காரியங்களையே நான் குறிப்பிடுகிறேன். ஒரு பெண் தன்னுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொள்வதை வேதம் அங்கீகரிக்கிறதா? மூன்று பட்டப்பெயர்களில், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை வேதம் அங்கீகரிக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. புருஷனுடைய உடைகளை ஸ்திரீகள் தரிப்பதை வேதம் அங்கீகரிக்கிறதா? இப்படி நூற்றுக்கும் அதிகமான காரியங்கள் இருக்கும் போது வெறுமன அவைகளில் மூன்று காரியங்களை எடுத்துக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்களோ நான் ஒரு சபையகத்தினர் என்று கூறலாம். காயினும் அவ்வாறே இருந்தால், ஏவாளும் அவ்வாறே இருந்தால், கடைசி நாட்களில் லவோதிக்கேயா சபை அவர்ணமாக இருக்கும் என்று வேதம் முன்னுரைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனசாட்சியை ஆராயட்டும். அப்பொழுது நீங்கள் தானியேல் 5:12 ஒப்புக்கொள்வீர்கள். அங்கு ராஜாத்தி பெல்சாச்சார் ராஜாவின் முன்னிலையில் வந்து, தானியேல் என்னும் தீர்க்கதரிசி ஒருவன் அவர்களுக்குள் இருக்கிறான் என்றும், அவன் கருகலானவைகளை தெளிவிக்கிறவன் என்றும் தான் கண்டுகொண்டதாக கூறினாள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அனுமதியுங்கள். அவரே இந்நாளின் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் இப்பொழுதே உங்களுடைய இதயத்துக்குள்ளாக வந்து தேவனுடைய வார்த்தையினால் பரிசோதிக்கட்டும். அப்பொழுது செய்தியை குறித்த சந்தேகங்கள் நிவர்த்தியாக்கப்படும். அவர் எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தியாக்குகிறார். அப்பொழுது இது சரியாக இந்நாளுக்கான வார்த்தையின் பேரில் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இன்றைக்கு லூத்தருடைய செய்தியை பிரசங்கிக்க முடியாது, அது அதற்குள் செல்கிறது. ஆனால் அது பாதமாக உள்ளது. வெஸ்ட்ரி செய்தியை பிரசங்கிக்க முடியாது, பெந்தகோஸ்த செய்தியை பிரசங்கிக்க முடியாது. நாம் அதற்கும் அப்பால் வந்துவிட்டோம். அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு மறித்துவிட்டனர். அவர்கள் தண்டுகளாயிருக்கிறார்கள். தண்டு சபையின் முதல் நிலையாக கதிரோடு தோன்றினது. இப்பொழுது அது அங்கே முதலில் நிலத்திற்குள் சென்ற கோதுமை மணியைப் போல காணப்படவில்லை. இரண்டாவது தோன்றினது மகரந்த பொடியாகும், அதுவும் கோதுமை மணியைப் போல காணப்படவில்லை. ஆனால் முன்னை விட அதிகமாக அதற்கு சற்று நெருக்கமாக காணப்பட்டது. அது உண்மையான கோதுமை மணியின் சார்பில் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் கதிர்கள் நிச்சயமாக நிலத்தில் சென்ற கோதுமை மணியை போன்று காணப்படவில்லை. அது கோதுமை மணியில் இருந்த ஜீவனை சுமந்து செல்லும் பாகமாயிருந்தது. ஆனால் அது என்ன செய்தது? அது மற்ற யாவும் இயற்கையாகவே அதனுள் பொருந்துகிறது போன்று ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டது. பின்னர் அது மரித்தும் போய்விட்டது. அதன் பின்னர் என்ன? ஜீவனானது பட்டுக்குஞ்சத்திற்குள் சென்றது. அது தன் மீது தொங்கிக் கொண்டிருந்த சிறு மகரந்த பொடி உருண்டைகளை முழுமையாக கொண்டிருந்தது. அது சிறு சிறு கோதுமை மணிகளைப் போல காணப்பட்டது. அது ஒரு உண்மையான கோதுமை மணியைப் போன்று காணப்பட்டது. ஆனால் அது கோதுமை மணியாயிருக்கவில்லை. பின்னர் அது பதற்குள் செல்கிறது. அது எதை தோன்றச் செய்கிறது? ஒரு பதரை. இப்பொழுது முதலில் கோதுமையானது தோன்றும் போது நீங்கள் ஒரு கோதுமை மணியை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கோதுமை மணி என்றார். நீங்கள் அந்த கோதுமையை எடுத்து அதை திறந்து பாருங்கள். அதை தண்டிலிருந்து உருவி எடுங்கள். நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். நீங்கள் நாம் ஒரு கோதுமை மணியை பெற்றுக் கொண்டோம் என்பீர்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். அது சரியாக கோதுமை மணியை போன்றே இருக்கும். ஆனால் அதில் சிறிதளவு கூட கோதுமை மணி இருக்காது. அது பதறாயிருக்கிறது. அது கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மன்னிக்கும் என்று மத்தேயு 24:24 உரைக்கப்பட்டது போன்று அந்த அளவிற்கு பெந்தேகோஸ்தையினராய் உள்ளனர். ஆனால் நீங்கள் கதிரை பிரித்து பார்த்தால் உங்களுக்கு அதில் மணியே இருக்காது. அந்த மணி அதன் பின்னால் மறைந்து கிடக்கிறது. புரிகின்றதா? ஆகையால் ஜீவனானது அந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்து கோதுமை மணிக்குள்ளாக செல்கிறது. அதன் பின்னர் என்ன சம்பவிக்கிறது? கோதுமை மணியானது வளர ஆரம்பித்து அது ஏதோ ஒன்றை நிரப்பும் அளவிற்கு பெரிதாகும் போது அந்த ஸ்தாபனம் அதை விட்டு அகன்று செல்கிறது. நாம் ஏன் இதிலிருந்து ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கவில்லை? அவர்களால் அதை உருவாக்கவே முடியாது. அது கோதுமை மணியாக இருக்கிறது. அது அதற்கு மேல் வளர முடியாது. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது அது என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? அது குமாரனுடைய பிரசன்னத்தில் கிடந்து முதிர்வடைய வேண்டும். சரியாக வார்த்தையானது கனியை கொண்டு வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறதை ஜீவிக்க செய்ய உங்களுடைய இதயத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆமையா? ஆகையால் அந்த ராணி தானியேலை குறித்து கூறினது போல நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த அனுமதிப்பீர்களேயானால் அப்பொழுது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. நீங்களோ இது நன்றி செலுத்தலோடு என்ன சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது? சகோதரன் பிரணாம், நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது 9:15 உள்ளது. நீர் நன்றி செலுத்தலை குறித்து ஒன்றுமே கூறவில்லையே என்று கூறலாம். எனக்கோ சமயத்திற்கேற்ற என்ன ஒரு செய்தியாய் உள்ளது. ஆம், உண்மையாகவே யாத்திரிக பிதாக்கள் தங்களுடைய பண்டைய ஆங்கில ஸ்தாபனங்களில் இருந்தும் மற்றும் கோட்பாட்டிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு தங்களுடைய ஜீவனின் வழியை புதிதாக கண்டறிந்ததற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். அவர்களால் தங்களுடைய காலத்திற்கான அபிஷேகப்பட்ட வார்த்தையை புதிதாக விவாகம் செய்து கொள்ள முடிந்தது. அது உண்மை. அவர்களுடைய நாளுக்கான அவர்களுடைய காலத்தின் புதிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. ஆகையால் நாமும் ஆபிரகாமை போன்று உலகத்தின் காரியங்களிலிருந்தும் அதனுடன் சம்பந்தப்பட்டுள்ள நம்முடைய எல்லா கூட்டாளிகளிடத்திலிருந்தும் நம்மை பிரித்துக் கொண்டு பரதேசிகளைப் போன்று நன்றியுள்ளவர்களாக இருக்க முடியும். ஆபிரகாம் ஒரு பரதேசியாக இருந்தான். தேவன் நம்மை எல்லா மறித்த மார்க்கங்களிலிருந்தும் பிரித்தெடுத்துள்ளார். நான் இப்பொழுது தேசம் முழுவதும் உள்ளவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாமே மறித்து போன கோட்பாடுகள் எல்லத்துக்கு நம்மை பிரித்தெடுத்தார். நமக்கு ஒரு புதிய தேசத்தை திறந்து கொடுத்தார். இந்த நாளுக்கான ஒரு புதிய செய்தியை கொடுத்தார். மற்றவர்களை போன்று உலர்ந்து பறித்து போய்விட்டது. இது சபைகளை எடுத்து ஒன்றாக சேர்த்துக் கொள்ளும் ஒரு கூட்டமை இல்லாமல் வேறொன்றுமல்ல. அங்கே அதில் நல்ல ஜனங்கள் உள்ளனர். அதே சமயத்தில் அவர்கள் வெளியே வர வேண்டியதாக உள்ளது. அவர் என்ன செய்தார்? அவர் கடைசி செய்தியான ஏழு முத்திரைகளை திறந்தார். நீங்கள் அதை கவனித்தீர்களா? ஏழு முத்திரைகள். அதில் ஏழு சபை காலங்களின் எல்லா ரகசியங்களும் ஏழு முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தன. சீர்திருத்தக்காரர்கள் அதை அவர்களுடைய நாட்களில் செய்ய அவர்களுக்கு நேரவில்லை. அவர்கள் போதிய காலம் வாழவில்லை. ஆனால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏழு முத்திரைகளின் வெளிப்பாடு, நான் அரிசோனாவுக்கு செல்ல வேண்டும் என்னும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இந்த கடைசி நாட்களில் அது நமக்கு திறந்து கொடுக்கப்பட்டது. அன்று நாள் நான் தேவனிடம், இந்த வனாந்தரத்தில் இங்கே நீர் என்னோடு என்ன செய்ய போகிறீர் என்று முறையிட்டேன். மோசே புதிய ஏற்பாட்டை இல்லை பழைய ஏற்பாட்டை எழுதியது உங்களுக்கு தெரியுமா? அவன் நிச்சயமாக எழுதினான். முதல் நான்கு புத்தகங்கள் நியாயப்பிரமாணங்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உரைக்கின்றன. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம். அவன் பழைய ஏற்பாட்டை எழுதினான். அதை எழுதுவதற்கு அவன் தன்னுடைய எல்லா நண்பர்களையும் அன்பார்ந்தவர்களையும் விட்டுவிட்டு ஒரு வனாந்தரத்துக்குள் போக வேண்டியதாக இருந்தது. பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதினான். அது உண்மை. அவர் ரோமர் நிருபத்தையும் ரோமர் மற்ற அங்குமுள்ள மற்ற எல்லாவற்றையும் எபிரேயர் தீமோத்தேயு போன்ற நிருபங்களையும் எழுதினான். அதை எழுதுவதற்கு அவன் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவன் அரபதேசத்துக்குள்ளாக ஒரு வனாந்தரத்துக்குள்ளாக மூன்று ஆண்டுகளாக தேவனுடைய வெளிப்பாட்டை பெறச் சென்றான். நீங்களோ ஓ மத்தேயு மார்க்கு லூக்கா மற்றும் யோவான் இவர்களை குறித்து என்ன என்று கேட்கலாம். அவர்கள் இயேசு செய்ததை அப்படியே எழுதி வைத்த எழுத்தாளர்களாயிருந்தார்கள். பவுலோ அதை வேறு பிரித்து வார்த்தையை ஒன்றுபடுத்தினான். அது உண்மை. நல்லது. அப்படியானால் பாருங்கள், அதற்கு அவ்வாறு தங்களுடைய அன்பார்ந்தவர்களிடத்திலிருந்து பிரிந்து ஒரு வனாந்திரத்துக்கு போக வேண்டியதா இருந்ததானால், ஐயா இது என்ன சமயம் என்ற செய்தி ஞாபகம் இருக்கிறதா? அதை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். அது முற்றிலும் சரியா? அப்படியானால் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய மனமாட்டை ஒன்று சேர்க்க தேவனாகிய கர்த்தரின் செய்தியின் வெளிப்பாட்டை நாம் பெற்றிருக்கிறோம். வேற எந்த காலத்திற்கும் அது வாக்களிக்கப்படவில்லை. அது இந்த காலத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மல்கியா 4, லூக்கா 17:30, பரிசுத்த யோவான் 14:12, யோவேல் 2:38. இந்த வாக்கு தத்தங்கள் யோவான் ஸ்நானகன் வேத வாக்கியங்களில் தன்னை அடையாளம் காண்பித்தது போலவே உள்ளன. இயேசு தம்மை அடையாளம் காண்பித்தார். அவர்கள் என்ன கூறினர்? இப்படிப்பட்ட ஒரு நபரை அப்புறப்படுத்துங்கள். யோவான் ஒரு காட்டுமணியாக இருக்கிறார். சபையை ஏற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. அதுதான் மாதிரி. இன்றைக்கு சபை அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். அவர் கற்புள்ள மனவாட்டியை, வார்த்தையை, கடைசி கால சபையை, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சீமாட்டியை, வார்த்தையை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு வார்த்தையாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சரி, அப்படியானால் மனவாட்டி எப்பொழுதுமே மனவாளரின் பாகமாக இருக்கிறாள். ஆகையால் மனவாட்டி ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியாது. அவள் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்க வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். அவர் அதை எப்படி செய்தார் என்று அவர் கூறினார். அவர் தம்முடைய மாதிரியை ஒருபோதும் தவறப்படுகிறதே இல்லை. அவர் எப்பொழுதுமே அதை அந்த மாதிரியின் மூலமே செய்தார். அவர் அதை ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரியின் மூலமே செய்தார். அவர் அதை மீண்டும் செய்கிறார். இந்த கடைசி நாட்களில் தம்முடைய கற்புள்ள மனவாட்டியை, அவருடைய ஈசாக்கிற்காக காத்துக் கொண்டிருக்கும் அழகான ரெபேக்காவை அழைத்துக் கொண்டிருக்கிறார். என்னே ஒரு அழகான நேரம். நீங்கள் ஏழு சபை காலங்களில் புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு ரகசியமாய் காணப்பட போகிற இரண்டு புத்தகங்களை அது இங்கு காட்சிக்கு கொண்டு வருகிறது. இரண்டு புத்தகங்கள், ஜீவ புஸ்தகம். ஒருவர் உங்கள் பெயரில் எழுதப்பட்டு அது ஒருபோதும் எடுக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். அவர் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுகிறார் என்று வேறொருவர் கூறுகிறார். இது அதை இங்கு பரிபூர்ணமாக காட்சியில் கொண்டு வருகிறது. நான் இங்கு எழுதி வைத்துள்ள ஒரு சில குறிப்புகளின் பேரில் ஒரு சில நிமிடங்கள் நிறுத்தப் போகிறேன். நாம் முடிப்பதற்கு முன்பாக இதை புரிந்து கொள்வோம். ஜீவன் என்பது ஒரு புனிதமான காரியமாக இருக்கிறது. அது ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. தேவன் ஜீவனின் காரணராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் இங்கு பெற்றுள்ள நம்முடைய இயற்கையான ஜீவன் ஒரு தாறுமாறாக்கப்பட்டதாக இருக்கிறது. அது உண்மையிலேயே தொடக்கத்தில் சரியான ஜீவனாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இது இயற்கையான பிறப்பினால் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வாழ்க்கை அல்லது உங்களுடைய முதலாம் இணைப்பு, நீங்கள் இயற்கையான ஒரு இயற்கையான செய்கையின் மூலம் இணைக்கப்பட்டீர்கள். இயற்கையான மானவ வர்க்கம் பாவம் மற்றும் மரணத்துடன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய முதல் ஜீவனை இங்கே கொண்டு வந்த ஆண் பெண் ஒருங்கிணைப்பு, உடலுறவில் ஒன்றாக ஒருங்கிணைந்து சேர்தல், உங்களால் எப்படி சர்ப்பத்தின் வித்தை காண தவற முடிகிறது? நீங்கள் ஒரு உபசிருஷ்டியாகிய ஸ்திரியை காணும்போது அவளை போன்று மற்றொரு பெண்ணிடத்தை அல்ல, அந்த விதமாக உண்டாக்கப்பட்ட அவள் வஞ்சிக்கப்படுவாள் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் அறிந்திருந்தார். அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. அவர் முடிவற்றவராக இல்லாமல் போனால் அவர் எல்லாமே அறியாமல் முடிவற்றவராக எங்கும் பிரசன்னராக இருக்க முடியாது. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். நித்தியமானவர். ஆகையால் அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். எனவே அவர் அந்த ஸ்திரியை உருவாக்க வேண்டியதாக இருந்தது. துவக்கத்தில் மனிதன் ஒரு மனைவியுடனாக இருக்கவில்லை, ஆணும் பெண்ணும் ஒன்றாயிருந்தனர். அவன் தனக்குள் ஆண் ஆவியையும் பெண் ஆவியையும் கொண்டிருந்தான். அவர் அதை பிரிக்க வேண்டியதாக இருந்தபடியால் எல்லா சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்பட்ட பின்னர் அவர் ஒரு உபசிருஷ்டியை எடுத்தார். மூல சிருஷ்டிப்பில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த பெண்ணினமும் அதை போன்ற ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இவள் அதை செய்யும்படியாகவே இந்த விதமாக உருவாக்கப்பட்டாள். அவள் அதை செய்வாள் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் அதை அறிந்திருக்கவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. ஆனால் பாருங்கள், தேவனுக்குள் இருந்த தன்மைகள் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு இரட்சகராய் இருக்க வேண்டியவராய் இருந்தார். அவர் உருவாக்கிய ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக இருந்தது. அவர் அதை அந்த விதம் உருவாக்கி இருந்தார். அப்படியானால் எதுவுமே இழக்கப்படவே முடியாது. ஓ பிள்ளைகளாயிருக்காதீர்கள், புருஷர்களாகவும் ஸ்திரீகளாகவும் இருங்கள். நாம் பாதையின் முடிவிலே இருக்கிறோம். இப்பொழுது இது மரணத்துடன் சம்பந்தப்பட்ட சுவாபமாய் இருந்தது. உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தும் உங்களுடைய முதல் புருஷன் இயற்கையான பிறப்பினால் உண்டான உங்களுடைய சுவாபமாய் இருந்தது. இயற்கையாகவே நீங்கள் உலகத்தில் அன்பு கூறுகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் உலகத்தாராய் இருக்கிறீர்கள், உலகத்தின் பாகமாய் இருக்கின்றீர்கள். அது உண்மையா? நீங்கள் உலகத்தின் ஒரு பாகமாய் இருக்கிற உலகத்தை நேசிக்கும்படி உங்களுடைய வாஞ்சைகள் இயற்கையினால் உண்டானவையாகும். நீங்கள் இயற்கையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய இயற்கையான காரியமாய் உள்ளது. அந்த காரணத்தினால் தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிரிந்து வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய அந்த முதல் கணவனுக்கு மறிக்க வேண்டும். உங்களால் அதனோடு ஜீவிக்க முடியாது. நீங்களோ வெறுமன நான் அவரை விவாதத்தை செய்து அந்த நேரம் வரை தள்ளி வைத்திருப்பேன் என்று சொல்ல முடியாது. இல்லையா, தள்ளுதல் சீட்டை மாத்திரம் எழுதி கொடுத்தால் போதாதே, அவன் மறிக்க வேண்டும். உலகத்தின் சுவாபம் மறிக்க வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு துளியும் மறிக்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் மீண்டும் வேறொரு சுவாபத்துடன் இணைய வேண்டும். நீங்கள் முதலாம் சுவாபத்துடன் பிறந்த போது உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. உங்களுடைய கிரியைகள் யாவும் கூட அதில் எழுதப்பட்டது. அந்த சுவாபத்தின் கீழ் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டு அது ஜீவ புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. நீங்கள் தானியேலின் புத்தகத்தில் கவனிப்பீர்களேயானால், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடத்திற்கு வந்தபோது அவருடைய சிரசின் மயிர் பஞ்சை போல துப்புரவாயிருந்தது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவருடன் வந்து அவரை சிரித்தார்கள். அது மனவாட்டி. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற மற்றொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. பார்த்தீர்களா? அப்பொழுது பரிசுத்தமான்கள் ஏற்கனவே அங்கிருக்கின்றனர். சபை மனவாட்டி ஜீவ புஸ்தகம் என்னும் மற்றொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய மரணத்தின் மூலமே அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய இயற்கையான வாஞ்சை உங்களுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்வதாயிருக்கிறது. உங்களுடைய இயற்கையான வாஞ்சை குட்டைக்கால் சட்டை அணிவதும் உங்கள் முகத்திற்கு வர்ணம் பூசுவதுமாயிருக்கிறது. உங்களுடைய இயற்கையான வாஞ்சை அறிவாளியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் மற்றவரை பார்க்கலும் ஏதோ ஒன்று மேலாக அறிந்திருக்க வேண்டும் என்பதாகும். அதைத்தான் ஏவாள் விரும்பினாள். அவள் அதே காரியத்தை தான் விரும்பினாள். கல்வி அறிவில்லாத சிறு பிரசங்கியாராகி நீங்கள் அங்கு நின்று எனக்கே கூறுகிறீர்களா, நான் வேத பாண்டித்து பட்டம் பெற்றுள்ளேன் என்று கூறலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு காரியத்தை சேர்க்கும் பொழுது அது உங்களை தேவனிடத்திலிருந்து தூர கொண்டு செல்கிறது. பார்த்தீர்களா? புரிகின்றதா? அது உண்மை. அது உண்மை. புரிகின்றதா? அதைத்தான் ஏவாழ்ச்சிக் கொண்டாள். அவள் ஒரு விதமான கர்ப்பத்தினால் கர்ப்பந்தரிக்கப்பட்டிருக்கிறாள். சபையும் இன்றைக்கு அந்த விதமாகத்தான் உள்ளது. வேதாகம பள்ளிகள் மற்றும் அறிவாளிகளால் கர்ப்பந்தரிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் இணங்காமல் இருக்கின்றனர். சரியாக வேதம் பாபிலோன் என்று கூறியுள்ளது போலவே ஒரு பெரிய குழப்பம். மனவாட்டியோ எங்கே நிற்கிறாள் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவள் சொற்ப பேர்களை கொண்டிருப்பாள். அநேக ரட்சிக்கப்பட மாட்டார்கள். மிக 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 சொற்பமானவர்களே. நீங்களோ நல்லது ஆயிரக்கணக்கானவர் என்று கூறப்பட்டுள்ளதே என்று கூறலாம். ஆம், ஆனால் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு காலத்தில் இருந்து வந்தவர்கள். லூத்தருடைய காலமும் அந்த குழுவும். அதன் பின்னர் அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு மறித்து போனார்கள். அதன் பிறகு வெஸ்லி, அதன் பிறகு பெந்தேகோஸ்துக்கள் முதலியன எல்லா சிறு பாப்டிஸ்ட் கிளைகளும், பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்டுகள், நசரேயன்கள், யாத்திரிக பரிசுத்தர் போன்றவை. பாருங்கள், அவை யாவுமே தண்டிலிருந்து இலைகளை போல தோன்றின. ஆனால் நினைவிருக்கட்டும், அது கீழே சென்ற போது கோதுமை மணியானது முதலுடைய துவங்கும். அந்த கோதுமை மணி முதலிடுவதற்கு முன்பு தண்டில் உள்ள ஒவ்வொரு காரியமும் மறிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டறியலாம். அல்லேலூயா! நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? கோதுமை மணிக்குள்ளே மீண்டும் ஜீவன் உள்ளது. அது என்ன? சரியாக நிலத்திற்குள் சென்ற அதே கோதுமை மணியை போன்றே மனவாட்டியின் ரூபத்தில் அதே இயேசுவானவர், அதே வல்லமை, அதே சபை, அதே காரியம், அதே வார்த்தை. அதே வார்த்தை இவைகளின் வழியாக இழுக்கப்பட்டு இங்கு தலைக்கு வந்துள்ளது. ஜீவன் அவைகளின் வழியாக வந்தபோது அதன் ஜனங்களை தெரிந்து கொண்டு இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கென்று தலையாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு அல்லது அதற்கு அடுத்த நாள் இரவு அதன் பேரில் பேசுவேன். நீங்கள் ஆவிக்குரிய மரணத்தின் மூலம் உங்களுடைய முதல் இணைப்பிலிருந்து பிரித்துக் கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் பிறந்துள்ளீர்கள் அல்லது புதிய ஆவிக்குரிய இணைப்பிற்குள்ளாக மீண்டும் மறு விவாகம் செய்து கொண்டீர்கள். உலகத்தின் காரியங்களை குறித்து உங்களுடைய இயற்கையான ஜீவனை குறித்து அல்ல, நித்திய ஜீவனை குறித்தே. துவக்கத்தில் உங்களுக்குள் இருந்த அந்த உயிரணு உங்களை கண்டுபிடித்தது. இப்பொழுது உங்களுடைய பழைய புத்தகம் உங்களுடைய பழைய ஐக்கியத்தினால் அற்றுப்போயிற்று. இப்பொழுது உங்களுடைய பெயர் உங்களுடைய பழைய புத்தகத்தில் இருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்னுடைய பழைய புத்தகம் அற்றுப்போயிற்று என்றா என்னிடம் நீர் கூறுகிறீர் என்று கேட்கலாம். தேவன் அதை தம்முடைய மறதியின் கடலிலே போட்டு விட்டார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நிற்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய பெயர் புதிய புத்தகத்தில் உள்ளது, ஜீவ புத்தகத்தில் அல்ல, ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில். ஆட்டுக்குட்டியானவர் எதை மீட்டுக் கொண்டார்? உங்களுடைய இயற்கையான இணைப்பை பற்றிய பழைய புத்தகத்தை அல்ல, ஆனால் உங்களுடைய புதிய புத்தகத்தை, மனவாட்டியினுடையதையே. அல்லேலூயா! உங்களுடைய புதிய ஜீவன் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உள்ளது. உங்களுடைய விவாக சான்றிதழ், அல்லேலூயா! தொடக்கத்தில் இருந்து உங்களுக்குள் இருந்து வந்த உண்மையான நித்திய அணு உங்களை பற்றிக் கொள்கிறது. இப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மகிமை! நீதிமானாக்கப்படுதல் ரோமர் 5:1 கூறப்பட்டுள்ளது. ஆம், ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று உரைத்துள்ளது. வார்த்தையை நோக்கி பாருங்கள். வார்த்தை மன்னிக்கப்படுதல் என்ற பொருளை கூறவில்லை, வார்த்தை நீதிமானாக்கப்பட்டதையே பொருட்படுத்துகிறது. அது நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்தவில்லை. உதாரணமாக நான் குடித்துவிட்டு சில பொல்லாத காரியங்களையும் மற்ற எல்லாவற்றையும் செய்துள்ளதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் அதை கூற என்னிடத்தில் வருகிறீர்கள். நான் அவைகளை செய்யவில்லை என்பதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாம், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். என்னை மன்னிப்பதா? நான் அதை முதற்கண் செய்யவே இல்லையே. புரிகின்றதா? இப்பொழுது நான் அதை செய்திருந்தால் நான் குற்றவாளியாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க முடியும். அப்பொழுது நான் குற்றவாளியாக இருக்க மாட்டேன், ஆனால் அதே சமயத்தில் நான் நீதிமானாக்கப்படவில்லை. ஏனென்றால் நான் உண்மையிலேயே அதை செய்துள்ளேன். ஆனால் நீதிமானாக்கப்படுதல் என்னும் வார்த்தை நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை என்பதாகும். ஆமென். அது செய்யப்பட்டதாகவும் கூட கருதப்படவே இல்லை. அது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? மறதி கடலாகிய தேவனுடைய புத்தகத்தில் உங்களுடைய பழைய புத்தகமும் விவாகமும் விவாகரத்து செய்யப்பட்டு மறித்துவிட்டது. அத்தேவனுடைய நினைவுகளில் கூட இல்லை. ஆமேன். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விதமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது குற்றம் சாட்டப்பட்டது. நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டீர்கள். நீங்கள் அதை முதற்கண் செய்யவே இல்லை. பழைய இணைப்பு தேவனுடைய மறதி கடலில் உள்ளது. நீங்கள் துவக்கத்திலேயே அதற்கு விவாகம் செய்து வைக்கப்படவில்லை. மணவாளனாகிய அவர் உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களுடைய அவமானத்தை அவர் தாமே சுமந்தார். அவர் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். ஏனென்றால் நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே அவருடைய மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்தீர்கள். வேதம் அவ்வளவுமாய் கூறியுள்ளது, நீங்கள் முன்குறிக்கப்பட்ட வித்தாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இதை செய்தீர்கள்? நீங்கள் உங்களுடைய முதல் விவாகத்தின் மூலம் அதற்குள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். உங்களுடைய விபச்சார பெற்றோர் ஏவாளின் காரணமாகவே. அது உங்களுடைய சொந்த தவறு அல்ல, ஆனால் உங்களுடைய இயற்கையான பிறப்பின் மூலம் நீங்கள் விபச்சாரம் செய்த ஏவாளின் வம்சத்தில் தோன்றினீர்கள். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் விபச்சாரியாக பிறந்தீர்கள். நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாக இருக்கிறீர்கள், அது உண்மை. நீங்கள் அதற்குள் வஞ்சிக்கப்பட்டீர்கள். இல்லை, அது உங்களுடைய தவறாக இருக்கவில்லை. நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள் இருந்த அந்த சிறிய உயிரணு உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களுக்குள் இருக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் உங்களுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். என்னுடைய சிறு கழுகு கதையைப் போல நீங்கள் யாவரும் அதை கேட்டிருக்கிறீர்கள். ஒரு சமயம் ஒரு பெட்டைக்கோழியை ஒரு வயோதிக விவசாயி அடைக்காக்க வைத்தான். அப்பொழுது கோழியின் அடியில் வைக்க போதிய முட்டைகள் அவன் வைத்திருக்கவில்லை. ஆகையால் அப்பொழுது அவன் ஒரு கழுகு முட்டையை கண்டெடுத்து அதை அவன் கோழியின் அடியில் வைத்தான். கழுகு குஞ்சு பிறந்தவுடன் அது கோழி குஞ்சுகளுக்கு மத்தியில் ஒரு வினோதமான தோற்றம் கொண்டதாக காணப்பட்டது. அந்த சிறிய கழுகு குஞ்சும் கோழியின் பின்னே சென்றது. அந்த பெட்டைக்கோழியோ கிளக் 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 என்று சத்தம் போட்டுக் கொண்டே சென்றது. இந்த சிறிய கழுகு குஞ்சோ அந்த சத்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் எப்படி இருந்தாலும் அதனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றது. அவைகள் வெளியே முற்றத்துக்கு சென்று எருக்குவியல்களில் கிளறி தோண்ட ஆரம்பித்தன. அவைகள் கிளக் கிளக் கிளக், அது நல்லது, அது நல்லா இருக்கிறது, நீயும் எங்களுடன் சேர்ந்து கொள், அதுதான் இது என்று கூறின. அந்த கழுகு குஞ்சினால் அதை சாப்பிட முடியவில்லை, புரிகின்றதா? ஆனால் அது அப்படியே கோழி குஞ்சோடு சென்றது. ஏனென்றால் அது ஒன்றையுமே அறியாதிருந்தது. என்ன செய்வதென்றே அதற்கு தெரியவில்லை. அதன் பின்னர் அந்த பெட்டைக்கோழி அங்கே வெளியே சென்று இதையும் அதையும் கொண்டு வரும். எனவே அந்த சிறிய கழுகு குஞ்சு அதை சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த கழுகு குஞ்சுக்கோ என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. ஆனாலும் அது அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அதை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்டது. ஆனாலும் ஏதோ ஒரு வித்தியாசம் உண்டாக இருந்தது. எனவே அதற்கு அது பிடிக்கவில்லை. ஆகையினால் ஒரு நாள் அந்த தாய்க்கழுகு தான் இரண்டு முட்டைகளை இட்டதை அறிந்திருந்தது. ஆகவே அந்த தாய்க்கழுகு மகத்தான பரிசுத்த ஆவியானவரை போல அந்த மற்றொரு முட்டையை தேட துவங்கி சுற்றி பறந்து ஆராய்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த தாய்க்கழுகு அந்த ஸ்தாபன முற்றத்தின் மேல் பறந்தது. அப்பொழுது அது அங்கிருந்து கீழ் நோக்கி பார்த்தபோது அது தன்னுடைய குஞ்சை கண்டது. அப்பொழுது அது சத்தமிட்டது. அந்த சத்தம் அதன் உள்ளே இருந்து எதிரொலித்த ஏதோ ஒன்றாக இருந்தது. ஓ, அசரியாக துடிக்கிறதே! ஓ, அசரியாக துடிக்கிறதே! ஓ, ஒரு உண்மையான முன்குறிக்கப்பட்டு பிறந்த உயிரணு, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையை கேட்கட்டும். அது அவனுக்கு இசையாக இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் ஸ்தாபன காரியத்தினால் சோதிக்கப்படுகிறான். அதாவது எப்படியாவது எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களோடு வாருங்கள், நாங்கள் ஒரு சமுதாய விருந்தினரை வைத்துள்ளோம், நாங்கள் இதை பெற்றுள்ளோம், நாங்கள் அதை வைத்துள்ளோம் என்று கூறுகின்றனர். அது சிறிய நபருக்கு சரியாக துணிக்கவில்லை. அந்த தாய்க்கடுகு, மகனே, நீ அந்த குழுவை சேர்ந்தவன் அல்ல, நீ என்னை சேர்ந்தவன், நீ என்னுடையவன் என்று கூறினது. அந்த கழுக்குஞ்சி, அம்மா, அது உண்மையாக துணிக்கிறது, நான் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று கேட்டது. நீ வெறுமன ஒரு குதி மாத்திரம் குதி, நான் பிடித்துக் கொள்வேன் என்றது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். தேவனுடைய குமாரனாக பிறந்து இந்த மணி நேரத்துக்கு முன்குறிக்கப்பட்ட அளவை தனக்குள் கொண்டுள்ள எந்த மனிதனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை தன் முன்னிலையில் உறுதிப்படுத்தப்படுவதை காணும் போது பரலோகத்தில் தேவன் உள்ளது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக தேவனுடைய செய்தியை காண்பான். மார்ட்டின் லூதரை தன் காலத்தில் கண்டார், வெஸ்லி தன் காலத்தில் அதை கண்டார், பெந்தேகோஸ்துகள் அதை அவருடைய காலத்தில் கண்டனர். இப்பொழுது உங்களை குறித்து என்ன புரிகின்றதா? அவர்கள் ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக சென்று விட்டனர். இதோ இங்கே வார்த்தையானது அதை கடிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பெற்றுக் கொள்ள வேண்டியது சரியாக மல்கியா 4 இந்த மணி நேரத்துக்கு அளிக்கப்பட்டுள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் என்று அது உங்களிடம் உரைக்கிறது. நீங்கள் எதை காண்கிறீர்கள்? நீங்கள் எதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். இதோ நாங்கள் இருக்கிறோம். உண்மையான அசலான கழுகுகள் செவி கொடுக்கும். என் நாடுகளின் சத்தத்தை அறிந்து கொள்ளும். அவைகள் அந்நியனுக்கு பின் செல்வதில்லை. ஏன்? அது முன்குறிக்கப்பட்டதன் மூலம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஒரு தேவகுமாரனாக முன்குறிக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே தேவருக்குள் இருந்தீர்கள். நீங்களோ இந்நாளில் அவருடைய கனத்துக்காகவும் மகிமைக்காகவும் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணாமலும் ஒவ்வொரு தேவருடைய வார்த்தையோடும் நிற்காமல் எப்படி அதை செய்ய முடியும்? ஆமையா, முன் குறித்தலின் மூலமாக நீங்கள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் பாருங்கள், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அவர் எப்பொழுது வார்த்தையாக இருந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்ததால் அப்பொழுது நீங்கள் தேவனுக்குள் இருந்தீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனுக்குள் இருந்த அந்த வார்த்தையின் பாகத்தை நீங்கள் ஏற்று செயல்பட வேண்டியதாக இருந்தது. அவர் உங்களை கண்டார், அவர் உங்களை அறிந்திருந்தார், அவர் அதற்கு உங்களை முன்குறித்தார். அந்த கழுகுஞ்சு அந்த சத்தத்தை அடையாளம் கண்டுகொண்டது போல ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் வார்த்தையின் மூலம் பேசும் தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களது அபிஷேகப்பட்டதையும் ரூபகாரப்படுத்தப்பட்டதையும் காண்கிறார்கள். பாருங்கள், அந்த கழுகுஞ்சு அங்கே மேல் நோக்கி பார்த்தது. இந்த பெட்டைக்கோழி கிளக் கிளக் என்று சத்தமிட்டு இங்கே சுற்றி எங்களோடு சேர்ந்து கொள், இங்கே வா, இதற்கு போ, இதற்கும் அதற்கும் போ என்று கூறுவதை எல்லாம் அந்த கழுகுஞ்சு புரிந்து கொள்ளவே இல்லை. அது என்னவாக இருக்க வேண்டும் என்று கண்டு ஆகாயத்தில் மிதந்து சத்தமிட்டு சுதந்திரமாய் எல்லா வல்லூர்களுக்கும் மேலாக பூமியின் காரியங்களுக்கு மேலாக பறந்தது. அல்லேலூயா! அது அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பினது. ஏனென்றால் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அதற்குள் இருந்தது. தேவனால் பிறந்த ஒரு மனிதன், ஒரு தேவகுமாரன் தேவனுடைய சோபத்தை உடனே இருக்க வேண்டும். அவன் தேவனைப் போல் இருக்க வேண்டும். அவன் தேவனை கனப்படுத்துகிறான். அவன் தேவனுடைய வார்த்தையின் பாகமாயிருக்கிறான். இந்த கடைசி நாட்களில் உருவான இந்த மனவாட்டி அவர் தொடக்கத்தில் பெற்றிருந்த அதே வல்லமையை பெறுகிறாள். இந்த ஸ்தாபனங்களின் வழியாக வந்து மனவாட்டியாக வெளியே வந்து விட்டால் அதைத் தவிர அவர் வேறொன்றுமாக இருக்கவே முடியாது. அவர்கள் அதை காண வேண்டும். அந்த யூதர்கள் அவர்களுடைய நாட்களில் அவர் எவ்வாறு இருப்பார் என்று தீர்க்கதரிசி கூறின விதமாகவே அவர்களுக்கு முன்பாக அங்கே அது வெளிப்பட்டதை அவர்கள் கண்டனர். அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. நானும் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்னை விசுவாசியாக இருந்தாலும் நான் செய்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். அவர்களோ, எங்கள் பிதாக்கள் 40 மனாதரத்திலே மன்னாவை புசித்தார்கள், நாங்கள் எண்ணிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் என்றார்கள். அவரோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்களே என்றார். அது நித்தியமாக பிரிக்கப்பட்டதாயிருந்தது. ஒவ்வொருவரும் மரித்தார்கள். 3 மாத்திரமே இருந்தனர். 10 ஒருவர் என 20 இருவர் வெளியே வந்தனர். அது 10 ஒன்றாய் உள்ளது. ஏன்? ஆண் விந்தை பெண்ணுக்குள் செலுத்தும் போது ஆண் விந்தணுவில் ஒரு உயிரணுவும் பெண் முட்டைகளில் ஒரு முட்டையும் செழிப்பாக இருப்பது வழக்கம். கால்நடைகளை இனக்கலப்பு உற்பத்தி செய்வதை நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா? கவனியுங்கள், இங்கு 10 முட்டைகள் உள்ளன. இங்கு 10 விந்தணுக்கள் இருக்கின்றன. அவைகள் வெளியாக்கப்பட்டு குழாயின் வழியாக கர்ப்பப்பையை அடைந்து அவைகள் ஒன்றையொன்று சந்திக்கின்றன. அந்த முட்டைகளில் ஒன்று உள்ளது. 10 முட்டைகள், 10 விந்தணுக்கள். அங்கே அந்த முட்டைகளில் ஒன்று மாத்திரமே செழிப்பாய் உள்ளது. அந்த விந்தணுக்களில் ஒன்று மாத்திரமே செழிப்பாய் உள்ளது. அவைகள் யாவுமே உயிருள்ளவை. நீங்கள் ஒரு தீக்குச்சியின் முனையில் அந்த விந்தணுவை தொட்டி எடுத்தால் அதில் அந்த சிறு கன்றுகள் சிறு துகள்களாக துடித்துக் கொண்டிருப்பதை கவனிக்க முடியும். தீமாஸ் அவர்களும் மற்றவர்களும் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அங்கு அழைத்து செல்லப்பட்டது அவருக்கு நினைவிருக்கும். அவர் என்னை அங்கு அழைத்து சென்று அது எப்படி செய்யப்படுகிறது என்று எனக்கு காண்பித்தார். பரிசோதனை குழாய்களில் நீங்கள் ஒரு தீக்குச்சியின் முனையில் வைக்கக்கூடிய அளவிற்கு போதுமான அளவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஆயிரக்கணக்கான சிறு கன்றுகளும் காளைகளும் அதில் இருக்கின்றன. ஆனாலும் அவைகளில் ஒன்று மாத்திரமே ஜீவிக்க முடியும். அவைகளில் ஒன்று மாத்திரமே. இதோ இங்கு அவை ஒரு பெரிய பந்து போன்று உள்ளது. இங்குள்ள இவைகளுக்கு மத்தியிலிருந்து ஒன்று மாத்திரமே வெளியே ஊர்ந்து வந்து அங்கே செல்வதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த விந்தணு இங்கு வருகிறது. அதே போல் இந்த மற்ற முட்டைகளில் இருந்து ஒரு முட்டை இங்கே வர அவைகள் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. மற்றவைகள் மறிக்கின்றன. அதே சமயத்தில் அவைகள் உயிருள்ளவைகளாகவே இருக்கின்றன. ஆனாலும் அவைகள் மறிக்கின்றன. ஏனென்றால் ஏதோ ஒன்று உள்ளது. யாரோ ஒருவர் இந்த ஒன்றை செழிப்பாக்கினார், இந்த ஒன்றையும் கூட செழிப்பாக நியமித்திருந்தார். என் சகோதரனே, அது முன்குறித்தாயிருக்கிறது. நிச்சயமாக அது பையனாயிருக்க போகிறதா, அல்லது பெண்ணாயிருக்க போகிறதா, சிகப்பு தலையுடையதாயிருக்க போகிறதா, கருப்பு தலையுடையதாயிருக்க போகிறதா, அல்லது அது என்னவாய் இருக்க போகிறது என்பதை தேவனே தீர்மானிக்க வேண்டியவராயிருக்கிறார். அது தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. அது எனக்கு ஒரு கன்னிப்பிறப்பை காட்டிலும் மிகுந்த ரகசியமாகவே உள்ளது. ஆனால் கவனியுங்கள், அவைகளில் மற்றவைகள் மறிக்கின்றன. அங்கே 20 லட்சம் ஜனங்கள் பாடிக்கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் எல்லாவற்றையும் செய்து கொண்டும் வெளியே வந்தனர். அந்நிய பாஷைகளில் பேசவில்லை, ஆனால் அவர்கள் சத்தமிட்டனர். தேவனுக்கு மகிமை செலுத்தினர். சமுத்திரத்திலே மேலும் கீழுமாக நடனமாடினர். அவர்கள் எல்லோருமே எல்லாவற்றையும் செய்தனர். ஆனால் 2 பேர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக சென்றனர். காலேப் உள்ளே பிரவேசித்தான். யோசுவா மற்றும் காலேப் 2 பேர் மாத்திரமே பிரவேசித்தனர். அது 10 லட்சத்தில் ஒன்றாய் உள்ளது. அது இயற்கையான பிறப்பிலும் 10 லட்சத்தில் ஒன்றாகவே உள்ளது. அவர்கள் ஒவ்வொருவரும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தனர். ஓ பெந்தேகோஸ்துகளாகி உங்களைத்தான் நீங்கள் அதிக தாமதமாய் விழித்தெழ மாட்டீர்களா என்று நான் நம்புகிறேன். 10 லட்சத்தில் 1. பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் 5000 லட்சம் பேர் இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஆனால் இயேசுவானவர் வருவாரையானால், அந்த புள்ளி விவரம் உண்மையா இருந்ததானால், அப்பொழுது அவரோடு 500 பேர் மாத்திரமே செல்வார்கள். ஏன் இன்றைக்கு உலகில் அதை பார்க்கலாம் அதிகம் பேர் ஒவ்வொரு நாளும் காணாமல் போகின்றனர். அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. வேத பாரகர்களோ புரிந்து கொள்கிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் அதை அறிவீர்கள். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவர்கள் கேட்டனர். அவர், எலியா ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்களோ அதை அறியவில்லை என்றார். புரிகின்றதா? அவனுக்கு என்ன சம்பவிக்க வேண்டியதா இருந்தது என்று வேத வாக்கியங்கள் உரைத்தனவோ சரியாக அதையே அவர் நிறைவேற்றினார். பார்த்தீர்களா? இவ்விதமாய் மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும். அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் யாவரும் சபையில் இருந்தனர். எல்லோருமே ஜீவனுள்ளவர்களாக இருப்பதாக உரிமை கூறினர். நீங்கள் ஒரு உண்மையான மீண்டும் பிறந்த கிறிஸ்தவனாக, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, அவன் எல்லா சாபத்திலிருந்தும் வெளியே வந்து வார்த்தை விதைக்கப்படும் அந்த உண்மையான செழிப்பான நிலத்திற்கு வந்து விடுவான். அவன் அப்படி செய்வான். அவன் அதை எப்படி செய்கிறான் என்று எனக்கு தெரியாது. அது அவ்விதமாக செய்யப்பட வேண்டும் என்று தேவன் முன்னிமித்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய முதல் விவாகத்தின் மூலம் துவக்கத்தில் வஞ்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுதோ உண்மை என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் கூறினது போல, அந்த சிறிய கழுகு மணவாளனுடைய சத்தத்தை கேட்டபோது, கடைசி நாளுக்கான அபிஷேகிக்கப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அது அதனோடு சென்று விட்டது. நோவா தன்னுடைய நாளுக்கான ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நல்லது. அவனுடைய செய்தியானது இன்றைக்கு கிரியை செய்யாது. மோசே தன்னுடைய நாளுக்கான ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அதுவும் கிரியை செய்யாது. யோவான் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது இயேசுவின் நாட்களில் கிரியை செய்யவில்லை. நிச்சயமாக இல்லை. இல்லையா? நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் யோவான் வரைக்கும் இருந்தனர். அது முதற்கொண்டு பரலோக ராஜ்யம், அப்போஸ்தலர்கள், அவர்கள் வேதாகமத்தை எழுதினவர்கள். சீர்திருத்த காலத்தில் இங்கே லூத்தர் தோன்றினார். அவருடைய வார்த்தைகளும் அந்த அவருடைய சபையும் இன்றைக்கு கிரியை செய்யாது. வெஸ்லினுடையதும் கிரியை செய்யாது. பெந்தேகோஸ்தலருடையதும் கிரியை செய்யாது. அது அவருடைய நாட்களில் கிரியை செய்தது. ஆனால் இதுவோ மற்றொரு நாளாய் உள்ளது. இது 7 முத்திரைகள் திறக்கப்படுவதாக உள்ளது. இது உங்களுக்கு வினோதமாக தோணிக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் தேவன் அதை மிகவும் பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தியிருக்கிறார். அது எந்த கேள்வியுமே இல்லை. அப்படியே பரிபூர்ணமாய் உள்ளதே. நான் அதை இங்கே உள்ளூர் சபைகளுக்கு பரப்பிக் கொண்டிருக்கவில்லை. நான் தேசம் முழுவதும் உள்ள ஜனங்களிடத்திற்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் முன்குறித்தலின் மூலம் இந்நாளில் அபிஷேகப்பட்ட வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் உடனடியாகவே அதை அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் அதை கேட்டபோது நீங்கள் ஒரு கழுகா இருந்தீர்கள் என்பதை நீங்கள் உடனடியாக அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் துவக்கத்திலிருந்தே ஒரு சாபன கோழிக்குஞ்சா இருக்கவில்லை என்பதையும் கூட நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். ஏதோ காரியம் அங்கே தவறாயிருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொண்டீர்கள். ஏதோ ஒன்று தவறாயிருக்கிறது. அது உண்மை. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்தில் அதற்குள்ளாக கண்ணியில் அகப்பட்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மணவாளனாகிய அவர் உங்களுடைய அவமானத்தை எடுத்து அதை மறதிக்கடலில் போட்டு திருவசனமாகிய தண்ணீர் முழுக்குதலினாலும் ஜீவ ரத்தத்தினாலும் சுத்திகரித்தார். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. நீங்கள் உங்களுடைய முதல் புருஷனாகிய உலகத்துக்கு விவாகம் பண்ணப்பட்டிருந்தீர்கள். உங்களை முன்குறித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மணவாளன் தண்ணீர் கழுவுதலினால் உங்களை கழுவியிருக்கிறார் சபையினாலா? அது சரியாக துணிக்கவில்லையே, அது துணிக்கிறதா? நீங்கள் அதை சபை கோட்பாட்டு சாஸ்திர புத்தகத்தில் ஒரு கால் காணலாம், ஆனால் தேவனுடைய வேதாகமத்தில் அல்ல. திருவசனமாகிய தண்ணீர் முடுக்கதினாலேயே வார்த்தையிலே பார்த்தீர்களா? நீங்கள் துவக்கத்திலேயே அதை ஒருபோதும் செய்யாதவர்களை போன்று முழுமையாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களா என்று கொண்டிருக்கிறீர்கள். இதுவே இப்போது சபைக்கு என்னுடைய செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் ஒலிபரப்பை முடித்து விடுவோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் நின்று கொண்டிருப்பீர்களேயானால், தேவனுடைய வார்த்தையோடு நின்று கொண்டிருப்பீர்களேயானால், ஒவ்வொரு ஆமென் என்பதோடும் ஒவ்வொரு சிறு எழுத்தோடும் ஒரு எழுத்தின் உறுப்போடும் நின்று கொண்டிருப்பீர்களேயானால் இருக்கும். நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பதர்களை விட்டு வெளியே வாருங்கள் என்று நான் உங்களிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து வெளியே வந்து கோதுமைக்குள்ளாக செல்லுங்கள், அங்கே சூரிய வெளிச்சத்தில் முதிர்ச்சி அடையலாம். இணைப்பின் வருகையை நான் கேட்கிறேன். நீங்கள் முதலில் அதை செய்யவே இல்லை என்பது போல முழுமையாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா! நன்றி செலுத்தலை குறித்து பேசுகிறோம். நான் உண்மையாகவே நலமாக உணர்கிறேன். எனக்கு தெரிந்த எல்லாவற்றை காட்டிலும் இதற்கு நான் அதிக நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனின் பாவமற்ற தூய்மையான கற்புள்ள மனவாட்டியாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறான். அவன் முதலில் பாவமே செய்யாதது போல் நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாயிற்றே. நீங்கள் எப்படி அவ்வாறு இருக்க முடியும்? நாளை காலையில் மறிக்க வேண்டியவராக இருந்த போது ஒரு மனிதன் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். எனவே நான் அந்த பாவத்திற்காக மறிக்க முடியாது. யாரோ ஒருவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். இயேசுவானவர் வார்த்தையானவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். நான் வார்த்தையாகி அவரை போல் ஆவதற்கு அவர் என்னை போன்ற ஒரு பாவியானார். ஆமென். நான் சபைக்கல்ல, அது உண்மையாய் பற்றிக் கொள்வேனாக. வார்த்தையாயிற்றே. ஆமேன். ஓ, இப்பொழுது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உரிய அந்த ஆவிக்குரிய இணைப்பு மாம்சம் வார்த்தையாய் கொண்டும் வார்த்தை மாம்சமாய் கொண்டும் இருக்கும் போது அது வெளிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்படுகிறது. இந்நாளில் என்ன சம்பவிக்கும் என்று வேதம் உரைத்ததோ சரியாக அதுவே நாளுக்கு நாள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? அது வனாந்தரத்திலும் கூட மிகவும் வேகமாக அங்கே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. சம்பவிக்கிற காரியங்களை என்னால் கூட சரியாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. நாம் அவருடைய சபையோடு இணைந்திருக்கும்படி இயேசுவின் வருகையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அங்கு வார்த்தை வார்த்தையாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியின் அழைப்பு இருதயங்களை ஆராய்ந்து பார்த்தல். நீங்கள் முழுமையாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முதற்கண் பாவமே செய்யவில்லை. தேவனும் கூட அதை அறிந்திருக்கவில்லை. அது மறதியின் கடலில் உள்ளது. நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை. குற்றம் சாட்டுபவனால் நீங்கள் அதை குறித்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தீர்கள். ஆனால் உண்மையாகவே நீங்கள் துவக்கத்திலிருந்தே தேவனுடைய குமாரனும் குமாரத்தையுமாக முன்குறிக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் அங்கே கழுவப்பட்டே நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பழைய விவகாரத்து புத்தகம் நிர்மூலமாக்கப்பட்டு அது மறித்து போய் தேவனுடைய சிந்தையிலிருந்தும் கூட முற்றிலுமாய் அகன்று விட்டது. நீங்கள் கற்புள்ள கிறிஸ்துவின் மனவாட்டியாய் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டீர்கள். விலையேறப்பட்ட கற்புள்ள அவருடைய சொந்த ரத்தத்தின் வார்த்தையினால் அவர் கழுவின கலப்படமற்ற மனவாட்டி வார்த்தையாய் ஒரு தூய்மையான பாவமற்ற தேவகுமாரனாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் துவக்கத்திற்கு முன்பாக பிதாவின் வடியில் முன்குறிக்கப்பட்டிருந்த உங்களை அவர் இருந்த விதமாகவே ஏற்றுக்கொள்ள மாம்சமாகி வெளிப்பட்டார். அவர் அன்பு என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய மகத்தான தன்மையாயிருந்தார். நீங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அங்குதான் உங்களுடைய ஸ்தானம் இருக்கிறது. தேவன் சபையில் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் வைத்துள்ளார். அவர் அதை தம்முடைய சொந்த முன்குறித்தலின் வல்லமையினால் செய்தார். நீங்கள் துவக்கத்திலே அவ்வாறு இருந்தீர்கள். உங்களுடைய முதல் விவாகம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அது அவ்வாறு இருந்தது. நீங்கள் அதை முதற்கண் ஒருபோதும் செய்ததே இல்லை. ஏனென்றால் அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்டு. அது தேவன் தாமே இறங்கி வந்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் உங்களுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு தண்ணீரினால் உங்களை கழுவினார். திருவசனமாகிய தண்ணீரினால் உங்களை கழுவினார். வார்த்தை ஸ்தாபனத்தினால் அல்லவே வார்த்தையே உங்களை கழுவினது. ஆனால் நீங்கள் திருவசனமாகிய தண்ணீரினால் நிற்காமல் போனால் நீங்கள் எப்படி கழுவப்பட போகிறீர்கள்? அப்படியானால் நீங்கள் ஏவாள் கரையுள்ளவளாய் இருந்தது போலவே இன்னமும் இருக்கிறீர்கள். ஓ அருமையான வரிக்கும் ஆட்டுக்குட்டியே, கிரயத்திற்கு கொல்லப்பட்ட தேவனுடைய சபை முழுவதுமே ரட்சிக்கப்பட்டு இனி பாவமே இல்லாமல் போக மட்டும் உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் அதனுடைய வல்லமையை ஒருபோதும் இழந்து போகாதே. பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது அவிசுவாசமாய் உள்ளது. எதில் அவிசுவாசம்? வார்த்தையில். வார்த்தையாயிருக்கிற தேவனில் அவிசுவாசம். தூய்மையான கலப்படமற்றது. ஓஹோ அல்லேலூயா! விரைவில் ஆகாயத்தில் செல்வோம். ஆமேன். ஆயத்தமாய் நிற்கிறோம். சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வஸ்திரங்கள் திருவசனமாகிய ரத்தம் கசியும் தண்ணீரினால் கழுவப்பட்டதே. வார்த்தை ரத்தமாக மாறினது. வார்த்தை உங்களுக்காக கசிந்தது. நீங்கள் ரத்தம் கசிந்த வார்த்தையினால் கழுவப்படுகின்றீர்கள். வார்த்தை ரத்தம் கசிகிறதே, தேவனுடைய ஜீவன் வார்த்தைகள் உள்ளது. நீங்கள் விபச்சார அழுக்கிலிருந்து கழுவப்படும்படியாகவும் சுத்திகரிக்கப்படும்படியாகவும் திருவசனமாகிய தண்ணீரின் கழுவுதலினால் பரிசுத்தமாக்கப்படவும் உங்களுடைய சிந்தையையும் இருதயமும் தேவன் பேரிலும் அவருடைய வார்த்தையின் பேரிலும் நிலைத்திருக்கும்படி செய்யவே வார்த்தையானது உங்களுக்காக ரத்தம் கசியப்பட்டது. இப்பொழுது அது உண்மை என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? தேவன் இறங்கி வந்து அதை ரூபகாரப்படுத்தி நிரூபிக்கிறார். நீங்களோ நல்லது, நான் அந்த விதமாக அதை விசுவாசிக்கவில்லை என்று கூறலாம். அவர்களதை இயேசு கூறின விதமாகவே விசுவாசிக்கவில்லை, ஆனாலும் தேவனதை நிரூபித்தார். அவர்களதை நோவா கூறின விதமாக விசுவாசிக்கவில்லை, அவர்களதை மோசே கூறின விதமாக விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அதற்கு பதிலாக நாம் யாவரும் ஒரே விதமாக இருக்கிறோம், ஆகையால் நாம் அப்படியே ஒன்று சேர்ந்து கொள்வோமாக என்ற பிள்ளையாமனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருந்து கொண்டிருந்தனர். வேதமோ அவிசுவாசத்திலிருந்து உங்களை வேறுபிரித்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்துள்ளது. அல்லேலூயா. இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் அதற்கு மாத்திரம் இருக்கவில்லை, ஆனால் நீங்கள் ஆகாயத்தில் கலியாணத்திற்கு செல்லப் போகிறீர்கள். நீங்கள் முன்குறிக்கப்பட்ட நமக்கு தகுதி இல்லாமல் பெற்ற கிருபையின் விவாக மோதிரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய சொந்த தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு விவாக மோதிரமாகும். தேவன் தாமே அது செய்தார். அவர் உங்களை உலக தோற்றத்திற்கு முன்பே அறிந்திருந்தார். ஆகையால் அவர் உங்கள் மேல் அங்கே விவாக மோதிரத்தை தரிப்பித்து உங்களுடைய பெயரை ஒரு புத்தகத்தில் எழுதினார். என்ன ஒரு நன்றி செலுத்துதல்! அல்லேலூயா, நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது முடிக்கையில் நாரதி கூறுவேனாக, நாம் யாவரும் அந்த நவீன சபையையும் பெந்தேகோஸ்தே சபையையும் அதனுடைய தற்பொழுது நிலையையும் எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்று சேர்ந்திருப்பதையும் அறிவோம். அவைகள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் நான் அவைகள் எல்லாவற்றையுமே ஒரு கட்டாக கட்ட உள்ளேன். நினைவிருக்கட்டும், அவர் முதலில் இந்த களைகளை கட்டி அவைகளை சுட்டரிக்கப் போகிறார். அவர் முதலில் எல்லா கோதுமை தண்டுகளையும் எடுத்து அவற்றை முழுமையாக சுட்டரிப்பார். அதன் பின்னர் அவர் வந்து தன்னுடைய எல்லா கோதுமை வணிகளையும் சேர்த்து அவைகளை வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். அவர்கள் யாவரும் ஒரு கட்டில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மெத்தோடிஸ்ட் கட்டு, பேப்டிஸ்ட், பெந்தேகோஸ்துக்கள் எல்லோருமே உலக ஆலோசனை சங்கத்திற்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான், அவர்கள் யாவரும் சுட்டரிக்கப்படுவார்கள். புரிகின்றதா? நாம் யாவரும் அந்த நவீன சபையையும் அது உள்ள அதனுடைய தற்பொழுதைய நிலைமையையும் அதனுடைய தற்பொழுதைய நிலையையும் இந்த நாளுக்காக தேவன் சபைக்கு அளித்த மகத்தான கட்டளையை நிறைவேற்றும்படியான எந்த நிபந்தனையிலும் இல்லை என்பதையும் அறிவோம். எத்தனை பெந்தேகோஸ்துக்கள் அதற்கு ஆமே என்று கூற முடியும்? சரி, புரிகின்றதா? நாம் ஒருத்துவம், இருத்துவம், திரித்துவம், இது அது மற்றது என சண்டை செய்து சண்டை போடுகிறோம். ஒன்று இதுவாயிருக்கிறது, ஒன்று அதுவாயிருக்கிறது, மற்றதாயிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையை சந்திக்க பரிசோதனைக்கு நிற்க பயப்படுகின்றனர். பார்த்தீர்களா? அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்து அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்கள், என்னால் அதற்கு உதவி செய்ய முடியாது, என்னால் அதை நம்ப முடியாது, அவன் என்ன செய்கிறான் என்று நான் கவலைப்படுகிறதில்லை என்று கூறுகிறார்கள். பார்த்தீர்களா? புரிகின்றதா? புரிகின்றதா? உங்களுடைய தகப்பனும் தாயும் யாராய் இருக்கிறார்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. நீங்கள் என்றோ ஒரு நாள் ஒரு மாகாண போதகராக ஒரு காலாகலாம், நீங்கள் இதுவாக அதுவாக அல்லது மற்றதாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக இருப்பதே மேலானதாகும். இப்பொழுது சபையானது, பெந்தேகோஸ்தே சபையானது எக்காரணத்தைக் கொண்டும் அதனுடைய தற்பொழுதைய நிலையில் கடைசி கால செய்தியை கொண்டு செல்ல முடியாது என்பதை நாம் அறிவோம். அதனால் முடியுமா? ஏன்? அதனால் வேதாகமத்தில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு வார்த்தைகளோடும் கூட இணங்க முடியவில்லை. நீங்கள் எப்படி அதை செய்யப் போகிறீர்கள்? அதனால் அதை செய்ய முடியாது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், ஸ்தாபனம் போய்விட்டது. அது உண்மை. அது அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாயிருக்க வேண்டியதா இருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது அறிந்துள்ளோம், முழு ஸ்தாபனங்களும், பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமும், மற்ற எல்லோருமே மறித்து போயிருக்கின்றனர் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். எனவே அது மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனின் செய்தியாக உள்ளது. உங்களுடைய முதல் புருஷன் மறித்து விட்டான், அவன் மறித்து போய்விட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் அதை மறிக்க விட்டார், அது முற்று பெற்று விட்டது. அதனுடைய விஞ்ஞான பூர்வமான யாவும், அறிவாற்றலும், கல்வியும், வேதாகம பள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்ற அதனுடைய விஞ்ஞான பூர்வமான முறைகளும் மற்ற காரியங்களும் அழிந்து போயிருக்கின்றன. அது என்ன செய்துள்ளது? பிரிக்கப்பட்டு விட்டது. ஒருத்துவம் இங்கே, திருத்துவம் இங்கே, இருத்துவம் இங்கே, இங்கே மேலே, இங்கே கீழே என அப்பேற்பட்ட ஒரு குழப்பம். ஆயினும் தங்களை பெந்தேகோஸ்துக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஏன்? நான் அந்த ஒரு நாள் ஒரு வாலிபனிடத்தில் சென்றிருந்தேன். அவர் இப்பொழுது இதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு பெண், ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவள். அவளை கூறினாள், அவர்கள் பிரிந்திருந்தனர். அப்பொழுது நான் காரியம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவள், நாங்கள் ஒரு வித்தியாசமான விசுவாசம் கொண்டவர்கள் என்றாள். அதற்கு நான், ஓ, நான் வருந்துகிறேன், நீங்கள் கத்தோலிக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள் இல்லை என்றாள். அப்பொழுது அவள் சேர்ந்துள்ள ஸ்தாபன சபையை என்னிடம் கூறினாள். அது ஒரு பெந்தேகோஸ்தே சபை. நான் அவனிடம், நீங்கள் அதை சேர்ந்தவர்கள் என்று கேட்டேன். அவனும் கூட பெந்தேகோஸ்தேக்காரன், ஆனால் மற்றொரு ஸ்தாபனம். ஓ, ரோமன் கத்தோலிக்க சபை பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது என்று உங்களுக்கு தெரியுமா? அது உண்மை என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது தற்போதைய நிலையை அடைய அதற்கு 2000 ஆண்டுகளானது. ஆயினும் அவர்கள் வேதத்திலிருந்து எதையுமே எடுத்துக் கூறுகிறதில்லை, ஒன்றையுமே எடுத்துக் கூறுகிறதில்லை. ஏன்? பெந்தேகோஸ்தேக்காரர்களும் தற்பொழுதுள்ள நிலைமையிலேயே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தால் இன்னும் 20 ஆண்டுகளில் தற்போதைய நிலையை காட்டிலும் மோசமான நிலையை அடைவர். ஏன் நிச்சயமாகவே பார்த்தீர்களா அது என்னவா இருக்கிறது? அது என்ன? அவர்களுடைய தகப்பனும் தாயும் யார் என்பதை பாருங்கள். அவர்களுடைய ஸ்திரீகள் தங்களுடைய முடியை வெட்டிக்கொள்ள அனுமதிக்கிறார்கள். அவர்கள் செய்ய விரும்புகிற எந்த காரியத்தையும் அவர்கள் செய்ய முடியும். அவர்கள் சபையை சேர்ந்திருக்கும் வரை அவர்களுடைய தேவையெல்லாம் அங்கத்தினராய் இருப்பதே ஆகும். ஓ, தேவனுடைய ஆக்கினை குவிகிறதில் வியப்பொன்றுமில்லையே, வியப்பே இல்லையே. தேவனதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்கிறார். நீங்களே உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அதை நோக்கி பார்க்க தவறுகிறீர்கள். ஆம், நீங்கள் உண்மையான தேவனுடைய வார்த்தையையும் ஏழு முத்திரைகள் ரூபகாரப்படுத்தப்பட்டு வண்ணமாய் உண்மையான நிரூபிக்கப்பட்டதை காணும் போது நீங்கள் உங்களுடைய இரக்கத்தின் உள்ளங்களை அடைத்துக் கொள்கிறீர்கள். அது வானங்களிலும் தேசம் முழுவதிலும் மற்றும் எல்லா இடங்களிலும் அவர் செய்வதாக வாக்குப்பண்ணின மகத்தான அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் சாட்சி பகரும்போது நீங்கள் மனசாட்சியை மூடிக்கொண்டு எனக்கு தெரியாது, என்னால் அதற்கு உதவி செய்ய முடியாது என்கிறீர்கள். பார்த்தீர்களா? ஓ, என்னை அது மறித்துவிட்டது. அதை குறித்து அறியாதிருக்கிறீர்கள். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நீங்கள் மறித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஓ, என்ன அந்த நிலைமையில் உள்ள சபையானது இந்த கடைசி நாளில் இதை அடைய முடியாது என்பதை நாம் யாவரும் அறிவோம். அது எப்படி மல்கியா நான்கை நிறைவேற்ற முடியும்? அது அதனை எப்படி செய்யக்கூடும்? அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்பிக்கை கொள்வதும் கூட இல்லை. அது எப்படி லூக்கா 17:30 நிறைவேற்றக்கூடும்? இந்த கடைசி நாட்களில் வாக்களிக்கப்பட்டுள்ள மற்ற எல்லா வேதவாக்கியங்களையும் எப்படி அது நிறைவேற்ற முடியும்? அதனால் அதை நிறைவேற்றவே முடியாது. ஏனென்றால் அது அதனை மறுதளிக்கிறது. லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அந்நாளில் சோதோமில் லோத்து இருந்தபோது உண்டாயிருந்த அந்த நிலைமையை நோக்கி பாருங்கள். சபையின் நிலையை நோக்கி பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுக்கு என்ன சம்பவித்தது என்பதை நோக்கி பாருங்கள். லோத்திற்கும் சோதோமில் இருந்தவர்களுக்கும் என்ன சம்பவித்தது என்பதை நோக்கி பாருங்கள். ஸ்தாபனங்களுக்கு மத்தியில் இருக்கிற பில்லி கிரகாமையும் ஓரல் ராபர்ட்டையும் நோக்கி பாருங்கள். வெளியே இடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சபையை பாருங்கள். மாம்சத்தில் தோன்றிய தேவனாக இயேசு தாமே அங்கு நின்று என்ன விதமான அடையாளத்தை அளித்தார் என்பதை நோக்கி பாருங்கள். நீங்களோ அது தூதனாய் இருந்தது எனலாம், அது தேவனாய் இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. தேவனாகிய கத்தர் எலோஹிம் அங்கே மாம்ச சரீரத்தில் நின்று இந்த கடைசி நாட்களில் தம்முடைய சபையை அதிகமாய் அபிஷேகிப்பார் என்பதை அவர் காண்பித்தார். அது தேவன் மறுபடியும் மானுட சரீரத்தில் கிரியை நடப்பிப்பதாகும். சோதோமி நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதே விதமான ஒரு காரியம் அவர்கள் அதை அங்கே சரியாக வேதவாக்கியங்களில் காண்கின்றனர். வாசித்து பாருங்கள், வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. இதை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஆகையால் அவர்கள் மறித்து போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். தேவனதை அதனுடைய சொந்த சுயநல விஞ்ஞானபூர்வமான கல்வி திட்டத்தில் மறிக்க அனுமதித்தார். முன்பெல்லாம் பெந்தேகோஸ்தக்காரர் எல்லோருமே, அதாவது வயோதிக சகோதரன் லோயாட் இன்னும் மற்றவர்களும் இருந்தபோது தங்களுடைய பிள்ளையை வேதாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் பேசியிருந்தால் அப்பொழுது அவர்கள் உங்களை சபையை விட்டே வெளியே துரத்தி விடுவார்கள். ஆனாலோ இப்பொழுது இது மகத்தான காரியமாயிருக்கிறது. என் மகன் வேதாக பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய மரணக்குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறான். ஆகையால் இப்பொழுது அவர்களால் இன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அறியாமையை ஆதரிக்க முயற்சித்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அதை ஆதரிக்கவில்லை. நான் உங்களுக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த அறிவாற்றல் உள்ள காலத்தில் உள்ள வித்தியாசத்தையும் சபையானது விஞ்ஞானத்தினாலும் மற்ற இந்த எல்லா காரியத்தினாலும் மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அழைக்கப்படுகிறதுனாலும் மற்ற எல்லாவற்றினாலும் கர்ப்பந்தரிக்கப்பட்டுள்ளது என்பதையே கூறிக்கொண்டிருக்கிறேன். உங்களால் தேவனை கற்பனையாக உருவகப்படுத்த முடியாது. அந்த ஆசாரியர்களோ தேவனை குறித்து மிகவும் பரிபூர்ணமான கருத்தினை கொண்டிருந்தனர். மேசியா எப்படி வரப்போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் கொண்டிருந்த கருத்திலிருந்து மிகவும் வித்தியாசப்பட்ட விதத்திலேயே அவர் வந்தார். அது விஞ்ஞான பூர்வமானதாக இருக்கவில்லை. எப்படி இந்த மனிதன் ஒரு முறை தவறி பிறந்த பிள்ளையா இருக்க முடியும்? அவர் எங்கே பள்ளிக்கு சென்றார்? அவருக்கு எங்கிருந்து கல்வி அறிவு உண்டானது? அவர் எங்கிருந்து இதை கற்றார்? ஏன் நீர் எங்களுக்கு போதிக்க முயற்சிக்கிறீரா? நீர் வேசித்தனத்தில் பிறந்திருக்கிறீர். புரிகின்றதா? ஓ, நன்மைக்காகவே கேட்கிறோம். அதே காரியம் மீண்டும் சம்பவிப்பதை பார்த்தீர்களா? அது மீண்டும் சம்பவிக்கிறதை பார்க்கிறீர்களா? அவர்களுடைய எல்லா மத சம்பந்தமான விஞ்ஞானமும் அவர்களுடைய வேதாகம பள்ளி கூறியுள்ளதன்படியான விஞ்ஞான மார்க்கத்தின் படியையும் அந்த விதமாகவே அவர்கள் அதை செய்ய விரும்புகின்றனர். அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது சரியல்ல. தேவன் அவர்களை ஒவ்வொரு முறையும் அப்படியே முட்டாள்களாக்குகிறார். அது எப்பொழுதுமே வித்தியாசமாக வருகிறது. அது நோவாவின் காலத்தில் நடந்தது, மோசேயின் காலத்தில் நடந்தது, அது கிறிஸ்துவின் காலத்தில் நடந்தது, யோவானுடைய காலத்தில் நடந்தது, சீஷருடைய காலத்தில் நடந்தது, வெஸ்டனுடைய காலத்தில் நடந்தது, லூத்தருடைய காலத்தில் நடந்தது, பெந்தேகோஸ்தேயரின் காலத்தில் நடந்தது. ஆகையால் அது மீண்டும் நடந்துள்ளது. அது தன்னுடைய மாதிரியை மாற்றுகிறதில்லை. எப்பொழுதுமே அதே காரியமாகவே வருகிறது. ஆறு காலங்களினூடாக சீர்திருத்தக்காரர்கள் மாத்திரமே தோன்றினர். அதாவது ஏழாம் சபை காலம் தோன்றும் வரையில் வெளிப்படுத்த விசேஷம் 10 அது இந்த வேளையில் மாறும் என்று உரைத்துள்ளது. அது மாறினது. இப்பொழுது நான் முடிக்கையில் இதை கூறுகிறேன். முடிவரும் இந்த மகத்தான கட்டளையை அவர்களால் எப்படி நிறைவேற்ற முடியும்? அவர்கள் மறித்து போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். தேவனதை அதை குறித்த எல்லாவற்றையும் இந்த விஞ்ஞான பூர்வமான காலத்தில் மறிக்க அனுமதித்தார். என்னத்திற்காக செய்தார்? அப்பொழுதே அவரால் ஸ்தாபனமற்ற மனவாட்டிக்கு ஏழு முத்திரைகளின் ரகசியத்தை திறக்க முடிந்தது. ஒரு ஸ்தாபனம் சர்பத்தின் வித்து மற்றும் அந்த மற்ற எல்லா காரியங்களிலும் முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கும் பொழுது எப்படி அதனால் அந்த ஏழு முத்திரைகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? முழுவதுமே ஏழு முழு ரகசியங்களுமே அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளதற்கு முரணாயிருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் அந்த பழைய கருத்தை அவர்களுடைய வேதாகம பள்ளியிலிருந்தே எடுத்துக் கொண்டனர். தேவனுடைய ஏழு முத்திரைகளும் அவை இங்கே மலையின் மீது திறக்கப்பட்ட போது அது சத்தியமாக இல்லை என்றால் தேவன் இப்பொழுதே என்னை இந்த பிரசங்கத்தில் மறிக்கும்படி செய்து விடுவார். இது சம்பவிப்பதற்கு ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு முன்பே நான் உங்களிடம் முன்னுரைத்தேன். அவர் என்னை அரிசோனாவிற்கு போய் என்றும் அங்கே வராந்தரத்தில் என்ன சம்பவிக்கும் என்றும் கூறினார். ஏழு தூதர்கள் இறங்கி வந்தபோது அங்கே நின்று கொண்டிருந்த அந்த மனிதர்கள் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகைகளும் கூட லைஃப் என்ற பத்திரிகையும் அதை குறித்த கட்டுரையை வெளியிட்டது. அது அங்கே வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் காணப்படுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு அதை குறித்து கூட ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற கலிபோர்னியா அழிவை குறித்தும் இந்த மற்ற எல்லா காரியங்களை குறித்தும் கூட ஒவ்வொரு காரியமும் உரைக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தனை நாட்கள் இருக்கும் என்றும் இந்த பெரிய பூமி எதிர்ச்சி அலாஸ்காவில் எப்படி உண்டாகும் என்றும் அது காலத்தின் அடையாளத்தின் துவக்கம் என்றும் என்ன சம்பவிக்கும் என்றும் எப்படியாய் நான் அவர்களிடம் கூறினேன். அது சரியாக வார்த்தைக்கு வார்த்தை என்ன கூறப்பட்டதோ அது ஒருமுறை கூட ஒருபோதும் தவறி போனதே இல்லை. நீங்களும் அது தவறி போனதை ஒருபோதும் கண்டதே இல்லை. அது தவறி போக முடியாது, ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அது ஒருபோதும் தவறி போக முடியாது. அது உண்மை. தேவன் அந்த ஏழு முத்திரைகளை திறக்க வேண்டியதாக இருந்தது ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல. நான் எப்பொழுதுமே அதற்கு விரோதமாக இருந்து வருகிறேன். ஆனால் அவர் ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு மனவாட்டியை எடுக்கலாம், ஒரு ஸ்தாபன மனவாட்டியை அல்ல. அவரால் அதை செய்ய முடியாது. அது அவருடைய சொந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. அவர் அங்கே அதில் அந்த ஏழு ரகசியங்களை திறந்தார். அது தேவ குமாரர்களுக்கு கடைசி நாட்களில் வெளிப்படும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பே மறைக்கப்பட்டிருந்த அந்த காரியங்கள் வெளிப்படுகிறது என்பதையே அது காண்பிக்கிறது. அவைகளே அதை ஜனங்களுக்கு கொண்டு வந்தது. அவர்கள் அதை அங்கே காண்கிறார்கள். இப்பொழுது இது இந்த ஸ்தாபனமற்ற மனவாட்டியாகி உங்களுக்கு என்ன, அங்கே உங்களுடைய இரண்டு புத்தகங்கள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகமாகும். உங்களுடைய பெயர் அங்கே இருக்க முன்குறிக்கப்பட்டுள்ளது. அது போய்விட முடியாது, ஏனென்றால் உங்களால் அதை ஒருபோதும் எடுத்து போட முடியாது. பாருங்கள், ஏனென்றால் அது அங்கிருக்க வேண்டும் என்று முன் நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்கமான ஜீவ புஸ்தகத்திலிருந்து எந்த நேரத்திலும் எடுத்து போடலாம். பாத்தீங்களா, நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அது எப்படியும் எடுக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் நியாய தீர்ப்பில் நிற்கப் போகிறீர்கள். மனவாட்டியோ நியாய தீர்ப்பில் கூட நிற்பதில்லை, அவள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்கிறாள். நான் முடிக்கையில் இதை கூறுகிறேன். நேரமாக கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது 9:30 ஒரு சில நிமிடங்களே உள்ளன. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இங்கிருந்து 9:30 வெளியே செல்லப் போகிறோம். இப்பொழுது அப்படியே உண்மையாய் பயபக்தியோடு செவி கொடுங்கள். ஒரு சமயம் இப்பொழுது இதை கூறுகிறேன், இது தேசம் முழுவதிலும் செல்கிறது. இப்பொழுது நியூயார்க்கில் 11:25 ஆகிவிட்டன. பிலடெல்பியாவிலும் சுற்றுப்புறத்திலும் இன்னும் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள சபைகளில் அருமையான பரிசுத்தவான்கள் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மெக்சிகோவை சுற்றிலும் உள்ள இடங்களிலும் கனடாவை சுற்றிலும் உள்ள இடங்களிலும் உள்ளவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வட அமெரிக்கா கண்டத்தில் ஏறக்குறைய 200 மைல் தூரத்தில் உள்ள ஜனங்களும் இதை இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சபையே, நீ இந்த பழைய புருஷன்களுக்கு மறித்திருக்கிறாய் என்றும் நீ வார்த்தைகிறால் ஒரு ஆவிக்குரிய இணைப்பில் ஒரு இணைப்பில் இருக்கிற உங்களுக்கு இதுவே என்னுடைய செய்தியாயிருக்கிறது. நீங்கள் புதியதாய் பிறந்திருக்கிறீர்கள். அவனை தோண்டி எடுக்க முயற்சிக்க வேண்டாம், அவன் மறித்து விட்டான். நீங்கள் ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாயிருந்தால் உனக்காக முன்குடிக்கப்பட்டிருந்த அந்த சிறிய ஜீவாணு அது வார்த்தையின் மேல் வருகின்ற வார்த்தையின் மேல் வந்து கிறிஸ்துவின் முழுமையான வளர்ச்சிக்குள்ளாக வருகிறது. அது உண்மை. எனவே அவரால் தம்முடைய மனவாட்டியை பெற்றுக்கொள்ள வர முடியும். இப்பொழுது நாம் அப்படியே ஒரு காரியத்திற்காகவே ஆயத்தமாயிருக்கிறோம். அது கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. அதோ உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் உள்ளது. ஜீவ புத்தகம் என்பது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஏனென்றால் வார்த்தை தேவனாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிற ஒரே காரியம் தேவனாயிருக்கிறது. ஆகையால் வேதாகமும் வார்த்தையாவதற்கு முன்பே வேதத்தில் உங்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருந்தது. அதை செய்ய நீங்கள் இங்கே இருப்பீர்களே, ஆனால் அது அந்த வார்த்தையை ரூபகாரப்படுத்தாதா? சபையானது அதை ரூபகாரப்படுத்தாதா? மல்கியா 4 இன்னும் இந்த மற்ற காரியங்கள் பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தி அதுதான் இது என்று காண்பிக்காதா? இயேசுவானவர் வந்தபோது அவர் நான் செய்வேன் என்று வாக்குத்தம் பண்ணப்பட்ட கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். அவர் அங்கிருந்த குழுக்களில் எதில் சேர்ந்து கொண்டார்? அவர் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய கிரியைகளையே நீங்கள் செய்கிறீர்கள் என்றார். புரிகின்றதா? பார்த்தீர்களா? சபையை, நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இதுவே உங்களுக்கு என்னுடைய நன்றி செலுத்தும் செய்தியாயிருக்கிறது. இப்பொழுது முடிப்பதற்கு முன்பு ஒரு சமயம் நான் பனிக்கட்டி ஆறு உள்ள தேசிய பூங்காவில் இருந்தேன். அப்பொழுது அன்றிரவு தீயுடன் கூடிய பனிக்கட்டி ஆறு விடப்போவதாக இருந்ததை அவர்கள் நாள் முழுவதும் அறிவித்துக் கொண்டிருந்ததை நாங்கள் கேட்டோம். ஆகையால் ஜனங்கள் நாள் முழுவதும் அந்த காரியத்தை ஆயத்தம் செய்ய மிகவும் மும்முரமாக பணிபுரிந்தனர். ஏனென்றால் அவர்கள் அந்த இரவு அந்த தீயை கொட்டப்போவதாக இருந்தனர். அவர்கள் ஒரு பெரிய பனிக்கட்டி ஆற்றறிவு தண்ணீரை போல ஒரு நெருப்புண்டாக்கும் திரவத்தை கொட்டினர். ஆனால் அந்த பனிக்கட்டி ஆற்றிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வரும்போது அது ஏறக்குறைய ஒரு வானவில்லை போல் காணப்படும். நானும் மனைவியும் பிள்ளைகளும் அந்த நாள் முழுவதும் அந்த பூங்காவை சுற்றி பார்த்து நடந்து கொண்டிருந்தோம். நாங்கள் அந்த நெருப்பு கண்காட்சியை காணும்படி தரித்திருக்க விரும்பினோம். ஆகையால் நாங்கள் அதை காண்போம் என்றும் நாங்கள் அதனை பார்த்த சாட்சிகளாக இருப்போம் என்றும் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதை எப்போதும் கோடை காலத்தில் காண்பிப்பார்கள் என்று இவர்கள் கூறினர். நான், நல்லது, நாங்கள் அதை காண முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை இன்றளவு காட்டுவதாக வாக்கு கொடுத்துள்ளோம், நாங்கள் அதை வாக்களித்துள்ளோம் என்றனர். மேலும் அவர்கள் அதை இப்பொழுது அங்கே மேலே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார்கள். அதன் பிறகு யாவும் அந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தன. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காக எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய நாமத்துக்கென்று ஒரு சபையானது வெளியே எடுக்கப்பட்டு உலகத்தின் மத்தியிலிருந்து, இந்த ஸ்தாபனங்களிலிருந்து, முழு உலகத்திலும் இருந்து, அசுத்தத்திலும் இருந்து, உலக காரியங்களிலும் இருந்து தம்முடைய மனவாட்டியை எடுத்துக் கொள்கிறார். எல்லாருக்குமே அந்த நிகழ்ச்சி ஆயத்தமாக்கப்பட்டது. எல்லோருமே வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள், இப்பொழுது தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள், அங்கே மலையுச்சியின் மேல் கவனித்துக் கொண்டே இருங்கள் என்றனர். அந்த விதமாகத்தான் அது எப்பொழுதும் வருகிறது. அந்த விதமாகத்தான் அது இந்த முறையும் வருகிறது. அந்த விதமாகத்தான் அது எப்பொழுதும் வரும். ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாய் அல்ல. தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை உபயோகித்ததே இல்லை, ஒருபோதும் இல்லை. சீர்திருத்தக்காரர் புறப்பட்டு செல்கிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறார். அதன் பின்னர் அவர் மரிக்கிற பொழுது அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குகிறார்கள். அதைத்தான் பெந்தேகோஸ்துக்களும் எல்லோரும் செய்தனர். புதிய பிரச்சனைகளும் ஒவ்வொரு காரியமும் அந்த விதமாகத்தான் உள்ளது. அந்த விதமாகத்தான் அந்த காரியம் உண்டாகிறது. ஒரு புதிய வார்த்தை சேர்க்கப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் அதிலிருந்து ஒரு சபையை உண்டாக்கி, ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கி தங்களை பிரித்துக் கொள்கிறார்கள். அது அந்த விதமாக இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது உங்களால் இயற்கையை வெல்ல முடியாது, உங்களால் வெல்லவே முடியாது. இயற்கை எல்லா நேரத்திலும் ஒரே விதமாகவே இயங்குகிறது. தண்டு, இலை, பட்டுக்குஞ்சம் போன்றவை, பதர், அதன் பின்னர் கோதுமை மணி. இப்பொழுது கவனியுங்கள், யாவுமே ஆயத்தமாயிருந்தன. ஒவ்வொரு காரியமும் தீமூட்டப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொருவரும் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். நான் என்னுடைய தலையை வெளியே நீட்டி என் கரத்தை என் மனைவியின் மீது போட்டுக் கொண்டிருந்தேன். நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். பிள்ளைகள் அங்கே நின்று கொண்டிருக்க நாங்கள் யாவரும் இந்த விதமாக மேலே பார்த்துக் கொண்டிருந்தோம். என்னே, அது ஏதோ ஒன்றாயிருந்தது. ஏனென்றால் நாங்கள் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். அது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஆமேன். வார்த்தை இதை வாக்களிக்கிறது. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களிடத்திற்கு திருப்புவான். இதோ கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். முன்மாறியும் பின்மாறியும் கடைசி நாட்களில் ஒன்றாக பெய்யும். இந்த வாக்கு திட்டங்கள் அனைத்தும் வேத வாக்கியங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் மேலே நோக்கியவாறே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தேசம் முழுவதிலும் உள்ள உண்மையான மனவாட்டியை கவனித்து மேலே நோக்கி பார்க்கிறோம். சபையே, இந்நாட்களில் ஒன்றில் அவர் வருவார். அவர் முதல் முறை வந்தது எவ்வளவு ரட்சிக்கமோ அதே விதமாகவே அவர் மீண்டும் வருவார். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுங்கள். பதறிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். குமாரனின் பிரசன்னத்திலேயே இருங்கள். தொடர்ந்து மேல் நோக்கி பாருங்கள். எதிர்நோக்குதலோடு இருங்கள். திடீரென்று நாங்கள் ஏதோ ஒன்றை மலையின் உச்சியிலிருந்து கேட்டோம். அப்பொழுது ஒரு சத்தம் ஒலிபெருக்கியின் மூலம் கீழே வந்து எல்லா காரியங்களும் ஆயத்தமாயிருக்கின்றன என்று உரைத்தது. அதன் பின்னர் இந்த மனிதன், எனக்கு பக்கத்தில் அங்கே நின்று கொண்டிருந்தவன், அக்கினி விழட்டும் என்றான். இதோ அது அந்த மலையிலிருந்து கீழே கொட்டினது. நெருப்புடன் கூடிய பனிக்கட்டி ஆறு அந்த அக்கினி ஜுவாலை தண்ணீரை நக்கிக் கொண்டே வந்து விழுந்தது. காண்பதற்குரிய ஒரு காட்சி. சகோதரனே, நாம் எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துவோமாக. ஏனென்றால் இந்நாட்களில் வந்தில் அக்கினியானது விழப்போகிறது. நாமோ மேலே செல்லப் போகிறோம். இப்பொழுது அக்கினி விழும் நேரத்திற்காக நாம் ஆயத்தமாவோமாக. நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நாம் யாவரும் அதை அறிந்துள்ளோம். நாம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் பிரித்துக் கொள்வதேயாகும். உலகத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள எந்த காரியத்திலிருந்தும் உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எந்த மனிதனும் தன்னுடைய கோட்பாட்டினால் உங்களை வஞ்சியாதிருப்பானாக. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் சரியாக தரித்திருங்கள். அந்த வார்த்தை அது இந்நாளுக்கான வார்த்தையா இருக்குமானால் அப்பொழுது தேவன் அதை ரூபகாரப்படுத்துவார். அவர் அதை ரூபகாரப்படுத்தவில்லை என்றால் அப்பொழுது அது இந்நாளுக்கான வார்த்தை அல்ல. பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த வார்த்தையானது இந்நாளில் கிரியை செய்யாது, இல்லையா? அது பெந்தேகோஸ்தே நாளுக்கானது. இதுவோ மனவாட்டியின் வீட்டிற்கு செல்லும் மனவாட்டுக்கானதாய் உள்ளது. நாம் வித்தியாசமான ஏதோ ஒன்றை பெற்றுள்ளோம். அந்த பெந்தேகோஸ்துக்கள் மீண்டும் அதற்கு பிரதிநிதியாயினர். நாமோ மனவாட்டியின் காலத்தில் இருக்கிறோம். நோவாவின் வார்த்தை மோசேயின் நாட்களில் கிரியையே செய்திருக்காது. மோசேயின் நியாயப்பிரமாணம் இங்கே பவுலின் நாட்களில் கிரியை செய்திருக்காது. அவன் அவர்களிடம், நீங்கள் அதற்கு மறித்து போய்விட்டீர்கள், நீங்கள் அதை உடலாக இருக்க முடியாது என்று கூற முயற்சித்தான். சபையே, இன்றிரவு தேசம் முழுவதிலும் உள்ள உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஸ்தாபனத்தில் இருந்தும், எல்லா அசுசியிலிருந்தும், மற்றும் உலகத்தின் காரியங்களில் இருந்தும், உங்களை பிடித்து வைத்திருக்கிற மனிதனால் உண்டாக்கப்பட்ட அந்த எல்லா கோட்பாட்டு காரியங்களில் இருந்தும், அதை போன்ற காரியங்கள் மற்றும் நியமங்களில் இருந்தும் உங்களை பிரித்துக் கொள்வீர்களையானால் நலமாயிருக்கும். நீங்களே உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். மேல் நோக்கி பாருங்கள். ஆயத்தமாயிருங்கள். இந்நாட்களில் ஒன்றில் அக்னியானது விழப்போகிறது. தேவன் அவரை அனுப்பப் போகிறார். அது காண்பதற்கு ஒரு காட்சியாயிருக்கும். அவர் வருகிற போது நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களா? அவர் வருகிற போது நீங்கள் அவரோடு மேலே செல்ல ஆயத்தமாக இருப்பீர்களா? இயற்கைக்கு மேம்பட்ட மனவாட்டியின் ரகசியமான ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல். அவள் அழிவுள்ள தன்மையிலிருந்து அழியாமைக்கு மாற்றப்படுவாள். அவள் ஒரு நொடிப்பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் மறுவப்படுவாள். கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அன்று நாள் ராணுவ தினத்தன்று நான் டூசானில் நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய சிறிய மகன் ராணுவ அணிவகுப்பை காண விரும்பினான். நான் படித்துக் கொண்டிருந்தேன். அவனை கொண்டு சென்று காண்பிக்க எனக்கு நேரம் இல்லாதிருந்தது. எனக்கு வியாதிஸ்தனமிருந்தும் மற்ற எல்லா காரியங்களை குறித்தும் அநேக தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணமாக இருந்தன. ஆகையால் அவன், அப்பா, அவர்கள் என்னை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்றான். தொடர்ந்து அவன், என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றான். அப்பொழுது நான், சரி என்றேன். சகோதரன் சிம்சன் அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய சிறிய மகனும் அங்கு செல்ல விரும்பினான். எனவே நான் அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு விரைந்து சென்றேன். அப்பொழுது நான் ஒரு மூலையில் நின்று கவனித்தேன். சற்று நேரம் கழித்து சிறிது தூரத்தில் இருந்து பம் பம் என்று முரசு கொட்டி முழக்கமிடும் சத்தம் வருவதை கேட்டேன். நான் அங்கே நின்றேன். அப்பொழுது நான், இந்த சிறு பிள்ளைகள், அவர்கள் உண்மையிலேயே ராணுவத்தை குறித்த இந்த எல்லா புத்தகங்களையும் படிக்கிறார்களே, எனவே அவர்களுக்கு இது உண்மையிலேயே பிடிக்கும் என்று எண்ணினேன். முதலாவதாக, முதலாம் உலகப்போர் யுத்தத்தில் உபயோகித்த பழைய பீரங்கி வண்டி வருவதை நான் கவனித்து பார்த்தேன். அதைத் தொடர்ந்து சிறு பீரங்கி வண்டிகள் வந்தன. அதற்கு பின் அதைத் தொடர்ந்து அடுத்தது வந்தது. அதன் பின்னர் இரண்டாம் உலகப்போரில் உபயோகித்த பெரிய புதிதான ஒன்றும் ஒரு பெரிய ஷெர்மன் பீரங்கி வண்டியும் வந்தது. அதன் பின்னர் அடுத்து அடுத்து தொடர்ந்து அணிவகுப்பு நடைபெற சற்று கடித்து தங்க நட்சத்திர பதக்கம் பெற்ற தாய்மார்கள் வந்தனர். அதன் பின்னர் சற்று கடித்து அரிசோனா முழுவதிலும் முதலாம் உலக போரில் சண்டையிட்டு உயிரோடு உள்ள அதிக அனுபவம் உள்ள 12 ராணுவ போர் வீரர்கள் 12 அனுபவமிக்க ராணுவ போர் வீரர்கள் வருவதை கண்டேன். அதன் பின்னர் அறியப்படாத போர் வீரர் என்ற ஒரு வண்டி ஒரு சிறு வெள்ளை சிறுவையுடன் வந்தது. அந்த வண்டியில் ஒரு கப்பற்படை வீரனும் ஒரு ராணுவ வீரனும் நின்று கொண்டு காவல் காத்துக் கொண்டிருந்தனர். அந்த வண்டியில் ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. அதன் மறுபக்கத்தில் ஒரு முதிர்ந்த தலைமுடி நரைத்த தாய் தன்னுடைய ஆடையில் ஒரு தங்க நட்சத்திர பதக்கத்தை குத்திக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அதற்கு அருகில் ஒரு அழகிய மனைவி அழுது கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளுடைய கணவன் போரில் மரித்து போயிருந்தான். அங்கு கந்தையாடையை அணிந்த ஒரு சிறு பையன் தன்னுடைய தலையை பக்கவாட்டில் திருப்பியவாறு நின்று கொண்டிருந்தான். அவனுடைய தகப்பனாரும் போரில் கொல்லப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இன்னும் அதிக அதிகமாய் பின்னால் வந்து கொண்டிருந்தன. அதன் பின்னர் ஒரு புதிய ராணுவம் வந்தது. அப்பொழுது நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். காண்பதற்கு என்னே ஒரு காட்சி! ஆனால் எவ்வளவு சோகமாயிருக்கிறது! நானோ, ஓ தேவனே, இந்நாட்களில் ஒன்றில் நான் மற்றொரு காட்சியை காணப்போகிறேன் என்று எண்ணினேன். அவர்கள் ஒரு உயிர்த்தெழும் நாளில் வருவார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். பழைய தீர்க்கதரிசிகள் முதலில் எழும்பி வருவார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த அணிவகுப்பு ஆகாயத்தில் பவனி செல்வதை காண்பார்கள். உயிரோடு இருக்கிறனாம் நித்திரை இழந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. தேவய காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் அவர்களோடு அணிவகுத்து வரிசையில் செல்வோம். அல்லேலூயா! லூத்தர், வெஸ்லி, மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் என காலங்களினூடாக வழிபடியாக கடைசி காலம் வரைக்கும் தங்களுடைய காலத்தில் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அணிவகுத்து செல்வார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். அக்கினி விடும். நாம் ஒரு வினாடி நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இன்றிரவு இங்கே காணக்கூடிய இந்த கூட்டத்தினரை நான் 9:20 வரை பிடித்து வைத்துள்ளதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இங்கு எவரேனும் ஒருவர் அல்லது இங்குள்ள 1 டஜன் பேர், சகோதரன் பிரணாம், நான் என்னை குறித்தும் நான் ஜீவித்திருக்கிற விதத்தை குறித்தும் வெட்கமடைகிறேன். நான் மனிதர்களுக்கும் ஒரு ஸ்தாபனத்திற்கும் சேவை செய்வதில் அதிக நேரத்தை செலவழித்து மகிழ்ந்து வந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையோடு சரியாக இல்லை என்பதை நான் அறிவேன். எனவே சகோதரன் பிரணாம், நீ எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்று கூறுகிறவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று பாருங்கள், மாடியின் முன்பாக முழுவதிலும் சுற்றிலும் மேலே பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு தெரியும், இப்பொழுது வெட்கப்படாதீர்கள். இப்பொழுது வெட்கப்பட வேண்டாம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில், நியூயார்க் தொடங்கி கலிபோர்னியா வரைக்கும், கனடா தொடங்கி மெக்சிகோ வரைக்கும் உள்ள அந்த சபைகளில் இருந்து ஒன்று சேர்ந்துள்ள ஜனங்களாகிய நீங்கள் அங்கே இந்த செய்தியை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிற விசுவாசம் உள்ள சிறு குழுவினராயிற்றே. அவர்கள் வெளியே வந்துள்ளனர். பெரிய உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜீவ அணுக்களாயிருக்கின்றனர். இன்றிரவு அந்த சிறிய கழுகு குஞ்சை போன்று நீங்கள் கேட்டிருக்கிற ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தினால் தூண்டப்படுவதை நீங்கள் உணர்கின்றீர்களா? ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய இதயத்தில் அது சத்தமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்கின்றீர்களா? அங்குள்ள உங்களைத்தான் அங்கு எங்கோ ஒரு போதகர் நின்று கொண்டிருக்கிறார். நீர் உடைய கரத்தை உயர்த்தினீர். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நண்பனே, இந்த காரியங்கள் ஒரு மூலையில் செய்யப்பட்டவை அல்ல. வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்பது நினைவிருக்கட்டும். நண்பரே, அப்பால் உள்ள கூட்டத்தினரோடு செல்ல வேண்டாம். அது லவோதிகேயா சபை. அதனால் மேலும் கீழுமாக உதிக்கக்கூடும். இசையோடு நடனமாட முடியும். அது வெதுவெதுப்பானது. அது இப்பொழுது பனிக்கட்டியாய் உள்ளது என்று கூறவில்லையா? அது வெதுவெதுப்பாய் உள்ளது என்றே கூறப்பட்டுள்ளது. அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. அது நிர்பாக்கியம் உள்ளதும் பரிதவிக்கப்படத்தக்கதும் குருடாயிருப்பதையும் அறியாமல் இருக்கிறது. எதற்கு குருடாய் உள்ளது? வார்த்தைக்கு, வார்த்தையின் வெளிப்படுத்தலுக்கே. ஏனென்றால் அது ஒருபோதும் அவர்களுடைய ஸ்தாபனங்களினூடாக வரவில்லை. அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றிரவு அங்கே டூசானில் உள்ள ஊழியக்காரர்களாகிய உங்களை நான் அதற்காக உத்தரவாதம் உள்ளவர்களாக பிடித்து வைக்கவில்லை. தேவன் அதை செய்கிறார். நான் அங்கே 3 ஆண்டுகளாக இருந்தேன். நான் ஒரு சபையை துவங்க மாட்டேன் என்று நான் உங்களிடம் கூறினேன். நான் தொடங்கவே இல்லை. சகோதரன் பேரிகிரின் அவர்கள் அதை துவங்கினார். நான் 3 ஆண்டுகள் அங்கிருந்தேன். ஆயினும் நீங்கள் என்னை ஒரு முறை கூட உங்களுடைய பிரசங்கப்பிடத்திற்கு அழைத்ததே இல்லை. நான் ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக டூசானில் இருந்தேன். இந்நாட்களில் ஒன்றில் தேவனை வராந்திரத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இந்த செய்தியோ ஜீவிக்க வேண்டும். நான் உங்களிடத்துக்கு வர என்னால் முடிந்த அளவு முயற்சித்தேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தை நான் அறிவேன். உங்களுக்கு கேட்கிறதா? நீங்கள் அதை செய்த ஒரே காரணம், உங்களுடைய ஸ்தாபனம் உங்களை வெளியே உதைத்து தள்ளிவிடும். உங்களில் அநேகரிடத்தில் நான் அங்கே ஃபர் உணவு விடுதிகளை பேசியிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது சத்தியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு அவமானம், அதை விட்டு வெளியே வாருங்கள். சகோதரனே, அங்கிருந்து வெளியேறு. உனக்குள் ஏதாவது ஜீவன் இருக்குமாயின் அப்பொழுது நீ சற்று முன்னர் நான் பேசின அந்த கடுகு குஞ்சை போல் இருப்பாய். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்பாய். இந்நாட்களில் ஒன்றில் நீ இதை கடைசி முறையாக கேட்கப் போகிறாய் என்பது நினைவிருக்கட்டும். நாம் இப்பொழுது உண்மையாகவே மிகவும் அருகில் இருக்கிறோம். இந்த இரவே நீ வரமாட்டாயா? அன்புள்ள தேவனே, இப்பொழுது நாங்கள் பயபக்தியோடு அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, இது உண்மையாகவே ஒரு நன்றி செலுத்தும் நாளாய் உள்ளது. கர்த்தாவே, இந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருப்பதற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இது மகத்தான நாளாய் உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாளை காண வாஞ்சித்தான். பண்டைய காலத்து மகத்தான மனிதர்கள் இதை காண வாஞ்சித்தனர். தீர்க்கதரிசிகள் இதை காண வாஞ்சித்தனர். அவர்கள் இந்த நாளுக்காக எதிர்நோக்கி இருந்தனர். ஆபிரகாம் இந்த நாளுக்காக எதிர்நோக்கி இருந்தான். ஏனென்றால் அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். அது இன்றளவு சரியாக எங்களுக்கு மேலே தொங்குகிறது. யோவான் தேவ ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வருவதைக் கண்டு அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார் என்று அறிந்து சாட்சி பகர்ந்தான். இப்பொழுதோ அவர் தம்முடைய மனவாட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அன்புள்ள தேவனே, தேசத்தின் எல்லா இடங்களிலும் உள்ளவரிடத்தில் அவருடைய இருதயத்திலே பேசும். நீ ஒருவர் மாத்திரமே அவருடைய இருதயத்தை மாற்றக்கூடியவராயிருக்கிறேன். துவக்கத்திலேயே அவர்களுக்குள் அங்கே வித்து இல்லாமல் இருந்தார் கர்த்தாவே, அப்பொழுது அவர்களால் அதை ஒருபோதும் காண முடியாதே. அப்படியானால் அவர்கள் குருடருக்கு குருடர் வழிகாட்டுகிறதா இருந்து அவர்கள் இருவரும் குழியில் விழுகிறவர்களாய் இருப்பார்களே என்பது அவ்வளவு நிச்சயம் உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை அவர்கள் அவ்வாறு விழுவார்கள் என்று கூறுகிறதே. இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் தேசம் முழுவதும் உலகத்தை சுற்றிலும் உள்ளவர்களை காண்கிறோம். ஆப்பிரிக்காவிலும் தென்னாப்பிரிக்காவில் டஜன் கணக்கான இடங்களில், மொசாம்பிக்கில் மற்றும் தேசத்தின் பல்வேறு இடங்களில் சிறு சபைகள் இந்த ஒளிநாடாக்களை கேட்க கொண்டு செல்கிறார்கள். ஆகையால் இந்த ஒளிநாடாக்கள் 20-க்கும் மேற்பட்ட தேசங்களுக்கு செல்கின்றன. ஆயிரக்கணக்கானோர் அதை புரிந்து கொள்ள துவங்கி வெளியே இழுக்கப்படுகின்றனர். கர்த்தாவே, அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடைசி நபர் சரீரத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது கிறிஸ்து வருவார். தேவனாகிய கர்த்தாவே, நான் இன்றிரவு வெளியே இழுக்கப்பட்டு காத்திருக்கிறவர்களாக நான் உணர்கின்ற மனவாட்டிக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் அவர்கள் தங்களை பிரித்துக் கொள்வார்களாக. அவர்கள் தேவகுமாரனுடைய வெளிச்சத்தின் வெப்பத்தின் பிரசன்னத்தில் கிடந்து அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் மூழ்குவார்களாக. அன்புள்ள தேவனே, அதை அருளும். இன்றிரவு இங்குள்ள இந்த காணக்கூடிய ஜனங்கள், இந்த மகத்தான கூடாரத்தில் உள்ளவர்களின் டஜன் கணக்கானவர்கள் தங்கள் கரங்களை மேலே உயர்த்தினர். தேவனே, அவர்களுக்குள் புதிய ஜீவன் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிநாடா போட்டு கேட்கப்படும் நாடுகளின் பல்வேறு பாகங்களிலும் உலகத்தை சுற்றிலும் உள்ளவர்களும் கூட இந்த நன்றி செலுத்தும் செய்தியை ஏற்றுக்கொண்டு ஜாடையாக சொல்லப்பட்ட காரியங்களை விட்டுவிட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினதையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதாவே, நான் அதற்காக ஜெபிக்கிறேன். அதை அருளும். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். பிதாவே, இப்பொழுது நாங்கள் ஜனங்களை பீடத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்வது வழக்கமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். அன்புள்ள தேவனே, எங்கும் உள்ளவர்கள், உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் உள்ளவர்கள் பீடத்தண்டை வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கருப்பு, வெள்ளை, மஞ்சள், பழுப்பு நிறத்தவர் யாராயிருந்தாலும், பணக்காரர், ஏழைகள், அலட்சியமாய் உள்ளவர்கள், பிச்சைக்காரர்கள், அவர்கள் யாராயிருந்தாலும் பீடத்தண்டை வருவார்களாக. ஸ்தாபனத்தை சேர்ந்து கொண்டு தங்களை பெரியவர்கள் என்று கருதி சுயநலம் கொண்டவர்கள், ஓஹோ தேவனே, நிர்வாணிகளாய், பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய், நிர்பாக்கியம் உள்ளவர்களாய், குருடர்களாய் இருந்து கொண்டு அதை அறியாமலும் கூட இருக்கிறார்கள். அது அந்த விதமாக இருக்கும் என்று நீர் கூறினீர். எனவே அது அந்த விதமாகவே இருக்கிறது. ஆகையால் பிதாவே, இந்திரவு நீர் ஒவ்வொரு வித்தையும் அழைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இது உலகத்தை சுற்றிலும் எங்கும் விழுவதாக. இது தங்களுடைய கர்த்தரின் சத்தத்தை அறிந்திருக்கிற சிறிய கழுகுகளை பிடிப்பதாக. இதை அருளும் கர்த்தாவே. நான் அவர்களை உம்மிடத்தில் இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது இங்கே காணக்கூடியவர்களாய் கூட்டத்தில் உள்ளவர்களே, உங்களுடைய தலைகளை வணங்கியிருப்பதோடு அப்படியே இருங்கள். இங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் எவரேனும் இருந்தால், உங்களுடைய இதயத்தை தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கிற எவரேனும் இருந்தால், இயேசு உங்களுக்காக செய்துள்ளவற்றிற்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நீங்கள் ஒரு பாவியா இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறீர்கள் என்றும், அதே சமயத்தில் ஏதோ ஒன்று உங்களுடைய இதயத்தில் தட்டி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த சிறிய கடுகு குஞ்சுகளில் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? நீங்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதற்கு ஒப்புக் கொடுக்கும் வரையில் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, இதை ஏன் நீங்கள் இதுவரை பெற்றிருந்த நன்றி செலுத்தும் அனைத்திலும் மகத்தான ஒன்றாய் ஆக்கிவிடக் கூடாது? நீங்கள் இங்கு வந்து பீடத்தண்டை நிற்பீர்களா? நீங்கள் வருவீர்களேயானால், எந்த பாவியானாலும், மனிதனானாலும், அல்லது ஸ்திரீயானாலும், பையனானாலும், அல்லது பெண்ணானாலும், சபை அங்கத்தினரானாலும், அல்லது சபை அங்கத்தினராய் இல்லாமல் இருந்தாலும், நான் உங்களோடு ஜெபிப்பேன். சபை அங்கத்தினராய் இருப்பது உங்களை இப்பொழுது ஒரு கிறிஸ்தவராக்குகிறதில்லை. பீடம் திறந்துள்ளது. நீங்கள் வந்து வர விரும்பும் எந்த பாவியும் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் உண்மையாகவே எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்புகிறீர்களா? ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாகிய உங்களில் சிலர் கோழிக்குஞ்சு ஆகாரத்தை புசிப்பதை விட்டுவிட்டு நான் இதை சேர்ந்தவன் அதெல்லாம் சரியாகத்தான் உள்ளது என்று கூறுவதை விட்டுவிட விரும்புகிறீர்களா? நீங்கள் உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? வந்து கண்டறிந்து பாருங்கள். பீடம் திறந்துள்ளது, நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். உங்களுடைய இருக்கையை விட்டு அப்படியே எழும்பி வாருங்கள். சற்று முன் இந்த சகோதரன் வந்தது போல இங்கே மேலே பீடத்தண்டை வந்து இங்கே முழங்கார்படியிடுங்கள். நன்றி செலுத்துதல். ஓ தேவரே, நான் உமக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜீவியம் முழுவதிலும் ஏதோ ஒன்று இருந்து வந்துள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒருபோதும் திருப்தி அடையவே இல்லை. நான் முயற்சித்திருக்கிறேன். நான் அதை அடுத்த வருடம் செய்யலாம். நான் அதை அடுத்த வாரம் செய்யலாம். அடுத்த முறை நான் பீட அழைப்பை கேட்கலாம். நான் என்றாவது ஒரு நாள் வருவேன் என்று எண்ணினேன். நான் அதை தள்ளி போட்டேன். அதை தள்ளி போட்டே வந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தாவே, என்னோடு ஏதோ காரியம் தவறாகியுள்ளது என்பதை நான் அறிவேன். ஏதோ காரியம் வித்தியாசமாக இருந்தது என்பதை நான் எப்பொழுதும் விசுவாசிப்பேன். இப்பொழுது கர்த்தாவே, இன்றிரவு என்னுடைய பாவங்கள் உண்மையாகவே என்னுடைய அபிசுவாசம் என்னிடத்திலிருந்து கழுவப்படும் என்பதற்கும் தேவகுமாரனின் மூலம் உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயத்தத்திற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றிரவே நான் வருகிறேன். அவர் எனக்காக கல்வாரியில் மறித்த போது இயேசு கிறிஸ்து எனக்காக அளித்துள்ள மகத்தான நன்றி செலுத்தும் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள முழங்கார்படியிடுகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் வருவீர்களா? இப்பொழுது இங்கே பீடத்தை சுற்றிலும் ஜனங்கள் முழங்கார்படியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் எழும்பி வரக்கூடாது? நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் அதை முயற்சித்திருக்கிறீர்கள். நம்முடைய நல்ல விலையிறப்பட்ட சகோதரன் லைல் பாமர் அவர்களை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சிறிய மகள் அங்கே மரப்பந்தாட்டம் அல்லது ஏதோ ஒன்றை விளையாடுவதையே மறிப்பதற்கு முன்பு பார்த்துக் கொண்டிருந்த போது அவர் அப்படியே அசையாமல் நாற்காலியில் விழுந்து மறித்து போனார் என்று நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் எந்த நேரத்தில் இங்கிருந்து செல்ல போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எந்த நேரத்தில் போக போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அது இன்றிரவாயிருக்கலாம். ஆகையால் நீங்கள் ஏன் இப்பொழுதே வந்து அதை சரிபடுத்திக் கொள்ளக் கூடாது? ஜனங்களே வாருங்கள், உங்களை ஏதோ ஒன்று இழுப்பதை உங்களால் உணர முடியவில்லையா? இங்கே உங்களில் அநேகர் பீடத்தண்டை இருக்க வேண்டியவர்கள் என்பதை நான் அறிவேன். இங்கே 6 அல்லது 7 பேர் அல்லாமல் அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களேயானால் சம்பவிக்கிற காரியங்களை மேடையில் இங்கே கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசியுங்கள். ஒரு நாள் என் சத்தம் அடங்கிவிடும். நீங்கள் அதை அதன் பிறகு ஒருபோதும் கேட்கவே மாட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் பீடத்தண்டை வந்திருக்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்களோ சகோதரன் பிரணாம், நான் ஒரு சபை அங்கத்தினராக இருந்து வருகிறேன் என்று கூறலாம். நீங்கள் அவ்வாறு இருந்து வருவது உங்களுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. நிக்கிதமும் கூட ஒரு சபை அங்கத்தினராக இருந்து வந்தான். யோவான், பேதுரு, யாக்கோபு, பவுல், இன்னும் மற்ற எல்லோருமே சபை அங்கத்தினர்களாக இருந்தனர். பவுலுக்கு ஒரு இரவு இல்லை, அது ஒரு பகலாக இருந்தது. அன்று ஏதோ காரியம் சம்பவிக்கும் வரை அவன் ஒரு சபை அங்கத்தினராக இருந்தான். அதன் பிறகு அவன் வந்தான். அப்பொழுது அவன் ஒரு சபை அங்கத்தினராக இருப்பதிலிருந்து ஒரு தேவகுமாரனாய் மாற்றப்பட்டான். நீங்கள் வரமாட்டீர்களா? ஓ, அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தான். அவன் அறிவாளியாயிருந்தான். அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததையும் அங்கிருந்த மகத்தான வேதாகம பயிற்சி பள்ளிகளில் ஒன்றில் தேசத்தில் அங்கிருந்த அருமையான வேதப்பாட ஆசிரியர்களில் ஒருவரான கமாலியலிடத்தில் பயின்றதையும் அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். நீங்கள் வரமாட்டீர்களா? நான் இன்னும் ஒருமுறை உங்களை கேட்கிறேன். இங்குள்ளவர்களையும் தேசத்தின் பல பாகங்களில் உள்ளவர்களையும் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த நன்றி செலுத்தும் நேரத்தில் நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் நான் உங்களை கேட்கிறேன். நான் இங்கே பேசுகிறது இங்கு மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படுகிறது என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள். தொலைக்காட்சி அதை நிரூபித்து விட்டது என்பது நினைவிருக்கட்டும். தொலைக்காட்சி படத்தை உற்பத்தி செய்கிறதில்லை, நீங்கள் படமாயிருக்கிறீர்கள். அது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையே ஒரு குழாய்க்குள் அப்படியே அனுப்புகிறது. எப்படியாயினும் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். புரிகின்றதா? நீங்கள் உங்களுடைய விரலை அசைக்கும் பொழுது அந்த அசைவு உலகம் முழுவதிலும் செல்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு உடையை அணிந்து கொள்ளும் போது உங்களுடைய தோற்றம் உலகம் முழுவதிலும் செல்கிறது. அது ஒரு பதிவு செய்யப்பட்ட பதிவில் உள்ளது. உங்களுடைய சிந்தனையூடாக செல்லுகிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பதிவு செய்யப்பட்ட பதிவில் உள்ளது. என்றோ ஒரு நாள் அந்த பதிவு செய்தல் நிறுத்தப்பட போகிறது. அதன் பின்னர் அது ஒரு பதிவு செய்யப்பட்டவைகளை போடும் உரையில் போட்டு வைக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் நியாய தீர்ப்பிலே அது மீண்டும் திரும்பி வரப்போகிறதாய் உள்ளது. அப்பொழுது நீங்கள் வெட்டப்பட்ட குட்டையான தலைமுடியுடன் நின்று கொண்டு உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று உரிமை கூறுவீர்கள். வார்த்தைக்கு விரோதமான உங்களுடைய சிந்தையில் சில எண்ணங்களை கொண்டவர்களாய் நிற்பீர்கள். அது உங்களுடைய சிந்தையில் இருக்கும். உங்களால் அதை மறைக்க முடியாது. தொலைக்காட்சி விஞ்ஞானமும் கூட அது உண்மையாக இருக்கிறது என்று அறிந்துள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாய் இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இது பதிவு செய்யப்படுகிறது என்பது நினைவிருக்கட்டும். நியாயத்தீர்ப்பின் நாளிலே நீங்கள் கொண்டுள்ள அதே சிந்தனைகள் மீண்டும் உங்களுடைய சிந்தையில் உண்டாகும். அது பதிவாயிருக்கும். முழு உலகமும் அது போட்டு காண்பிக்கப்படும் போது அதை காணும். ஏன் நியாயத்திற்கு நாளிலே உலகமும் அங்குள்ள எல்லா தூதர்களும் உங்களை நோக்கி பார்ப்பார்களே. இப்பொழுது உங்களுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் இங்கே என்னை குறித்து வெட்கப்படுவீர்களேயானால் நியாயத்திற்கு நாளிலே நான் உங்களை குறித்து வெட்கப்படுவேன். ஏனென்றால் நான் என்னுடைய வார்த்தையை அபிஷேகித்து அதை உங்களிடத்திற்கு அனுப்பினேன். நீங்கள் அதை விசுவாசிக்க மனதில்லாதிருந்தீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு பின்னே மறைந்து கொண்டீர்கள். நீங்களோ, ஓ, நான் போதிய அளவிற்கு நல்லவனாக இருக்கிறேன், நான் இதை செய்திருக்கிறேன், நான் ஆவியில் நடனமாடி இருக்கிறேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கிறேன் என்று கூறலாம். அஞ்ஞானிகளும் அவ்வண்ணமாகவே செய்கிறார்கள். நான் சத்தமிட்டேன், அஞ்ஞானியும் அவ்வண்ணம் செய்கிறான். அப்படியானால் நீங்கள் வார்த்தைக்கு எப்படி புறமுதுகை காட்ட முடியும்?
You're one of the members of his body. Oh, little eagle.
Oh, நீ வரக்கூடாதா? கர்த்தாவே, நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயற்கையான ஆகாரத்திற்காக அல்ல, அதே சமயத்தில் அதற்கும் கூட நன்றி செலுத்துகிறேன். ஆனால் கர்த்தாவே, இது முடிவு காலமாயுள்ளது. கர்த்தாவே, நான் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்திற்காக நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். திறக்கப்படும் என்று வாக்களிக்கப்பட்டிருந்த 7 முத்திரைகளின் ஆவிக்குரிய ஆகாரத்திற்காக நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நீங்களோ, அது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கும் என்று கூறலாம். இல்லை இல்லை, உங்களால் ஒரு வார்த்தையும் கூட்ட முடியாது. அது ஏற்கனவே அங்கு உள்ளது, அது மறைக்கப்பட்டுள்ளது, அது முத்திரையிடப்பட்டுள்ளது. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? ஆமேன் என்று கூறுங்கள். பார்த்தீர்களா? நீங்களோ, நல்லது, அது ஒரு ரகசியமாய் வரும் என்று கூறலாம். ஓ இல்லை, அது ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் அதனோடு ஒரு வார்த்தையை கூட்ட முடியாது, அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுக்க முடியாது. புரிகின்றதா? அது ஏற்கனவே அங்கு உள்ளது, அது கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக உள்ளது. நீங்கள் வரமாட்டீர்களா? நண்பனே, இப்பொழுதே வா. உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வாருங்கள், முழங்கால் படிக்கிட்டு அதை குறித்து அவரிடத்தில் பேசுங்கள். என்னால் அதை உங்களுக்கு தெளிவாக்க முடியவில்லை என்றால் அவர் தெளிவாக்குவார். ஏனென்றால் அவர் எல்லா சந்தேகங்களையும் தெளிவிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்தமாக்கப்பட்ட சிங்காசனத்தில் ஓ, நீங்கள் ஏன் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாதா? ஏன் இப்பொழுதே அவருடைய வரக்கூடாதா? நினைவிருக்கட்டும், இதை குறித்து ஒரு பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஒளிநாடாவில் மாத்திரமன்றி தேவனுடைய மகத்தான ஒளிநாடாவிலும் பதிவு செய்யப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அசைவையும், நீங்கள் உங்களுடைய தலையை தாழ்த்தும் போதும், உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தும் போதும், உங்களுடைய சிந்தைகளாக செல்லுகின்ற எண்ணங்கள் இப்பொழுது மகிமையில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பதிவு நியாயத்திற்கு நாளிலே போட்டு காண்பிக்கப்பட உள்ளது. உங்களுடைய தீர்மானம் எங்கே உள்ளது? ஓ, அந்த நாளிலே நீங்கள் அதை மாற்ற எப்படியாய் விரும்புவீர்கள்? நான் சற்று காத்திருக்கப் போகிறேன். ஏனென்றால் இப்பொழுது பீடத்தை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள். புரிகின்றதா? நான் இன்னும் அப்படியே சற்று நேரம் காத்திருந்தால் அவர்களில் இன்னும் ஒருவர் வரலாம், அங்கிருந்து மற்றொருவர் வரலாம். அது நியூயார்க்கில் எங்கோ இருக்கலாம், அது எங்கோ பிலடெல்பியாவிலோ கலிபோர்னியாவிலோ அரிசோனாவிலோ இருக்கலாம், வேறொருவர் எங்கிருந்தோ வரலாம். போதகரே, நீங்கள் எங்கிருந்தாலும் பீட அழைப்பை கொடுக்காமல் இருக்க வேண்டாம். நாம் மற்றொரு நன்றி செலுத்தலை ஒருபோதும் காணாதிருக்கலாம். இதுவே கடைசியான ஒன்றாயிருக்கலாம். இன்றிரவு கடைசி முறையாக பதிவு செய்யப்பட்டவை மேலே எடுத்து வைக்கப்படலாம். இந்நாட்களில் ஒன்றில் ஒலிநாளா தீர்ந்துவிடும். ஒலிப்பதிவு நிறுத்தப்பட்டு தேவனுடைய ஒலிப்பதிவு சேகரிப்பு உரையில் வைக்கப்படலாம். அதன் பின்னர் இப்பொழுது உங்களுடைய நினைவுகள் என்னவா இருந்தன என்பது திரும்ப போட்டு காண்பிக்கப்பட உள்ளது. உங்களுக்கு வித்தியாசமே தெரியவில்லை என்று கூறாதீர்கள். உங்களுக்கு தெரியும். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவர் அண்டை வருவாயா? நான் இன்றிரவு அங்கெங்காவது உட்கார்ந்து கொண்டிருந்தால் நான் சற்று யோசித்து என்னால் முடிந்த அளவு உடனடியாக நிச்சயமாக இங்கே எழும்பி வந்து விடுவேன் என்று நான் நம்புகிறேன். ஓ, ஏன் வரக்கூடாதா? ஏன், நீங்கள் வருவது முடிந்துவிட்டதா? இப்பொழுது நீங்கள் அவருடைய ஆவியை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கவில்லை என்று நீங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறீர்களா? அப்படியானால் நாம் நம்முடைய தலைகளை தொடர்ந்து வணங்கிய நிலையிலேயே இருப்போமாக. நீங்கள் அவருடைய ஆவியை துக்கப்படுத்தவில்லை என்று நீங்கள் நிச்சயமாய் அறிந்துள்ளீர்களா? அவர் உங்களை செய்யும்படி கூறினதை சரியாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்ற நிச்சயமுடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் நிச்சயமுடையவர்களாய் இருக்கிறீர்களா? நினைவிருக்கட்டும், உங்களுக்கு வேறொரு தருணம் ஒருபோதும் கிடைக்காமலே போகலாம். இன்றிரவே பதிவு செய்யப்படுதல் முடிந்துவிடலாம். இதுவே அதனுடைய முழு நிறைவாயிருக்கலாம். இதுவே உங்களுக்கான கடைசி ஒளிநாடாவாயிருக்கலாம். நீங்கள் இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறீர்கள் என்ற நிச்சயமுடையவர்களாய் இருக்கிறீர்களா? அப்படியானால் நான் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கரங்களை விட்டுவிடுகிறேன். இப்பொழுது பாடற்குழுவினர் மென்மையாக பாடிக்கொண்டிருக்கையில் நான் இங்கே கீழே உள்ள இவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நான் ஒரு விதமான மிகவும் வினோதமான கிறிஸ்தவனாயிருக்கிறேன். தேவனே ரட்சிக்க வேண்டியவராயிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனே வார்த்தையை நட வேண்டியவராயிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதமோ கர்த்தராகிய நான் அதை நட்டேன். அதை எவரும் என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ளாதபடிக்கு நானே அதற்கு இரவும் பகலும் நீர்ப்பாய்ச்சுவேன் என்று கூறுகிறது. எவரேனும் இந்த ஜனங்களோடு பீடத்தை சுற்றி வரும்படி நான் கேட்டுக்கொள்வதற்கு முன்பு நானே அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள இயேசுவே, உம்முடைய தீர்க்கதரிசி கூறின உம்முடைய வார்த்தையை நான் அப்படியே எடுத்துரைத்தேன். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் உண்மையா இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். நீர் கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன் என்று கூறினீர். ஏன்? நிச்சயமாகவே நீர் அதை உலக தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்தீர். கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன், எவரும் அதை என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் நீர்ப்பாய்ச்சுவேன் என்று. கர்த்தாவே, இவர்கள் அநேக பீட அழைப்புகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் இன்னமும் அதற்கு நீர்ப்பாய்ச்சிக் கொண்டிருக்கிறீர். இதோ அவர்கள் இன்றிரவு இங்கிருக்கிறார்கள். பிதாவே, இன்றிரவு அவர்கள் உலகத்தின் எல்லா காரியங்களிலிருந்தும், அவர்களுடைய இதயத்தில் உள்ள தொல்லைகள் மற்றும் எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவார்களாக. அவர்கள் நிதான புத்தியோடும் தங்களுடைய இதயத்தில் பயபக்தியோடும் உம்முடைய வார்த்தைக்கு திரும்பி, கர்த்தராகிய இயேசுவே, எனக்காக ஏதோ ஒரு காரியம் இருந்தது என்று நான் எப்பொழுதும் விசுவாசிக்கிறேன். என் இதயத்தில் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றிரவு வெளிப்படுத்தி காட்டப்பட்டது போல நான் கோழியை பின்பற்ற முயன்று வந்திருந்த போதும் எனக்கு ஏதோ ஒன்று வினோதமாக தென்பட்டது. அது எனக்கு சரியானதாக துணிக்கவே இல்லை. ஆகையால் நான் இன்றிரவே இப்பொழுதே ஜீவனுள்ள வார்த்தையின் கரங்களுக்குள் நெருக்கமாக வந்து கொண்டிருப்பதை உணர்கிறேன். நான் என்னுடைய சுயநினைவோடு பயபக்தியாய் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கே பீடத்தண்டைக்கு அருகிலேயே வந்திருக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு ரட்சிப்பு மிகவும் தேவையாயிருக்கிறது. நான் மிகவும் பசியாயிருக்கிறேன். கர்த்தாவே, நீர் இன்றிரவே உம்முடைய கரங்களில் என்னை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உணர்ச்சி வசப்படுதலின் மூலமாய் அல்ல, ஆவியின் அன்பின் மூலமாக. அன்புள்ள தேவனே, என்னை உம்முடைய கரங்களில் ஏற்றுக்கொள்ளும். நான் உம்முடைய பிள்ளை. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த கடுகு நான் என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தாவே, என்னை பிடித்துக் கொள்ளும். நான் தாவுகிறேன். நான் என்னுடைய இருக்கையை விட்டு எழும்பி இங்கே முழங்கால் படியிட்டேன். கர்த்தாவே, என்னை பிடித்துக் கொள்ளும். நான் தாவுகிறேன். கர்த்தாவே, என்னை உம்முடைய சட்டைகளில் சுமந்து இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து தூர கொண்டு செல்வீராக. இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்தும், என்னுடைய கெட்ட பழக்கங்களிலிருந்தும், என்னுடைய எல்லா ஸ்தாபன பாரம்பரியங்களிலிருந்தும் நான் பறந்து செல்வேனாக. அன்புள்ள தேவனே, என்னுடைய எல்லா சந்தேகங்களின் மன்னிப்பிற்காக உம்முடைய பரிசுத்த ஆவியானது எனக்குள்ளாக ஊற்றப்படும்படியாக நான் உம்முடைய மாத்திரம் வருவேனாக. நான் இன்றிரவு உம்முடைய பிள்ளையாக மாறி புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் பிறந்து ஒரு புது சிருஷ்டியாக இருப்பேனாக. என்னை பிடித்துக் கொள்ளும். பெட்டக்கோடியின் சத்தத்திற்கு அப்பால் என்னை கொண்டு செல்லும். என்னை கழுகின் கூட்டுக்கு கொண்டு சென்று என்னால் பறக்க முடியும் வரை தேவனுடைய வார்த்தையினால் நான் அங்கு போஷிக்கப்படுவேனாக என்று கூறுவார்களாக. அன்புள்ள தேவனே, இதை அருளும். அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். இது மறித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது நான் உத்தமத்தோடு ஏறெடுக்கும் என்னுடைய ஜபமாய் உள்ளது. இதாவே, இதை அருளும். நான் அவர்களுடைய சார்பில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். நான் இதை தேவனுடைய மகிமைக்காக வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு இப்பொழுது பீடத்தை சுற்றிலுமாய் இங்கு முழங்காற்படி இருக்கிற உங்களை குறித்து நான் வியப்புறுகிறேன். உங்களில் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோருகிறீர்கள். ஆனால் நீங்கள் சுதந்திரிக்காத ஏதோ ஒரு காரியம் எங்கோ உள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். நீங்களோ மார்க்கரீதியான எல்லா செயல்களையும் செய்திருக்கலாம். நீங்கள் சத்தமிட்டிருக்கலாம். நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்திருக்கலாம். நீங்கள் ஆவியில் நடனமாடி இருக்கலாம். நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கலாம். அதற்கு எதிராக எந்த காரியத்தையும் எவருமே கூற முடியாது. அது உண்மை. அவை யாவும் நல்லதுதான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது ஆவியில்லாத ஆவியின் வரங்களாய் உள்ளன. அந்த ஆவியானது அங்கு இருக்குமானால் அது இந்த விதமான குற்றப்படுத்தும் உணர்வை கொண்டிராது. நீங்கள் உண்மையாகவே உத்தமமாக இங்கே பீடத்தண்டையிலே நீங்கள் இங்கே இருக்கும் போதே அப்படியே உங்களுடைய செய்கையை அப்படியே விட்டுவிட்டு இப்பொழுது மனவெடிச்சியினால் அல்ல, ஆனால் அசலான கலப்படமற்ற விசுவாசத்துடன் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கழுகளாகி நீங்களாகவே பறக்க முடியும் வரையில் அவருடைய வார்த்தையினால் உங்களை போஷிப்பார் என்று இப்பொழுதே விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் தேவன் அதை செய்ய நீங்கள் விரும்பினால் இங்கே கீழே பீடத்தை சுற்றிலும் இருக்கிற நீங்கள் உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் அவர்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறீர்கள். இப்பொழுது மிகவும் அமைதியாயிருங்கள். உண்மையாகவே தேவனை அறிந்தவர்களாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இவர்களில் அநேகருக்கு இது மிகவும் வினோதமாயிருக்கிறது. இது அந்த விதமாக உள்ளது போல தென்படுகிறது. நான் கொடுத்துள்ள பீட அழைப்பில் பெரும்பாலும் ஆண்களே வந்துள்ளனர். ஆனால் வழக்கமாக பெண்களாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இப்பொழுதோ இங்கே எல்லோருமே ஆண்களாயிருக்கிறார்கள். இன்றிரவு பீடத்தண்டையிலே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கால் இரண்டு பேராக இருக்கலாம். வழக்கமாக அங்கு பெண்கள் தான் இருப்பார்கள். ஆனால் எப்படியோ இல்லை, மற்றொருவர் நான் பெண்களுக்கு எதிராக பேசுகிறேன் என்று அவர்கள் நினைப்பது போன்று தென்படுகிறது என்று நான் யூகிக்கிறேன். சகோதரியே, நான் அப்படி பேசவில்லை. மூன்று பேர், யாரோ ஒருவர் அவர்கள் அவ்வாறு பார்க்கிறார்கள் என்று கூறினார் என்று நான் நம்புகிறேன். என்னால் இங்கிருந்து பீடத்திற்கு அப்பால் காண முடியவில்லை. சரி, அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களாகிய உங்களில் சிலர் இங்கு வந்து ஒரு நிமிடம் என்னோடு ஜபத்தில் நில்லுங்கள். பீடத்திற்கு சற்று மேலே மேடையின் மேல் நீங்கள் எங்கிருந்தாலும் உண்மையாகவே தேவனை அறிந்துள்ள யாராவது ஜபத்திற்காக அவர்களோடு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இங்கு வந்து எப்படி நிற்க வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் வாருங்கள். அதன் பின்னர் நாம் கூட்டத்தை முடித்து அனுப்பிவிடலாம். இப்பொழுது ஒவ்வொருவரும் உண்மையான பயபக்தியோடு இருங்கள். போய்விட வேண்டாம், அப்படியே இங்கு வந்து சுற்றிலுமாய் நில்லுங்கள். இது சத்தியமாக இருக்க வேண்டும் என்றும் நாம் வேறொரு காலத்திற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் ஜனங்களாகிய உங்களில் சிலர் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்கள். நாம் எடுத்துக் கொள்ளப்படும் காலத்திற்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். சபையானது இந்த நிலையில் செல்ல முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எந்த விதத்திலும் மேலானதாக முன்னேறவே முடியாது. அது மோசமடைய வேண்டும். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். அது இன்னும் மோசமாகத்தான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. அது இந்த விதமாக போய்கொண்டே இருக்க முடியாது. புரிகின்றதா? அது ஏதோ ஒன்றாய் இருக்க வேண்டியதாக உள்ளது. நண்பனே, அது இப்பொழுது அந்த விதமே சென்று கொண்டிருக்கிறது. அது அவ்வாறு செல்ல செல்ல மனவாட்டிக்காக அசைவும் முன் செல்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக உள்ளது. இப்பொழுதே முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய செய்திகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற முறையில் இங்கு உத்தவமாய் வந்திருக்கிறவர்களோடு வந்து ஜபத்தை ஏறெடுக்க விரும்புகிற நீங்கள் இங்கு வந்து பீடத்தை சுற்றி நில்லுங்கள். ஜபத்துக்காக இங்கே ஒரு நிமிடம் அப்படியே சுற்றிலும் நில்லுங்கள். வேறு யாரேனும் இங்கு வந்து நிற்க விரும்புகிறீர்களா? அவர்களுக்கு அருகில் அப்படியே முழங்காற்படியிடுங்கள். புருஷர்களாகி நீங்கள் அப்படியே நடந்து சென்று அந்த மனிதரை சுற்றி நில்லுங்கள். ஸ்திரீகளாகி நீங்களும் அப்படியே நில்லுங்கள். இனிமையாய் தாழ்மையாய் அவர்களுக்காக ஜபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அன்புள்ள தேவரே, உதவி செய்யும். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் என் ஸ்தாபனத்தை ஒப்புவிக்கிறேன். நான் என்னுடைய முதல் விவாகத்தை ஒப்புவிக்கிறேன். நான் என்னுடைய முதல் புருஷரை ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவே, நான் ஒவ்வொரு காரியத்தையும் இப்பொழுது கூட்டத்தாரில் விசுவாசிக்கிற யாவரும் எழுந்து நில்லுங்கள். இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து இதை பாடுவோமாக. இப்பொழுது பீடத்தை சுற்றிலுமுள்ள நீங்கள் உண்மையாகவே ஒப்புக் கொடுத்தால் உங்களுடைய கரத்தை அவரண்டை மேலே உயர்த்தி நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நான் ஸ்தாபனத்தை ஒப்புவிக்கிறேன், நான் ஸ்தாபனத்தை ஒப்புவிக்கிறேன், நான் சபையை ஒப்புவிக்கிறேன், நான் என்னையே ஒப்புவிக்கிறேன், நான் என்னுடைய கருத்தை ஒப்புவிக்கிறேன், என்னுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட இரட்சகரான உம்மண்டை எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் என்று கூறிவிட்டு பாடுங்கள். நீங்கள் அதை உண்மையாகவே கருத்தில் கொண்டு சொல்கிறீர்களா? நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். இப்பொழுது இங்கே நீங்கள் பீடத்தண்டையில் இருக்கிறீர்கள். இங்கே பீடத்தை சுற்றிலும் இருந்து ஜெபித்துள்ளவர்களே, சபை உங்களுக்காக ஜெபித்திருக்கிறது, நீங்களும் உங்களுக்காக ஜெபித்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட ஒரே ஒரு வழி மாத்திரம் உண்டு, அது நீங்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்பதாகும். தேவனுடைய கிருபை உங்களிடத்தில் பேசி உங்களை பீடத்தண்டைக்கு கொண்டு வந்தது. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய தயவுகளை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய முழு இதயத்தோடு நாடுவீர்களேயானால் அப்பொழுது அதற்காக ஒப்புக்கொடுங்கள். இப்பொழுது எந்த விதமான உணர்ச்சி வசப்படுதலையும் எதிர்நோக்கி இருக்க வேண்டாம். சத்தியத்திற்காக எதிர்நோக்குங்கள். விசுவாசத்தினால் உங்கள் இதயத்திலிருந்து சத்தியமாய் உள்ளவற்றிற்கே எதிர்நோக்கியிருங்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எனக்கு கட்டளையிடும், எந்த காரியத்தையும் செய்ய நான் சித்தமுள்ளவனாக இருக்கிறேன், எனக்குள் இருக்கிற எல்லாவற்றோடும் நான் என்னையே ஒப்புவிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் எழுப்பி நின்று இந்த சபையின் பக்கமாக திரும்பி கூட்டத்தாருடன் உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்தும்படிக்கு நான் விரும்புகிறேன். அப்பொழுது நாம் அவர்களோடு ஒன்று சேர்ந்து அதை பாடுவோம். தேவனே, எனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன், என் அறிவு கெட்டின மட்டும் எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன். பீடத்தண்டை உள்ள நீங்கள் இங்கே இந்த மேடையின் மேல் ஏறி வாருங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாவரும் இங்கே மேலே, சகோதரர்களே இங்கே நேராக மேடையின் மேல் ஏறி வாருங்கள். சபையே, இங்கே நோக்கி பாருங்கள். ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஆம், அது உண்மை. நீங்கள் அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துள்ள ஒரு சகோதரி இங்கே இருக்கிறாள். அவள், நான் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவள் என்றாள். நாம் அந்த பெயரை கூற வேண்டியதில்லை. அவள் ஒரு பணிவிடைக்காரியாய் அங்கே இருக்கிறாள். ஆனால் அவள் சகோதரன் பிரணாம், நான் சத்தியத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன், நான் ஸ்தாபனத்தில் உள்ளதை பார்க்கலும் ஆழமான ஏதோ ஒன்றை பெற விரும்புகிறேன் என்றாள். பார்த்தீர்களா? நான் அவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கட்டும். நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்பொழுது இங்கே மேடையின் மேல் உள்ள நீங்கள் அப்படியே வாருங்கள். உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுத்தீர்களேயானால் நலமாயிருக்கும். இந்த வாரம் என்ன செய்ய வேண்டும் என்று எவருமே உங்களுக்கு கூறவே இல்லை. இப்பொழுது நீங்கள் அவருக்கு இப்பொழுதே ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் கூட்டத்திலிருந்து இந்த விதமாக உங்களுடைய கரங்களை அப்படியே உயர்த்துங்கள். இப்பொழுது இங்கே மேடையின் மேல் உள்ள உங்களைத்தான் நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் என்று இப்பொழுது நாம் அதை ஒன்று சேர்ந்து பாடுவோம். எல்லோருமாய் சேர்ந்து பாடுவோம். சரி, நான் எல்லாவற்றையும் ஒப்புக்கிறேன். இப்பொழுது உண்மையாகவே அதை கருத்துக் கொண்டு கூறுங்கள். நீங்கள் அதை மனதில் கொண்டு கூறுகிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். இன்னும் ஒரு முறை ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்தறியும், எனக்கு ஒரு தருணத்தை தாரும். இன்றிரவு என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் என்னை உமக்கு ஒப்புவிப்பதே ஆகும். என்னுடைய இருதயத்தின் பசியை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய வாஞ்சையை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்தம் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிறதாய் உள்ளது. இப்பொழுதே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். யாவருமாய் சேர்ந்து பாடுவோம்.